காலை வணக்க நண்பர்களே, சிறிது நேரம் நாம் நின்ற வண்ணமாகவே இருப்போம். அன்புள்ள தேவனே, இந்த நெரிசலும் குழப்பமான வாழ்க்கையில் இந்த அடுத்த சில நிமிஷங்களை அல்லது சில மணி நேரங்களை ஒதுக்கி நாங்கள் இங்கே வந்து, அது எப்படியாக இருந்தாலும் சரி, உமக்கு துதியையும் மகிமையும் செலுத்தவும், உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கவும், உம்மை இன்னும் மேலாக அறிந்து கொள்ளவும் நீர் இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறீர். அக்காரணத்தினால் தான் நாங்கள் இக்காலையில் இங்கே கூடி வந்திருக்கிறோம். தேவனே, இங்கு ஜனங்கள் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு வந்து செய்தியை கேட்க இவர்கள் தயாராயும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டவர்களாயும் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமும் சூழ்நிலையையும் எவ்வாறு இருந்தாலும் அவர்கள் இன்னமும் விசுவாசிக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம்முடைய மகத்தான சுகமளிக்கும் வல்லமைக்காகவும் உம்முடைய வார்த்தையின் வாக்குத்தத்தங்களுக்காகவும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். இந்த சாட்சியை நாங்கள் கேட்கையிலே எங்களுடைய இருதயங்கள் எப்படியாய் கொடுந்துவிட்டு எறிகிறது. எல்லாவிதமான தொல்லைகளும் மனுபுத்திரர்களின் மேல் கொண்டு வரப்பட்டுள்ளது. நீரும் உம்முடைய கிருபையும் வல்லமையும் உம்முடைய வாக்குத்தத்தங்களோடு அவர்களை சுகப்படுத்தினர். அவர்கள் தேவனை துதித்துக் கொண்டு சாட்சி பகிர்ந்து கொண்டு இங்கே இருக்கிறார்கள். இதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த வேளைக்காக நீர் எங்களுக்கு அளித்துள்ள அந்த செய்தியை நாங்கள் கேட்போமாக. நாங்கள் உம்முடைய வார்த்தையை வாசிக்கின்ற வேளையிலே நாங்கள் வாசிக்கின்ற வார்த்தைக்கு ஏற்று பொருளை தாரும். எல்லா காரியங்களிலும் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். நீங்கள் உட்காரலாம். இன்று காலையில் இங்கு இருப்பது என்பது ஒரு சிலாக்கியமாய் இருக்கிறது. உங்கள் எல்லாரும் யாவருமாய் இங்கு வந்தமைக்காக நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். சகோதரன் புட்ஸ், சகோதரன் ராய் ராபர்ட்சன், இன்னும் அநேக சகோதரர்கள் கடந்த 2 நாட்களாக உத்தமமாக உழைத்து இந்த கூட்டங்களின் போது குளிர்சாதனம் அமைக்க பாடுபட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டீர்கள் என்பதை அவர்கள் கடந்த ஞாயிறன்று கண்டார்கள். சபையில் கொஞ்சம் பணம் தான் இருந்தது, அதை கொண்டு வேலையை துவக்கி இதை இயங்க செய்து உங்களை வசதியாக உட்காரவும், நீங்கள் காணிக்கையாய் கொடுத்த அந்த பணத்தை உபயோகித்து இப்பொழுது நீங்கள் வசதியாக உட்கார்ந்து செய்தியை கவனமாய் கேட்க உபயோகப்படுத்தப்பட்டது. அப்பொழுது காட்டிலும் இன்றைக்கு அதிக குளிர்ச்சியாயிருக்கிறது. எனவே இந்த தருணத்திற்காக நாங்கள் தேவனுக்கும் ஜனங்களாகிய உங்களுக்கும் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். இன்று காலையில் இங்கே தங்கிச் செல்ல வேண்டும் என்ற சகோதரன் ராய் பாடர்ஸ் ஒருவிதமாய் விரும்புகிறார். அவருடைய நாற்காலியை எடுத்துக்கொண்டு இங்கே இந்த ஊழியர்களோடு உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று நான் கூறினேன். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. நீங்கள் யாவரும் அறிந்திருக்கிறபடி ஊழியத்தில் சகோதரன் பாடர்ஸ் பிரதிநிதித்துவமாயிருக்கிறார். சகோதரன் பாடர்ஸும் மற்றும் அநேக ஊழியக்காரர்களும் நண்பர்களும் இங்கு இருப்பதினால் மிக்க சந்தோஷமாயிருக்கிறோம். வாரம் முழுவதுமாக நான் யோசித்து ஞாயிற்றுக்கிழமையன்று நான் அங்கே போகும்போது நான் ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஒவ்வொரு நண்பரையும் அடையாளம் கண்டுகொள்ள போகிறேன் என்று யோசித்தேன். பின்னர் இங்கே வந்தபோது நீங்கள் அவ்வளவாய் செய்திக்குள்ளாகி அது என்னவென்றே தெரியாத அளவிற்கு எல்லாவற்றையும் மறந்துவிடுகிறோம். இப்பொழுது நான் அரிசோனாவுக்கு போயாக வேண்டும். அடுத்த திங்கட்கிழமை என்று நான் திரும்பி போயாக வேண்டும். ஒரு வாரத்துக்கு நான் டூசானுக்கு போய் பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்க வேண்டும். அதற்கு பிறகு நான் திரும்பி போயாக வேண்டும். மனைவி முன்னதாகவே அங்கு போயாக வேண்டும். பள்ளிக்கூடம் திறப்பதற்கு 2 வாரங்கள் முன்னதாகவே வந்து பிள்ளைகளை பள்ளியில் பதிவு செய்ய வேண்டும். அதற்கு பின்னர் நான் சில காலம் இங்கே திரும்பி வருவேன். இது என்னுடைய விடுமுறை நாட்கள். நீங்கள் யாவரும் அறிந்திருக்கிறபடி டிசம்பர் முதல் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது தேவனுக்கு சித்தமாயிருந்து விசேஷமான அழைப்பு ஏதும் இல்லையானால் இந்த சமயத்தில் தான் நான் என்னுடைய ஓய்வை விடுமுறை நாட்களை எடுப்பதுண்டு. நான் வேட்டைக்கு போவதுண்டு. ஒருவேளை வேறு ஏதாவது காரியத்திற்காக கர்த்தர் என்னை அழைப்பாரையானால் அந்த காரியங்களை எல்லாம் காட்சியிலேயே வராது. எப்பொழுதும் தேவனே முதன்மையானவர். அவர் தான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்களும் கூட அவர் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறீர்கள். அப்படியா ஏதும் குறிப்பிட்ட ஒரு அழைப்பு இல்லாமல் அது அவருடைய சித்தமாயும் இருக்குமானால் அடுத்த சில மாதங்களுக்கு அதை தான் நான் செய்ய வேண்டியவனாயிருக்கிறேன். அதாவது நான் வேட்டைக்கு சென்று சற்று இழைப்பாருவேன். நான் என்ன ஒரு நிலைமைக்குள்ளாக போக வேண்டியதாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வதில்லை. உலகமும் அதை ஒருபோதும் அறியாது. புரிகின்றதா? அது என்ன ஒரு நெருக்கம். இயேசுமானவர் அவருடைய சீஷர்களோடு நடந்து போய்க் கொண்டிருக்கையில் அவர்களிடம் வனாந்திரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்று அவர் கூறினதில் வியப்பொன்றும் இல்லை. புரிகின்றதா? ஒவ்வொரு நாளும் நான் அதை அதிகமாக உணர்கிறேன். விசேஷமாக பூமியின் மேல் என்னுடைய வயது அதிகமாகிக் கொண்டே போகையில் அதை நான் உணர்கிறேன். உங்களுக்கும் வயதாகும் போது நீங்கள் அதை உணர்வீர்கள். நம்முடைய போதகரதற்கு ஆமேன் என்று கூறுவதை கேட்டீர்களா? 50 வயதை கடந்தவுடனேயே நாம் பையன்கள் அல்ல என்பதை நம்மால் உணர முடிகிறது. இப்பொழுது நமக்கு ஒரு சிறு நேரம் இருக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது கேட்ட சாட்சிகளுக்காய் நாங்கள் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். நேற்றைய தினம் என்னுடைய மனைவி சகோதரி வுட்ஸ் வீட்டிற்கு சென்றிருந்தால், அவ்வமயம் அலபாமாவில் இருந்து சிலர் வந்திருந்தார்களாம். அங்கே எங்கேயோ இருந்து வந்தவர்கள் அந்த கூட்டங்களில் சம்பவித்த மகத்தான காரியங்களை குறித்து பேசினார்களாம். அதாவது சிறு பிள்ளைகள் சுகமடைந்தது, இன்னும் பல காரியங்களை குறித்து பேசினார்களாம். எத்தனையோ காரியங்களை குறித்து பேசினார்களாம். என்ன, அவைகளெல்லாம் கூற அதிக நேரமாகும். மட்டுமல்லாமல் அவைகளெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டும். அவர்களில் சிலர் சகோதரி ராசனை குறித்தும் என்னிடம் கூறினார்கள். ஒரு சிறு குழந்தையுடன் 2 வாரங்களாய் இங்கு வந்தார்களாம். எனக்கு தெரியாது, ஆனால் அது அவளுடைய பேரை பிள்ளை என்று நான் நினைக்கிறேன். அவள் அதை சிக்காகோவில் இருந்து பிரதிஷ்டிக்காக கொண்டு வந்தாள் என நம்புகிறேன். அந்த அம்மாள் எங்களிடம் மிக்க தயவாயிருந்தார்கள். நாங்கள் அவளை பாராட்டுகிறோம். ஒரு சிறு குழந்தையை பிரதிஷ்டைக்காக அவள் சிக்காகோவில் இருந்து கொண்டு வந்தால் பிரதிஷ்டைக்காக அவளுக்கு மிக குறைவான நேரம் அளிக்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த குழந்தையை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்ய அவள் அக்கறை கொண்டிருந்தாள். ஆக நான் பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே சகோதரி லார்சன் விரும்பினால் அந்த குழந்தையை பிரதிஷ்டைக்காக இங்கே மேடைக்கு கொண்டு வரலாம். அப்படி அவள் ஒரு கால் அதற்கு ஆயத்தம் செய்கையிலே நான் இதை கூற விரும்புகிறேன். நான் பிரசங்கிக்க ஆயத்தப்படுத்தின செய்திகளில் கடந்த இரவு மட்டுமாக இதுவே மிகவும் கடினமானது என்பதை அறிவிக்க விரும்புகிறேன். வாரம் முழுவதிலும் எனக்கு வந்த அழைப்புகள் மற்ற காரியங்களுக்கு பின்னர் எல்லாவற்றையும் சற்றே ஒதுக்கிவிட்டு நான் அறைக்குள்ளாக சென்று அந்த வேலைக்காக என்னுடைய சிந்தையில் ஏதாவது தியானிக்க முயற்சிப்பேன். அந்த விதமாக நான் போகும்போது என்னால் சிந்திக்க கூட முடியாது. என் சிந்தனையில் ஏதும் எழவில்லை. மிகவும் உஷ்ணமாக இருக்கிறது என்று எண்ணி நான் நேற்றைய தினம் என்னுடைய அடித்தளத்துக்கு சென்றேன். நான் அங்கே சென்று உட்கார்ந்தேன். என்னுடைய வேதாகமத்தை எடுத்து வாசிக்க முயற்சித்து அப்படியே தூங்கிவிட்டேன். பின்னர் நான் எழும்பி மேலே வந்து தண்ணீரை குடித்துவிட்டு என்னை சற்று உதறிக்கொண்டு வெளியே போய் சுற்றி நடந்து படியின் மேல் உட்கார்ந்தேன். நான் உஷ்ணத்தினால் என்னுடைய சட்டையை கழற்றிவிட்டு படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது அவ்வழியாய் சென்ற யாரோ என்னை பார்த்து விட்டார்கள். அவர்கள் கை அசைத்து காட்டினார்கள். கை அசைத்தார்களோ என்னவோ எனக்கு தெரியாது. யாரோ ஒரு கால் இங்கே இந்த பட்டணத்தை சேர்ந்தவளாய் இருக்கலாம், அல்லது சபையை சார்ந்த யாராவதாக இருக்கலாம். என்னை பார்த்து கை அசைத்தார்கள். நான் அவ்வளவா யோசனையில் இருந்தபடியினால் தற்செயலாக அவர்களின் வாகனம் என்னை கடந்து செல்வதை நான் காண நேர்ந்தது. நான் கை அசைத்து காட்டினேன். நான் பிரசங்கிக்கு ஏதாவது பொருளை பெற முயற்சித்தவனாய் என்னுடைய காரில் ஏறிக்கொண்டு சார்ல்ஸ்டன் வரை சென்று சுற்றி வந்தேன். கர்த்தர் ஏதோ காரியத்தை எனக்கு சொல்ல போகிறார் என்பது போன்றும், ஆனால் சாத்தானோ நான் அதை செய்யாதபடி என்னுடைய வழியில் குறுக்கே நிற்கிறான் என்பது போல் தோன்றுகிறது. எனவே நான் நினைத்தேன், அவன் அப்படி செய்கிறான் என்றால் நான் தாமதித்துக் கொண்டே இருந்து கதவை தட்டிக்கொண்டு காத்துக்கொண்டே திறக்குமட்டாய் தட்டிக்கொண்டே இருப்பேன் என்று நினைத்தேன். எனவே ஒரு சில வினாடிகளுக்கு முன்னர் அல்லது இன்று காலையில் சுமார் 7 மணிக்கு பின்னர் நான் சீக்கிரமாக எழும்பிவிட்டேன். நேற்று சற்று சுகவீனமாயிருந்து அதிலிருந்து விடுபட முயற்சித்துக் கொண்டிருந்தேன். நான் சிறிது சோளம் சாப்பிட்டேன். அதிக காரமாய் இருந்தபடியால் வயிற்றுக்கு ஒத்துப்போகவில்லை. நான் அதிலிருந்து விடுபட முயற்சித்துக் கொண்டிருந்தேன். பின்னர் இன்று காலை சுமார் 8 மணி அளவில் நான் ஒரு வசனத்தை எடுக்க நேர்ந்தது. அது என்னை அப்படியே திகைக்க வைத்தது. நான் அந்த பேர வாக்கியத்தை மீண்டுமாய் பார்த்தேன். மீண்டும் அது என்னை திகைக்க வைத்தது. நான் அந்த பேர வாக்கியத்தை பின்பற்றி தொடர்ந்து படித்துக் கொண்டே போனேன். ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்புதான் படித்து முடித்தேன். எனவே ஒரு கால் இன்று காலையில் கர்த்தர் நமக்கு ஒரு செய்தியை வைத்திருக்கிறார் போலும். அதை நாம் பெற்றுக் கொள்ள கூடாதபடி சாத்தான் முயற்சித்தான். சகோதரி லார்சன், அந்த குழந்தையை இங்கே கொண்டு வருவீர்களா? தேவன் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு உதவி செய்வாராக. நான் உங்களை காக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் காலையிலும் மாலையிலுமாக 2 ஆராதனைகள் இருந்தது. அது உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். என்னால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களில் சிலர் அதிக தூர பிரயாணம் செய்து ஒரு வேலையை இழப்பது முதலானவைகளை உங்களுக்கு நேர்ந்தது. எனவே ஞாயிறு திங்கள் ஒரு வாரம் அதை அப்படியே விடுவதாயிருந்தாலும் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிறு ஆராதனை குறித்து அறிவித்து விடுவேன். புரிகின்றதா சபையோர்களே? இரவு ஆராதனையும் வேண்டும் என்று கூறினால் ஒழிய நீங்கள் இருக்க போவதில்லை. பாருங்கள், அது உங்களை பொறுத்தது. உங்களை அநேகர் இருக்கிறீர்கள். இன்றைக்கு இரவே இருந்தால் நலமாயிருக்கும் என்று கூறுபவர்கள் எத்தனை பேர் சற்று பார்க்கலாம். அடுத்த ஞாயிறு வைத்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்பவர்கள் எத்தனை பேர்கள்? அடுத்து என்ன என்ன? அது மிகவும் நெருக்கமானது. என்ன சொல்லுகிறீர்கள் இப்பொழுது? இன்று காலைக்கான செய்தி நீளமாய் இருக்கிறது, ஆனால் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. சபையில் ஒழுங்குகளை சட்டத்திட்டங்களை ஏற்படுத்த நான் உதவி செய்கிறேன் என்று எனக்கு தெரியும். அந்த ஒழுங்குகளில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அதில் ஒலிப்பதிவு செய்தால் ஒழிய என்று நான் கூறினேன். புரிகின்றதா? எனவே இது ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. எனவே ஒருவேளை நாம் இரண்டு முறையும் திரும்புவதற்கு பிரயாசிப்போம். இன்றிரவும் அடுத்த ஞாயிறும் கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் இப்பொழுது செய்யலாம். பாருங்கள், ஒருவேளை இந்த வாரம் உங்களுக்கு செய்தி ஒன்றும் இல்லை என்றால் அப்பொழுது நீங்கள் அடுத்த வாரம் வரலாம். உங்களை இரண்டு முறை இங்கே வர வைப்பதை நான் வெறுக்கிறேன், ஆனால் சிறிது நேரமே அல்லாமல் வேறு நேரம் இல்லையே என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த நினைவில் வையுங்கள், காலம் கடந்து செல்லுமேயானால் இந்த சாக்கியம் நமக்கு நீண்ட காலத்திற்கு இருக்காது. பாருங்கள், நினைவிருக்கட்டும், ஏதோ காரியம் சம்பவிக்கும். ஒன்று சட்டம் நம்மை தடை செய்யும், அல்லது சாத்தான் உங்களிடையே புகுந்து உங்களை சிதறும்படி செய்வான். அது எப்பொழுதுமே அந்தவிதமாகவே இருக்கிறது. புரிகின்றதா? ஏதோ காரியம் சம்பவிக்கும். எனவே நாம் கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு நிமிஷத்தையும் பாராட்டுவோமாக. எனவே இப்பொழுது உங்கள் வீடுகளுக்கு திரும்பி போகத்தான் வேண்டும் என்பவர்களுக்கு இன்றிரவு கூட்டம் கடந்த ஞாயிறு இரவு போன்று இருக்கும். நான் சிறிய செய்தியை தான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் இதை ஒலிநாடாவில் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினால், நீங்கள் வீட்டிற்கு திரும்பி போக வேண்டியதாக இருந்தால், நிச்சயமாக இந்த ஒலிநாடாவை நான் உங்களுக்கு தருவேன். அல்லது இல்லை என்றாலும் கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் இன்றிரவு நான் பிரசங்கிக்க போகிறேன். நேற்றோ அல்லது நேற்றுக்கு முந்தின தினமோ ஏதோ காரியத்தை ஞாபகத்தில் கொண்டவனாய் நான் ஒரு சிறு செய்தியை குறித்துக் கொண்டு வந்தேன். அது ஒரு நீண்ட நாளில் இருந்து இருந்தாலும் இரண்டு செய்திகள், அந்த இரண்டிற்கும் இடையே உள்ளது போன்றதொரு செய்தி. அவைகளில் ஒன்று ஒரு ஒழுக்குள்ள தொட்டி என்பதாகும். அல்லது இதுவாயிருக்கலாம், காற்றிற்கு விதைத்து ஒரு சுழற்காற்றை அறுப்பது என்பது. ஒரு சுவிசேஷ செய்தி இன்று காலையில் போதனையாக இருந்தது. எனவே இன்றிரவு ஒன்று காற்றுக்கு விதைத்து ஒரு சுழற்காற்றை அறுப்பது என்பது, அல்லது இல்லையே ஒரு ஒழுக்குள்ள தொட்டி என்பது, இவை இரண்டில் ஒன்றை குறித்து பிரசங்கிக்கப் போகிறேன். இன்று காலையில் நான் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வாசிக்கப் போகிறேன். வசதியாயிருக்கீர்களா? ஆமேன் என்று கூறுங்கள்.
I want you in your Bibles to turn
நல்லது.
with me.
நீங்கள் உங்கள் வேதாகமத்தில் என்னோடு கூட ஓசியாவின் புத்தகத்துக்கு திருப்புங்கள். வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் திருப்புங்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஆறாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிப்போம். நாம் எழுந்து நிற்போமாக. அன்புள்ள தேவனே, இந்த புத்தகத்தை எங்கள் கரங்களில் எடுக்க நாங்கள் தகுதியற்றவர்களாயிருக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் காணப்படுகின்ற எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த புத்தகத்தை கரத்தில் எடுக்கவும் அல்லது அதை பார்ப்பதற்கும் கூட தகுதி இல்லை என்று வேற வார்த்தைகளில் வாசிக்கிறோம். ஓ, அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கின்ற ஆட்டுக்குட்டி போன்ற ஒருவர் அங்கே வந்து அந்த புத்தகத்தை அவர் எடுத்தார். ஏனென்றால் அவர் தகுதி உள்ளவராயிருந்தார். அங்கே இருக்கின்ற அந்த முத்திரைகளை அவர் உடைத்தார். அவரைத்தான் இன்று காலையில் நாம் நோக்கி பார்த்து புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற காரியங்களை வெளிப்படுத்தும்படி எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் அது மீட்பின் புத்தகமாயிருக்கிறது. மீட்கப்பட்ட யாவும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஜீவிக்கின்ற இந்த நாளில் இக்காலையில் நம்முடைய ஸ்தானத்தை நாம் அறிந்து கொள்வோமாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன்.
Come now and let us return to the Lord, for he has torn and he will
கர்த்தரிடத்தில் திரும்புவோம். வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார்.
After 2 days,
இரண்டு நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம்.
Then shall we know if we follow on to know the Lord.
அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியினில் பெய்யும் முன்மாறி பின்மாறியை போலவும் நம்மிடத்தில் வருவார். எப்பிராயீமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடிய காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒழிந்து போகிறது. ஆகையால் தீர்க்கதரிசிகளைக் கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய்மொழிகளைக் கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன். உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தைப் போல் வெளிப்படும். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும்
விரும்புகிறேன்.
அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். கீலேயாத் அக்கிரமம் செய்கிறவர்களின் பட்டணம், அது இரத்த காலடிகளால் விதிக்கப்பட்டிருக்கிறது. பரிகாரரின் கூட்டங்கள் ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல சீகேமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரியரின் கூட்டம் காத்திருக்கிறது. தோஷமான காரியங்களையே செய்கிறார்கள். பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன். அங்கே எப்பிராயீமின் தேசித்தனம் உண்டு, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று. நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலிருந்து எங்களுக்கு அளிக்க எத்தனைத்துள்ள காரியத்தை இதிலிருந்து எங்களுக்கு எடுத்து அளிப்பீராக. தொடர்ந்து நாங்கள் உம்மிடத்தில் காத்திருக்கையிலே இதை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இன்று காலையின் என்னுடைய பேசும் பொருள், உன்னுடைய நாளையும் அதன் செய்தியையும் அடையாளம் கண்டுகொள்ளுதல் என்பதாகும். கடந்த ஞாயிறு பாடத்திலிருந்து நமக்கு போதித்தபடியான பாடமாகிய எக்காலங்களின் பண்டிகை என்ற பாடத்திலிருந்து நாம் காண்கிறோம். தேவனுடைய கடிகாலத்தில் உள்ள இஸ்ரவேலின் வேலை நேரத்தை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். இன்று நாம் ஒரு ஞாயிறு பள்ளி பாடத்தை தியானிக்கையில் நீங்கள் இதை உணரவும் அடையாளம் கண்டுகொள்ளவும் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதாவது, நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தை தான் நீங்கள் காண்கிறபடி சடுதியில் அது முடிய போகின்றது. பின்னர் இதன் மூலமாக நீங்கள் ஒவ்வொரு மணி வேளையையும் காலத்தையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டிய அடையாளத்தையும் செய்தியையும் அறிந்திருக்க வேண்டும். கடந்த ஞாயிறன்று நான் துவங்கின வண்ணமாக எக்காலங்களின் பேரில் பேசப் போகிறோம் என்பதை குறித்து நாம் பேசிக் கொண்டிருந்தோம். அதாவது, வேதத்தில் உள்ள கடைசி ஏழு எக்காலங்களையும் குறித்து, முத்திரைகளை போன்று இவைகளும் உடைக்கப்படும் என்று நான் எனக்குள்ளாக நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இவை ஒவ்வொன்றும் திறக்கப்படும் போது ஒரு பயங்கர காரியம் சம்பவித்ததை நான் கவனித்தேன். ஏழு சபை காலங்களை நான் பிரசங்கிக்கையிலே அது அவ்வளவு பரிபூர்ணமாக இருந்து பரிசுத்த ஆவியானவரே நமது மத்தியில் இறங்கி வந்து அதை ரூபகாரப்படுத்தும் அளவுக்கு ஆயிற்று. அதை பத்திரிகைகளில் பிரசுரித்தார், தேசத்தினூடாக அனுப்பினார், அதை வானத்தில் இருக்கும் சந்திரனில் காட்டினார். அது எந்த மண்டமா இருக்கும் என்று எத்தனையோ வாரங்களுக்கும் மாதங்களுக்கும் முன்னதாகவே அதை காட்டி அதை அப்படியே பரிபூர்ணமாக நமக்கு நிரூபித்தார். இங்கே இந்த ஜபகூடாரத்தில் அதை அறியும்படியாய் செய்தார். சரியான காலத்தில் அவரதை அறியும்படியாய் செய்தார். சந்திரனிலும் சூரியனிலும் அவரதை அறியும்படியாய் செய்தார். இந்த நேரத்தில் இருக்கும் தேசங்களின் நிலைமைகளில் அதை அறியும்படியாய் செய்தார். ரோமாபுரி தலைமை குரு ரோமாபுரியை விட்டு கிளம்பி பலஸ்தீனாவுக்கு போகையிலே பேதுரு முதல் போப் என்று அவர்கள் உரிமை கோரினது முதற்கொண்டு முதன் முதலாக பலஸ்தீனாவுக்கு சென்ற போப் இவரே ஆவார். இப்பொழுது அது அவ்வளவு மகத்துவமானதாக இருக்கிறது. அப்படியானால் ஏழு முத்திரைகள் இந்த ரகசியங்கள் யாவையும் மறைத்து வைத்துக் கொண்டிருந்தது என்பதை நாம் காண்கிறோம். சபை காலங்களுக்காக கரும்பலகையில் என்ன வரைகிறேன் என்பதை நான் அறியாதவனாய் வரைந்து கொண்டிருந்தேன். என்ன என்று எனக்கு தெரியவே தெரியாது. தேவன் அறிவாரதை ஒரு தரிசனத்தைக் கொண்டு நான் அதை வரைந்து கொண்டிருந்தேன். தேவனது ரூபகாரப்படுத்தப் போகிறார் என்பதை அறியாதவனாய் நான் அதை செய்தேன். ஒரு வருடம் ஆறு மாதங்கள் கழித்து ஆகாயத்திலே தேவனதை ரூபகாரப்படுத்தப் போகிறார் என்பதை அறியாதவனாய் நான் அதை செய்தேன். சந்திரனை கொண்டு ரூபகாரப்படுத்தி தேசிய பத்திரிகைகளின் மூலமாக தேசத்தின் ஊடாகவும் அறியும்படி செய்தார். அது எனக்கு தெரியவே தெரியாது. சந்திரனில் முழுமையான இருள் உண்டாக போகிறது என்பதும் எனக்கு தெரியாது. இது லவோதிக்கேயா சபைக்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. தினசரித்தாளில் உங்களுக்கு ஆறு காலங்கள் தான் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், லவோதிக்கேயா சபையானது முழுவதுமாக இருளடைந்து விட்டது. உங்களால் மட்டும் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டு பார்க்க முடியுமானால், தேவனதை வானங்களில் காண்பித்த விதமாகவே அதை கண்ணோக்க கூடுமானால் நலமாயிருக்கும். நான் இங்கே பூமியின் மேல் அதை கரும்பலையில் வரைந்த போது நீங்கள் இப்பொழுது காண்கிற விதமாக நான் சற்று வெளிச்சம் உள்ளதாக காண்பித்தேன். ஒரு சிறு அளவு வெளிச்சத்தை மட்டுமே காண்பித்தேன். அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பூமியின் மேலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னர் நான் அந்த வெளிச்சத்தை ஏழாம் சபையின் காலத்தில் காரணத்தை கொண்டுதான் காண்பித்தேன். ஆனால் தேவனதை வானங்களில் காட்டின போது அவரது முழுவதுமாக இருளாக காண்பித்தார். அர்த்தம் என்னவென்றால், கடைசி நபர் லவோதிக்கேயா சபையின் காலத்தில் அழைக்கப்பட இருக்கின்றதை குறிக்கிறதாகும். நமக்கு தெரியாது, அதை குறித்து ஒரு பிரசங்கமே இருப்பதற்கு வழி உண்டாயிருக்கிறது. மீண்டும் கவனியுங்கள், ஏழு முத்திரைகள் வெளிப்படுவதற்கு முன்னர் அது அந்த விதமாக இருக்கும் என்று எனக்கு கொஞ்சமும் தெரியாது. இங்கே ஜெபகூடாரத்தில் அதை குறித்து அவர் பேசி என்னை அரிசோனாவிலிருந்து தூசானுக்கு அனுப்பினார். என்னவெல்லாம் சம்பவிக்கும் என்று உங்கள் எல்லாரிடத்திலும் கூறினேன். அது சம்பவிக்க அதை கண்ட ஒரு மனிதன் இப்பொழுது இங்கே இன்று அமர்ந்து கொண்டிருக்கிறார். சம்பவிக்கும் என்று இங்கே கூறப்பட்ட அதே வண்ணமாகவே அது சம்பவித்தது. ஏழு தூதர்கள் வருவார்கள் என்று கூறியிருந்தேன். பின்னர் தினசரி பத்திரிகை கட்டுரை வெளியீடுகளும் அதை பிரசுரித்து தேசமெல்லாம் அறியும்படி செய்து, அதாவது வினோதமான ஒளிவட்டம் ஒரு கூர்நுனி கோபுர வடிவில் தென்பட்டது என்று சரியாக அப்படியே நான் இங்கு வரைந்து உங்களுக்கு காண்பித்த வண்ணமாகவே இருந்தது. ஆண்ட தூதர்கள் நின்று கொண்டிருந்த தளத்திலிருந்து உயிரே எழும்பி 30 மைல் உயரத்திற்கு 27 மைல் குறுக்கள உள்ளதாக எழுப்பினது. அப்படி இல்லை என்றால் 27 மைல் உயரத்தில் 30 மைல் குறுக்கள் இருக்கலாம். நான் மறந்து விட்டேன். அவைகள் எதுவென்று ஞாபகம் இல்லை. ஆனால் தேசத்தின் ஊடாக அது காணப்பட்டது. சரியாக அரிசோனா டூசானுக்கு மேலாக அது சரியாக சம்பவித்த இடத்துக்கு நேராக உயர அதே நேரத்தில் காணப்பட்டது. ஏதோ காரியத்தை யாரோ உள்ளத்தில் கட்டாயமாய் திணிக்கிறது அல்ல. ஆனால் இந்த மணி வேளையின் ஆவிக்குரிய விதமாய் அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதையே உங்களுக்கு அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. பின்னர் ஏழு முத்திரைகளை திறந்ததுதான் அடுத்த செய்தி. அது வேதாகமத்தில் மறைக்கப்பட்ட ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டினது. உபதேசங்கள் முதலானவைகளை அது வெளிப்படுத்தி காட்டினது. அவைகளை உலகமானது அவ்வளவு கடூரமாக எதிர்க்கிறது. அதை எதிர்த்து எது தவறானது என்று கூறுகிறது. இங்கே அன்று நாள் அரிசோனாவின் ஒளிநாடாக்களை துண்டித்து நான் கூறாதவற்றை கூறும்படியாய் செய்கிறார்கள். அரிசோனாவின் பிரச்சனையை குறித்த தரிசனத்தை சற்று நினைவுக்கு கொண்டு வாருங்கள். உன் கழுத்தில் எந்த கல்லை கட்டிக்கொள்வது நலமாய் இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. இன்னொரு காரியம் என்னவென்றால், யாராய் இருந்தாலும், பிரசங்காராய் இருந்தாலும், அல்லது யாராய் இருந்தாலும் சரி, இவைகளோடு ஒரு வார்த்தையை கூட்டினாலும் அல்லது ஒரு வார்த்தையை எடுத்து போட்டாலும், ஏதோ கொடுக்கப்பட்டது போன்ற ஜனங்கள் அவர்களுடைய சொந்த வியாக்கியானங்களை வார்த்தையின் மேல் கொடுத்து நான் கூறாத ஏதோ ஒன்றை அதை கூறும்படியா செய்கிறார்கள். என்னுடைய வார்த்தை அல்ல, அது அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. எவன் ஒருவன் அதோடு கூட்டினாலும் அல்லது எடுத்து போட்டாலும், பின்னர் அந்த தரிசனத்தில் இந்த தீர்க்கதரிசிகள் சுடுத்தி கீழே அடிக்கப்படுவதை நாம் பார்த்தோம். பல ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு முன்னாக நான் உங்களுக்கு விளக்கி கூறின வண்ணமாகவே என்று நான் நம்புகிறேன். இவையெல்லாம் இருக்கும், ஆனால் அவர்களின் சற்றே விலகியுங்கள் என்று கூறினேன். நான் அதனோடு போராட மட்டுமாக தேவனால் அதனோடு போராட முடியாது. ஆனால் அவர் செய்யும்படியாக நாம் அதை அனுமதிப்போமாக. அதை காத்துக்கொள்ளும் பொறுப்பை ஏற்பவர் அவரே. புரிகின்றதா? இப்பொழுது கடந்த ஞாயிறன்று நாம் இதை கவனித்தோம். பண்டிகை நாட்களை குறித்து பிரசங்கித்தோம். பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று ஒன்று அங்கே இருந்தது. அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கும் எக்காலங்களின் பண்டிகைக்கும் இடையே நீண்ட இடைவெளி உண்டாயிருந்தது. பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கும் எக்காலங்களின் பண்டிகைக்கும் இடையே சரியாக 50 நாட்கள் இருந்தன. 50 நாட்கள் பெந்தேகோஸ்தே என்பதற்கு 50 என்று பொருள்படும். அதுவே அரிக்கட்டுகள் அசைவாட்டும் வழியாகும், அல்லது அறுவடையின் முதற்பலன்களை உள்ளே கொண்டு வருவதாகும். அவைகளெல்லாம் அப்போது இயற்கையான முதற்கனிகளை கொண்ட பாவனைகளாக இருந்தது. ஜனங்கள் மேலே ஊற்றப்படும் பரிசுத்த ஆவியின் முதற்பலன்களின் பிரதிநிதித்துவமாக இருக்கிறது. அப்படியானால் அந்த 50 நாட்களை தான் புறஜாதியார்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்பதை நாம் கண்டறிந்தோம். அதனவரில் தேவன் தமது நாமத்துக்கென்று புறஜாதியிடமிருந்து ஒரு கூட்ட ஜனங்களை அழைப்பதே ஆகும். அதுதான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. அந்த நீண்ட பெந்தேகோஸ்தே குறித்து, அந்த பண்டிகை குறித்து நாம் தியானித்தோம். இப்பொழுது உண்மையாகவே இந்த 50 நாட்களில் இருந்து சரியாக 7 ஓய்வு நாட்கள் உண்டாயிருக்கும். 7 ஓய்வு நாட்களும் 7 சபை காலங்களை குறிக்கிறதா இருக்கிறது. பெந்தேகோஸ்தே பண்டிகையின் பெந்தேகோஸ்தின் போது உள் அடைக்கப்படுகின்ற நேரத்தில் இது இருக்கும். அவருடைய நாமத்துக்கு என்று புறஜாதியிலிருந்து ஒரு கூட்ட ஜனத்தை உள் அடைக்கின்ற ஒரு நேரமாயிருக்கிறது. இப்பொழுது இந்த 7 ஓய்வு நாட்களின் முடிவில் அப்படியா இருந்து வருகிறது. அங்கே பாப நிவாரண நாள் இருக்க வேண்டி இருக்கிறது. அதுதான் 7 எக்காலங்கள்.
And the seven trumpets was to call a day of mourning.
ஒரு துக்கம் கொண்டாடும் நாளையும்,
back for the sacrifice,
பலிக்காக மீண்டும் ஒரு நாளையும், அல்லது பாவ நிவாரணத்திற்காக ஒரு நாளையும் அழைக்கவே 7 எக்காலங்களும் இருந்தது. அதற்கு பிறகு இங்கே நாம் கண்டறிந்தது, அதாவது இஸ்ரவேல் இந்த 7 எக்காலங்களும் இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமே உரியதாக இருக்கிறது என்று கண்டறிந்தோம். அப்படி இருக்க ஏன் அந்த 7 எக்காலங்களை பிரசங்கிக்க அவர் என்னை அனுமதிக்கவில்லை? அந்த கூட்டங்களை குறித்து அறிவிக்கவும் நான் ஆயத்தமாயிருந்தேன். அதற்கான கூடமும் மற்றெல்லா காரியங்களும் 7 எக்காலங்களை குறித்து பிரசங்கிக்க ஆயத்தமாயிருந்தது. ஏதோ காரியம் என்னை அவ்வளவாய் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னேன். பில்லியும் நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து தொடர்ந்து வேலை செய்து கொண்டு ஒரு குளிர்சாதன வசதி கொண்ட ஒரு கட்டிடத்தை அடுத்த வாரத்தில் ஆயத்தப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருந்தோம். 7 எக்காலங்களின் கூட்டம் 8 அல்லது 10 நாள் கூட்டங்களுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தோம். பள்ளிக்கூட அரங்கத்தில் ஏற்பாடுகள் செய்திருந்தோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ ஏதோ காரணத்திற்காக நான் அதை செய்ய அனுமதிக்கவில்லை. ஏன் என்று நான் வியந்தேன். நான் ஜெபிப்பதற்காக உள்ளே சென்ற போது நான் என் மனைவியிடம் நான் உள்ளே போகிறேன் என்று கூறினேன். உத்தமமாக தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கும்படியாக நான் முழங்காற்படியிட்டேன். அந்த 7 எக்காலங்களும் 6 முத்திரையின் கீழ் முழங்கினது என்றும், நான் அதை ஏற்கனவே பிரசங்கித்து விட்டேன் என்றும் அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இயற்கைக்கு மேம்பட்டதாக இருந்தது. பாருங்கள், அந்த முழு காரியமும் தேவனுடைய கரமாயிருக்கிறது. அது இஸ்ரவேலர் கூறியது. நாம் அதை 6 முத்திரையின் கீழாக தியானித்தோம். அந்த ஒளிநடாக்களை வைத்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் யூதருடைய உபத்திரம் எப்படியா இருக்கும் என்று தெரியும். இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையில் தான் புறஜாஜாரின் வேலை இருக்கிறது. எக்காலங்கள் இவைகள் யாவும் 6 முத்திரையின் கீழ் முழங்கின. நாம் 7 எக்காலங்களின் பண்டிகையின் செய்தியில் அதை தியானித்தோம். நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த செய்தியில் இருக்கிறது. அது என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? அது யூதர்களை துரிதப்படுத்துகிறதா இருக்கிறது. உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து யூதர்களை அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி போக துரிதப்படுத்துகிறதா இருக்கிறது. அது இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. 6 முத்திரையின் கீழ் முத்திரைகள் உடைக்கப்படுதல் இருக்கிறது. 7 எக்காலங்களும் 6 முத்திரையின் கீழ் முழங்கினது. 7 தூதனின் செய்தியானது முத்திரைகளில் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. 11 மணி வேளையின் புறஜாதியின் வேலையாட்களை அழைக்கிறதா இருக்கிறது. 11 மணி வேளையின் வேலையாட்கள் பெறுகின்ற அதே கூலியை பெறுகிறதா இருக்கிறது. புரிகின்றதா? இயேசு மார்பதை போதித்தார். சிலர் அறுவடைக்காக சென்றார்கள் என்றார். அவர்கள் கூலிக்கு அமர்த்தப்பட்டார்கள். அதிகாலையில் அவர்கள் வேலையில் நாள் ஒன்றுக்கு 1 பணம் கூலிக்கு அமர்த்தப்பட்டார்கள். பின்னர் மத்தியான நேரத்தில் வேறு சிலர் வேலைக்கு வந்தனர். அவர்களும் வேலைக்கு சென்றனர். பின்னர் 11 மணி வேளையில், அது நாளின் கடைசி மணி வேளையாய் இருக்கிறது. அந்த நேரத்தில் சிலர் வேலைக்கு வந்தனர். அவர்களும் 1 மணி வேளையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்களின் கூலியையே இவர்களும் பெற்றார்கள். கடைசி மணி நேரம் எப்படியாய் இந்த 1 மணி வேளையின் தூதர்கள் வார்த்தையோடும் சுவிசேஷத்தோடும் சத்தியத்தோடும் அவர்கள் பெந்தேகோஸ்தின் நாளன்று வேலைக்கு உள்ளே வந்தனர். பின்னர் அங்கே ஒரு இருண்ட காலம் வந்து அவர்களை தடை செய்தது. பின்னர் நாளின் மத்தியான வேளையிலே லூத்தர் வெசலி மற்றவர்கள் உள்ளே வந்தார்கள். அதற்கு பின்னர் ஒரு சாயங்கால நேர செய்தி உண்டாயிருக்க வேண்டியதா இருந்தது. துவக்கத்திலே அவர்கள் செய்த அதே காரியங்களையே இவர்களும் பெற்றுக் கொள்ள வேண்டியதா இருந்தது. சாயங்கால நேர செய்தியானது மீண்டும் யாவற்றையும் திரும்ப அளித்து அதே காரியத்தை மீண்டுமாய் கொண்டு வர வேண்டியதா இருந்தது. கடந்த வாரத்தின் தரிசனத்தை நினைவுபடுத்தி பாருங்கள். அதாவது மணவாட்டியானவள் முன் தோட்டத்திற்காக வந்தாள். அங்கே அந்த சிறிய அழகிய மணவாட்டி தரிசனத்தில் வந்தாள். நான் அதை குறித்து நினைக்கவே இல்லை. வெறுமனே அங்கே உட்கார்ந்து வெளிப்பக்கமாக பார்த்துக் கொண்டிருந்தேன். இதோ வந்தால் அந்த மணவாட்டி என்று என் பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய சத்தம், மணவாட்டியின் ஒரு முன் தோற்றம் இங்கே இருக்கிறது என்று கூற கேட்டேன். அவள் கடந்து அங்கே வந்தால் அவள் இருக்கின்ற விதத்தை நான் கவனித்தேன். அவள் மிகவும் அழகாகவும் இளமையாகவும் காணப்பட்டாள். கௌரவம் உள்ள பெண்கள் நடக்கும் இடமாக அவளால் முடிந்த அளவிற்கு அடியெடுத்து வைத்து நடந்தாள். ஒரு அணிவகுப்பை போல அல்ல, எப்படி அழகாக ஒரு சீமாட்டியை போன்று அவள் நடந்து வந்தாள். அந்தவிடமாகத்தான் அவள் நடந்து கொண்டு என்னுடைய இடது பக்கத்துக்கு வந்து கொண்டிருந்தாள். அப்படியே என் பார்வை நின்று அப்பால் சென்றாள். பின்னர் அவர் என்னை வலது பக்கமாக திருப்பி காலங்களில் ஊடாக தோன்றிய சபைகளை அவர் ஒவ்வொரு சபையாய் எனக்கு காண்பித்தார். ஓ, எவ்வளவு கீழ்த்தரமாக காணப்பட்டது! அதில் கடைசியாக வந்த சபை இந்த கடைசி காலத்தின் சபையாக இருந்தது. அதை ஒரு மந்திரவாதி தலைமை தாங்கி நடத்தி வந்தான். அவர்கள் யாவரும் அவ்வளவு ஆபாசமாக உடையணிந்து அவ்வளவு அறிவறுப்பாய் காணப்பட்டார்கள். நவீன நெளிச்சல் ராக் அண்ட் ரோல் இசைக்கு இசைவாய் அவர்கள் நடை போட்டு சென்றனர். அந்த ஸ்திரீகள் நெளிந்தும் ஒரு சாம்பல் நிறமுள்ள காகிதத்தை கொண்டு அவர்களுடைய முன்பாகத்தை மறைத்துக் கொண்டு இடுப்பை அசைந்து நடந்து கொண்டு போனார்கள். மாய்மாலமாயது காணப்பட்டது. சாம்பல் நிறம் என்பது வெண்மைக்கும் கருமைக்கும் இடையே உள்ளதாய் இருக்கிறது. அது ஒரு வஞ்சிக்கின்ற நிறம். சாம்பல் நிறம் வெண்மையும் அல்ல கருப்பும் அல்ல, அது ஒரு வஞ்சிக்கின்ற நிறம். சாம்பல் நிற காகிதத்தை அவர்களுடைய முன்பாகத்துக்கு முன்னால் பிடித்துக் கொண்டு சல்லடை போன்று பின்னியுள்ள அரை பாவாடை ஒன்றை அணிந்திருந்தார். முன்பாகத்தில் காகிதத்தை பிடித்துக் கொண்டு இடுப்பில் இருந்து மேலாக மூடுவதும் நிர்வாணமாயிருந்தது. அவர்களுடைய அந்த இசைக்கு இசைவாய் நெளிந்து நடந்து கொண்டு போனார்கள். அதுதான் சபை என்று அவர் சொன்னார். அணிவகுப்பு என்னை கடந்து சென்ற போது என்னுடைய இருதயம் தளர்ந்தது. கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக சமர்ப்பிக்கப்படுகிறது இதுவா? மனிதன் மேற்கொண்ட எல்லா முயற்சிகள் காரியங்கள் இப்படிப்பட்ட அவலட்சணமான அருவறுப்பான காட்சியளிக்கும் விபச்சாரியை போன்ற தோற்றமுள்ள விளையா கிறிஸ்துவின் மனவாட்டியாக கொண்டுவர இவ்வளவு முயற்சி? அது என்னுடைய இருதயத்தில் சோர்வை உண்டாக்கினது. அவள் கடந்து போகையில் நாங்கள் நின்று கொண்டிருந்த இடத்துக்கு முன்பாக வந்தபோது அவள் அந்த காகிதத்தை கொண்டு அவளுடைய முன்பாகத்தை மறைத்துக் கொண்டு இந்த நவீன காலத்தில் இருக்கின்ற நடத்தை போன்று இடுப்பை முன்னும் பின்னுமாகவும் இடது வலது பக்கமாகவும் அசைத்துக் கொண்டும் நெளிந்து கொண்டும் கடந்து போனார். முறைகேடான செயலை செய்வது போன்று உடலை அசைத்துக் கொண்டு ஆண்ட வண்ணமாக நடந்து கடந்து போய்க் கொண்டிருந்தால் இதற்கு நான் பொறுப்பாளி அல்ல. நான் என்ன கண்டேனோ அதைதான் கூற முடியும். தேவனே அதற்கு நியாயாதிபதி. ஆனால் அதுதான் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சபையாய் இருந்தது. அப்படியாய் அவள் கடந்து சென்ற போது அவளுடைய பின்பாகம் முழுவதுமாக நிர்வாணமாயிருந்தது. பின்னர் அவள் அந்தவிதமாய் கடந்து சென்ற போது மயங்குவது போன்றும் வியாதியாய் ஆனது போன்றும் உணர்ந்தேன். அதற்கு பிறகு அவர் மணவாட்டி மறுபடியும் முன் தோற்றத்துக்கு வருவாள் என்று கூறினார். அந்த நடத்தை கெட்ட சபையின் பின்னே மணவாட்டி வந்தாள். ஆரம்பத்தில் கடந்து சென்ற மணவாட்டியை போன்று காணப்படுகின்ற மணவாட்டி அங்கே வந்தாள். அப்பொழுது அங்கே ஒரு மணவாட்டி ஒருவள் இருப்பாள் என்பதை அறிந்த என் இருதயம் சந்தோஷத்தால் குதித்தது. அவள் ஆரம்பத்தில் கண்ட மணவாட்டியை போன்றே அதே காரியங்களினால் உருவாக்கப்பட்டவளாய் அதே விதமான காரியத்தால் உறுதிமிக்கப்பட்டவளாய் இருப்பாள். அவளே அழைக்கப்பட வேண்டியவளாய் இருக்கிறாள். அது உண்மை என்பதை நான் அறிவேன். அது உண்மையா இல்லை என்றால் நான் கண்ட தரிசனங்கள் எல்லாமுமே தவறானதாய் இருக்கும். அவர் இதுவரை என்னிடம் கூறின யாவும் உண்மை என்றும் அவை அவ்வாறே நிறைவேறின என்றும் எல்லாரும் அறிவார்கள். அவ்வாறே சம்பவித்தது. அப்படியானால் அந்த அசுசியான நிலைமையை இந்த நவீன சபை அடைந்தவளாய் தன்னை ஒரு சபை என்று அழைத்துக் கொள்கிறதை உங்களால் காண முடிகின்றதா? அன்று நாள் யாரோ ஒருவர் கூறினது போன்று சகோதரன் ரடல் என்னுடைய வெளியேறப்பட்ட சகோதரன் அங்கே மதிலின் மேல் சாய்ந்தவாறு இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார். காட்சி செடியை உறிஞ்சும் புழுவாக அவர் அதை கண்டார். அன்று நாள் நாங்கள் அதை குறித்து அறைக்குள்ளாக விவாதித்துக் கொண்டிருந்தோம். காலத்தின் நிலைமையையும் சபையில் இன்றைக்குள்ள ஆவியின் உணர்வுகளையும் குறித்து எப்படியாய் அது தணிந்து கொண்டே போகிறது என்பதையும் குறித்து சகோதரன் ரடல் மிகவும் மனம் நொந்து கொண்டார். போதகர்கள் எல்லா இடங்களிலும் இருந்து இங்கே நேரடியான பேட்டிகள் காண வருகிறார்கள். அவர்கள் சகோதரன் பிரண்ணம் சபைகளுக்கு என்ன நேர்ந்தது, என்ன சம்பவித்தது என்று என்னை கேட்கிறார்கள். ஓ என்னே, சகோதரன் ரடலும் இடத்தில் இந்த சபைகள் சாத்தானுடைய ஆவியினால் ஜீவிக்கின்றதா அல்லது எதனால் ஜீவிக்கிறது என்று கேட்டார். நான் அதற்கு இல்லை, ராட்சச் செடியின் சத்தை உறிஞ்சிக் கொண்டே அதை கொண்டுதான் அது ஜீவிக்கின்றது என்றேன். அது ஜீவிக்கின்றதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு எலுமிச்ச கிளை ஒரு ஆரஞ்சு மரத்தில் வளரும், ஆனால் அது ஆரஞ்சு பழங்களை தராது. ஆரஞ்சு மரத்தின் சத்தில் ஜீவித்தாலும் ஆரஞ்சு பழங்களை தராது. சபை என்று தன்னை அழைத்துக் கொள்வது அது ஒரு ஒட்ட வைக்கப்பட்ட உறிஞ்சியாகும். மார்க்கம் என்னும் பெயரின் கீழ் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது, சபையின் பெயரின் கீழ் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. கத்தோலிக் புரொட்டஸ்டன்ட் என்றும் அவைகள் வெறுமனே உறிஞ்சிகள். திராட்சையின் சத்திலிருந்து இழுத்து எடுத்துக் கொள்கிறது. அவர்கள் என்னவோ அந்த கனிகளை தான் அவர்கள் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இன்னும் குணப்படவில்லை. அவர்கள் தேவனுடைய மூல முன்குறிப்பின் திட்டத்தில் இடம்பெறவில்லை. அந்த காரணத்தினால் தான் அவர்கள் வார்த்தையை மறுக்கவும் மற்ற விதமான கனிகளை தரவும் செய்கிறார்கள். அந்த உண்மையான அசலான மரமானது அதன் வேரில் ஆரஞ்சு பழங்களை ஒரு ஆரஞ்சு மரத்தில் தரும்படியாய் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. நானே தாட்சை செடி, நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு கூறினார். ஆனால் அந்த மரமானது இன்னொரு கிளையை தோற்றுவிக்குமானால் அது அதனுடைய மூல கனிகளையே தரும். இந்த காரியங்கள் எல்லாம் திரும்ப அளிக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. இது அந்த தாட்சை செடியின் முடிவில் சம்பவிக்கிறதாயிருக்கிறது. ஒரு திரும்ப அளிக்கப்படுதல் பழைய நிலைமைக்கு கொண்டு வருதல் இருக்கும், அது வரவேண்டியதாயிருக்கிறது. ஒரு சாயங்கால வெளிச்சம் அதை கொடுத்து அதை முதிர்ச்சியடை செய்ய வேண்டியதாயிருக்கிறது. ஆனால் ஒரு திராட்சை செடியிலிருந்து அது தோன்றுமே அன்றி அதனோடு ஒட்ட வைக்கப்பட்டதான ஒரு ஸ்தாபனத்தில் இருந்து தோன்றாது. ஆனால் அது வார்த்தையின் மூல உற்பத்தியில் இருந்து தான் வரும். அது சாயங்கால வெளிச்சத்திற்காக வர வேண்டியதாயிருக்கிறது. சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். அது முதிர்ச்சியடைய வெளிச்சம் தேவையாயிருக்கிறது. வேத வார்த்தைகள் எவ்வளவு பரிபூர்ணமாயிருக்கிறது பார்த்தீர்களா? ஒரு நாள் உண்டு, அது பகலும் அல்ல அல்லது இரவும் அல்ல. சூரியன் அதை முதிர்ச்சியடை செய்தாலுடைய பழம் தானாய் முதிர்ச்சி அடையாது. நீங்கள் எவ்வளவு தான் பிரசங்கித்தாலும் சரி, என்னத்தான் செய்தாலும் சரி, அது முதிர்ச்சி அடைய செய்ய முடியாது. அது வெளிப்பட செய்ய முடியாது. அது ரூபகாரப்படுத்த முடியாது. நானே உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று கூறின வார்த்தையான அவர் ஒருவரால் மட்டுமே முடியும். எனவே இந்நாட்களில் சம்பவிக்கும் என்று அவர் என்ன முன்னறிவித்தாரோ அதை முதிர்ச்சி அடைய செய்ய அல்லது ரூபகாரப்படுத்த அல்லது நிரூபிக்க அல்லது வெளிப்படும்படியாய் செய்ய ஒரு வல்லமையானது பரிசுத்த ஆவியானவர் தாமே வர வேண்டியதாயிருக்கிறது. சாயங்கால வெளிச்சம் அதை உண்டாக்குகிறது. என்ன ஒரு நேரம்! துவக்கத்தில் எந்த நிலைமையில் அணிவகுத்து கடந்து சென்றாளோ அதே நிலைமையில் மனவாட்டி கடைசியிலும் கடந்து சென்றாள். ஆனால் அவள் அணிவகுப்பில் அடி விலகுவதை கவனித்து மீண்டும் அவளை அணிவகுப்புக்குள் இருக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற நாளை குறித்து நாம் எவ்வளவோ சொல்லிக் கொண்டே போகலாம். இப்பொழுது ஓசியா 6:6 கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் என்கிறான். அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று அவன் கூறியிருக்கிறது நினைவிருக்கட்டும். அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சிதறடிக்கப்பட்ட பின்னர் கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். அவர் அவர்களை கட்டுவார் என்று அவன் கூறினான். கவனியுங்கள், திரும்புங்கள், சிதறி போவீர்களாக. இரண்டாவதாக அவர்கள் பீறப்பட்டார்கள், உருடாக்கப்பட்டார்கள். சரியாக அப்படித்தான் சம்பவித்தது. அவர் நம்மை சுகப்படுத்தி நம்மை கட்டுவார். எசேக்கியேல் 37 போன்று உலர்ந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகளால் நிறைந்த பள்ளத்தாக்கு. எசேக்கியேல் அதை கண்டான். அவைகள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டதையும் கண்டான். பின்னர் கவனியுங்கள், ஒசியா சொன்னான், 2 நாட்களுக்கு பின் அவர்களிடத்தில் அவர் திரும்புவார். அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார், நமக்கு கொடுப்பார், நம்மை உயிர்ப்பிப்பார் என்று ஓசியா கூறுகிறான். உயிர்ப்பிப்பார் என்றால் உயிர்த்தெழுதல் என்றல்ல. உயிர்ப்பிப்பார் என்ற ஆங்கில பதம், அதே பதம் எல்லா இடத்திலும் உபயோகப்படுத்தப்படுகிறது. நான் அந்த பதத்தை நன்றாக தேடி பார்த்தேன். அதன் அர்த்தம் ஒரு எழுப்புதல் என்பதே. 2 நாளுக்கு பின்னர் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். அது 3வது நாளில் சம்பவிக்கும். அவர் நம்மை சிதறடித்து குருடாக்கி பீறி பின்னர் அவர் மறுபடியும் நம்மை உயிர்ப்பிப்பார். உங்களுக்கு தெரியுமா, நாம் பார்வையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காகவே யூதர்கள் குருடாக்கப்பட்டார்கள். அவர்களை ஒரு தேசமாக அப்படியே பீறி சிதறடித்தார். அவர்களுடைய மேசியாவை புறக்கணிக்கு செய்து அதனால் நாம் மேசியாவை ஏற்றுக்கொள்ளவும் அவருடைய நாமத்திற்காக புற ஜாதியாரில் இருந்து ஒரு கூட்ட ஜனத்தை அழைக்கும்படியாக அவர் மேசியாவை புறக்கணிக்கு செய்தார். இப்பொழுது மனிதன் தோன்றி வருகிறான். பிரியானவன் அவனுடைய பெயரை தரித்துக் கொள்ளுகிறார். இந்த குருடாக்கப்பட்ட புறஜாதியாரால் ஞானஸ்தானத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொள்ள முடியவில்லை. அது மிகவும் வருத்தமானது. ஆனால் அது அந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும். யூதர்களோ அவர்களால் காண முடியாத சூழ்நிலையில் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஒரே ஒரு சாரால் மட்டுமே அதை காண முடியும். அப்படியாய் அதை காணக்கூடிய சாரார் அதை காணும்படியாய் முன்குறிக்கப்பட்டவர்களே. அப்படியாய் இல்லை என்றால் உங்களால் அதை ஒருபோதும் காணவே முடியாது. அது அவர்களுடைய மேசியா என்பதை யூதர்களால் காணக்கூடாதிருந்தது. அப்படி இருந்தும் அவர்கள் மேதைகளும் வேதாந்திகளுமாயிருந்தார்கள். புகழ்பெற்ற மகத்தான பாண்டித்யம் பெற்றவர்களாயிருந்தார்கள். நாம் வாசிக்கும் இதே வேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார்கள். நாம் அதை அறியும்படியாக செய்த பிறகு நம்மால் அது மேசியாவாக தெளிவாய் காண முடிகிறது. ஆனால் அவர்களால் அதை காண முடியவில்லை. இன்றைக்கும் கூட அவர்களால் அதை காண முடியவில்லை. அவர்கள் குருடாயும் கூட இருப்பார்கள் என்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. சபையானது இந்த நாட்களில் சாயங்கால வெளிச்ச செய்தியை புறக்கணிக்கும்படியாய் குருடாய் இருப்பார்கள் என்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:3 அந்த விதமாய் கூறுகிறது, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனுமாய் இருக்கிறாய். அன்றிரவு மனவாட்டியின் அல்லது சபையின் நிலையை கவனியுங்கள். நிர்வாணியாயும் குருடாயும் இருந்து கொண்டு அதை அறியாமல் இருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அவள் நிர்வாணியாய் இருக்கிறாள் என்று வேதாகமம் கூறுகின்றது. இப்பொழுதுதான் அதை பார்த்தேன் ஒழிய அதற்கு முன்னர் இதை பார்த்ததே இல்லை. சபையானது நிர்வாணியாய் இருக்கிறாள் என்று வேதம் கூறுகிறது. அன்றிரவு அவள் முன் தோற்றத்தில் வந்தபோது அவள் நிர்வாணமாய்த்தான் இருந்தார். அதை கவனிக்கவே இல்லை. அது எனக்கு தெரியவும் தெரியாது. ஓ எவ்வளவு நன்றியுள்ளவளாய் இருக்க வேண்டும். அவ்வளவு நன்றியுள்ளவளாய் நாம் இருப்பதில் வியப்பொன்றும் இல்லை. தேவன் நமக்கு அறிய செய்கின்ற காரியங்களுக்கு நாம் போதுமான நன்றியுள்ளவளாய் இல்லை என்று நான் உணர்கிறேன். நிர்வாணமாய் இருக்கிறாள். தரிசனத்தில் அவளை எனக்கு நிர்வாணமாகத்தான் காண்பித்தா. அவளோ அதை அறியாதிருந்தாள். இஸ்ரவேல் குருடாய் இருந்தது போலவே அவள் குருடாய் இருந்தாள். அதன் காரணமாக புறஜாதியார் உள்ளே வரும்படியாய் குருடாய் இருந்தார்கள். இப்பொழுதோ மனவாட்டியானவர் எடுக்கப்படும்படியாக புறஜாதியார் குருடாய் இருக்கிறார்கள். மட்டுமல்லாமல் இஸ்ரவேலும் எக்காலங்களின் பண்டிகையை பெற்றுக் கொள்ளும்படியாக புறஜாதியார் குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியே பரிபூர்ணமாக இருக்கிறது. 2 நாட்களுக்கு பின்னர் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் அல்லது நமக்கு ஒரு எழுப்புதலை கொடுப்பார். இந்த எக்காலங்களை குறித்து பேசுகையில் யூதர்களாகிய நம்மை ஒன்று கூட்டுவார். அவருடைய சமூகத்தில் நாம் பிழைத்திருப்போம் அல்லது நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருப்பார்கள். புரிகின்றதா? அவருடைய சமூகத்தில் நாம் பிழைத்திருப்போம். வேதாகமத்தில் இங்கே ஓசியாவில் இவ்வண்ணமாய் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். ஜீவன் அவருடைய சமூகத்தில் நாம் பிழைத்திருப்போம் என்று கூறுகிறது. அது அவருடைய சொந்த ஜீவன், நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். சுகபோகமாய் வாழ்கிறவள், உயிரோடே செத்தவள். இஸ்ரவேல் மீண்டுமாக அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்பார்கள் என்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. உண்மைகளுக்கும் பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கும் அவள் செத்தவளாயிருக்கிறாள். கூர்ந்து கவனியுங்கள். 2 நாட்களுக்கு பின்னர், இதற்கு 2 24 மணி நேரங்கள் என்று அர்த்தம் அல்ல. ஏனென்றால் இது எப்போதோ கடந்து சென்ற காலத்தில் அநேக நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னர் சம்பவித்ததாகும். புரிகின்றதா? கர்த்தரிடத்தில் 2 நாட்கள் என்பது 2000 வருஷங்களாய் இருக்கிறது என்பதே அதன் அர்த்தமாகும். இப்பொழுது அந்த நேரம் முதல் இதுவரைக்கும் எவ்வளவு காலம் கடந்து போயிற்று என்று உங்களுக்கு தெரியுமா? அன்றிலிருந்து இது மட்டும் 2700 வருடங்கள் ஆகிவிட்டன. ஏனென்றால் ஓசியாவில் இது சம்பவித்தது கிமு 780, இப்பொழுது 1964. பாருங்கள், சுமார் 2700 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது. 2 நாளுக்கு பின்பு 3rd நாளில் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். அவருடைய சமூகத்தில் நாம் பிழைத்திருப்போம் என்று அவர் கூறினார். அங்கேதான் உங்களுடைய எக்காலங்கள் வருகிறது. அந்த மணி நேரத்தில் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நாளில் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், குருடாக்கப்பட்டார்கள், ஒன்றாக கூட்டப்பட்டார்கள். 3rd நாளில் அதிக தூரம் போய்விட்டார்கள். உங்களுக்கு அது புரிகின்றதா? அவர்கள் பாலஸ்தீனாவில் இருந்து உலகம் முழுவதுமாக சிதறடிக்கப்பட்டார்கள். மேசியாவை புறக்கணிக்கும்படியாய் அவர்கள் குருடாக்கப்பட்டார்கள். இப்பொழுது அவர்களுடைய தாய் நாட்டில் அவர்கள் ஒன்றாக சேர்க்கப்பட்டு எக்காலங்களுக்காக ஆயத்தமாய் இருக்கிறார்கள். பாபத்தின் பரிகாரத்தை அடையாளம் கண்டுகொள்வதற்காகவும் கூட்டப்பட்டிருக்கிறார்கள். வேதம் இப்படியாய் கூறுகிறது. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் போது ஆணிகளின் வடுகளை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். இது சபை எடுத்துக்கொண்ட பின்னர் சம்பவிக்கின்றதாகும். இந்த வடுகளை நீர் எங்கே பெற்றீர் என்பார்கள். அதற்கு அவர் என்னுடைய சிநேகிதரின் வீட்டில் என்று கூறுவார். அவர்கள் ஒவ்வொரு குடும்பமாக தனித்தனியே பிரிந்து அவர்கள் குடும்பம் குடும்பமாக அவருடைய ஒரே பேரான குமாரனை இழந்தது போன்று கதறி அழுவார்கள். நினைவிருக்கட்டும், அந்த எக்காலங்களின் பண்டிகை இதை செய்வதற்காகவே அடிக்கப்பட்ட வலிக்காக அழுது துக்கம் கொண்டாட அவர்கள் அதை புறக்கணித்தார்கள். அவர்களுடைய நாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சிறையடிக்கப்பட்டார்கள், குருடாக்கப்பட்டார்கள், இப்பொழுதோ ஒன்றாக கூட்டப்பட்டிருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் ஆறாவது முத்திரையின் கீழ் சம்பவிக்கிறது. அவர்களை ஒன்று கூட்டி சேர்க்கவே அவர்களுடைய ஏழு எக்காலங்களும் அங்கே முழங்கினது. ஆறாவது எக்காலம் ஏழாவது அந்த மகத்தான எக்காலமாயிருக்கிறது. நாம் கடந்த ஞாயிறு தியானித்தது போன்று ஆறாவது எக்காலம் ஆறாவது முத்திரையின் கீழ் முழங்கினது. நம்முடைய ஆறாவது முத்திரை திறக்கப்பட்டது போன்று எல்லா காரியமும் அதே நேரத்தில் அவர்களுடையது மட்டும் எல்லாம் ஒரே நேரத்தில் முழங்கின. நாமோ 2000 வருஷங்களாக அங்கே பெந்தேகோஸ்தே பண்டிகையில் இருந்து வருகிறோம். அந்த நேரம் முதற்கொண்டு இப்பொழுது 2700 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர் கூறினார், மூன்றாவது நாளிலே நாம் மீண்டுமாக ஒன்றாய் கூட்டப்படுவோம். இரண்டு நாளுக்கு பின்னர் மூன்றாம் நாளில் நாம் மீண்டுமாய் ஒன்றாக கூட்டப்பட்டு அவருடைய சமூகத்தில் பிடித்திருப்போம் என்று கூறினார். உங்களால் வாக்குத்தத்தை காண முடிகின்றதா? அந்த நேரமான சுபத்தில் பரிபூர்ணமாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எந்த நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் காண்கிறோம். சொந்த நாட்டில் இப்போது இருந்து கொண்டு எக்காலங்களின் பண்டிகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். அல்லது பாவத்தின் பரிகாரத்தை அடையாளம் கண்டுகொள்ள அவருடைய வருகைக்காக காத்திருக்க அவர்களுடைய புறக்கணிப்புக்காக துக்கம் கொண்டாட முதன்முறையிலே அதை அவர்கள் புறக்கணித்தார்கள். அதற்காக அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டில் இருந்து கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் என்ன? எல்லா காரியங்களும் அதன் அதன் ஸ்தானத்தில் பொருத்தமாய் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சுவிசேஷ ஊழியன் என்ற முறையில் மனவாட்டியானவள் போவதை தவிர வேறு ஒன்றும் விடப்பட்டிருக்கிறதாக என்னால் காண முடியவில்லை. என்ன சம்பவித்தது என்று அவர்கள் அடையாளம் கொண்டு கொள்வதற்கு முன்னதாகவே மனவாட்டி எடுத்துக் கொள்ளப்பட வேண்டியவளாயிருக்கிறார். அவர்கள் கட்டப்பட்டு சிதறடிக்கப்பட்டு அதாவது அவர்கள் சிதறடிக்கப்பட்டு உருடாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறார்கள். என்ன விடப்பட்டிருக்கிறது? மனவாட்டியானவள் பாதையில் நின்று எடுக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. மனவாட்டியின் புறப்படுதலுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய வெளிப்படுத்தல் 11 தீர்க்கதரிசிகள் அவர்களை எக்கால பண்டிகைக்கு அழைத்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள செய்ய முடியும். நினைவிருக்கட்டும், இந்த முத்திரைகளுக்கு இடையில் ஆறாம் முத்திரையானது வந்தது. அதில் 144,000 பேர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டார்கள். ஆறாவது எக்காலத்துக்கும் ஏழாவது எக்காலத்துக்கும் இடையே வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் தோன்றுகிறது. சரியாக அங்கேயே ஆறாவது முத்திரையோடு பொருந்துகிறது. என்ன செய்வது? அது என்ன செய்ய வேண்டும்? இது இரண்டு சாட்சிகளாகிய மோசேயும் எலியாவையும் கொண்டு வர வேண்டியதாயிருக்கிறது. அவர்கள் தீர்க்கதரிசிகள். அதேனென்றால் யூதர்கள் அவர்களுடைய தீர்க்கதரிசிகளை மட்டுமே விசுவாசிப்பார்கள். தீர்க்கதரிசிகளுடைய அடையாளங்களோடு அவர்கள் வருவார்கள். அவர்களுடைய கிரியையோ தீர்க்கதரிசியின் கிரியைகளாயிருக்கும். ஏனென்றால் அவர்கள் அதன்படியே கிரியை செய்தார்கள். ஒரு காரியத்தை காட்டுகின்றனர். அதாவது மனிதன் அவன் மரிக்கும் போது அல்லது என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உலகத்தை விட்டு போகும் போது உங்களுடைய தன்மை மாறுவதில்லை. இப்பொழுது நீங்கள் ஒரு பையனாக இருந்தால் நீங்கள் அங்கேயும் ஒரு பையனாகவே இருப்பீர்கள். இங்கே கர்வம் பிடித்தவர்களாய் இருந்தால் நீங்கள் அங்கேயும் கர்வம் பிடித்தவர்களாய் இருப்பீர்கள். இங்கே ஒரு சந்தேகியாய் இருந்தால் நீங்கள் அங்கேயும் ஒரு சந்தேகியாய் இருப்பீர்கள். புருஷர்களே, ஸ்திரீகளே, இந்த நேரமானது உங்களை நீங்களே சீர்தூக்கி பார்த்து, உங்களையே நீங்கள் பரிசோதித்து பார்த்து நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மரணம் அதை மாற்றப் போகிறதில்லை. அவர்கள் கடந்து போய் 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. மோசே கடந்து போய் சுமார் 2500 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எலியா கடந்து போய் ஏறக்குறைய சுமார் 2500 ஆண்டுகள் ஆகிவிட்டன. மோசே கடந்து போயாற்று, எலியா கடந்து போயாயிற்று. இதோ அவர்கள் அதே தன்மையோடும் அதே கிரியைகளோடும் திரும்பி வருகிறார்கள். மரணம் ஒரு மனிதனுக்கு ஒரு காரியத்தையும் செய்வதில்லை, ஆனால் அவனுடைய வாசஸ்தலத்தை மட்டுமே மாற்றுகிறது. அது உன்னுடைய தன்மையை மாற்றுவதில்லை, உன்னுடைய விசுவாசத்தை மாற்றுவதில்லை, உனக்குள் எதையும் மாற்றுவதில்லை, ஆனால் உன்னுடைய வாசஸ்தலத்தை மாற்றுகிறது. எனவே இன்று காலையில் உன்னுடைய தன்மையானது எந்த விதமாக இருக்கிறதோ, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிப்பவராக இருந்தால் அங்கேயே நீங்கள் சந்தேகியாய் இருப்பீர்கள். நீங்கள் எவ்வளவுதான் பரிசுத்தமாக இருந்தாலும், எப்படி ஜீவித்தாலும், நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாய் ஜீவித்தாலும் எனக்கு கவலை இல்லை. மறுப்பதினால் உங்களுடைய எந்த ஒரு சிறு துணிக்கையையும் மாற்ற முடியாது. உங்களுடைய வாசஸ்தலத்தை மட்டுமே மாற்ற முடியும். எழுதப்பட்ட வண்ணமாக முழு வேத வார்த்தையும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அங்கேயும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே கவலைப்பட வேண்டாம், நீங்கள் அங்கே இருக்க போவதில்லை. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அதன் முழு தன்மையுடனும் அதன் ரூபகாரப்படுத்தலின் வல்லமையோடும் அது என்ன என்பதின் வெளிப்படுத்துதலோடும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நீங்கள் அதன் ஒரு பாகமாக ஆகிவிடுவீர்கள். அவருடைய வார்த்தையை மட்டுமே அவர் எழுப்புவார். முதலாவது உயிர்த்தெழுதல் ஈஸ்டர் அன்று காலையில் அவருடைய வார்த்தைக்கு அவர் செய்தது போன்றே அவருடைய வார்த்தை மட்டுமே உயிர்த்து வெளிவந்தது. அவருடைய வார்த்தைக்குள்ளாக மறித்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்தின அப்படிப்பட்டவர்களை மட்டுமே அவர் உயிர்ப்பித்தார். கவனியங்கள், அது 2700 ஆண்டுகளுக்கு முன்னர் சம்பவித்தது. கவனியங்கள், அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், அவர்கள் குருடாக்கப்பட்டார்கள், இப்பொழுதோ அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுகின்றனர். அடுத்து இப்பொழுது சம்பவிக்க மேலான காரியம், அவர்கள் ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். புறஜாரியார் வெளியே அடைக்கப்பட்டார்கள். மனவாட்டி ஆயத்தமாக இருக்கிறாள். எடுத்துக்கொள்ளப்படுதல் சமீபத்தில் இருக்கிறது. நம்மால் இதை உணர முடியுமா? நம்மால் அதை அப்படியே விசுவாசிக்க முடியுமா? இது ஏதோ கூறப்பட்ட ஒரு கதையா? அது என்ன, நமக்கு ஒரு கட்டுக்கதையா? அது உண்மையான ஏதோ ஒன்றை போன்று தோன்றுகிறதா? பொறுமை இருக்கின்ற நம்மால் விசுவாசிக்க கூடிய ஏதோ காரியமா, அல்லது அது ஏதோ நமக்குள்ளாக இருக்கின்ற காரியமா? அது நம்மில் ஒரு பாகமாக இருக்கின்ற காரியமா? அது நம்முடைய ஜீவனை காட்டிலும் மேலாதான ஒரு காரியமா? இந்த ஜபகூடாரத்தில் இன்று காலையில் நாம் எந்த விதமான மனப்பான்மை கொண்டவர்களாய் இருக்கிறோம் நினைவிருக்கட்டும். அதை ஏற்றுக்கொள்ள போவது ஒரு சிறு மந்தையாயிருக்கும். இப்பொழுது அவர்களுடைய சொந்த நாட்டில் எக்காலங்களுக்காக அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறிய மனவாட்டியானவள் போகும்படியாய் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக வெளிப்படுத்தல் 11 நிறைவேறுதலுக்குள் வர முடியும். சபை காலம் முடிந்து விட்டது. முத்திரைகள் திறக்கப்பட்டு சபை காலங்களில் அவர்கள் என்ன விட்டு விட்டார்கள் என்பதை நிரூபித்தது. செய்தியானது கொடுக்கப்பட்டாயிற்று. இஸ்ரவேல் காட்சியில் வந்து ஹல்லேலூயா, எக்காலங்களின் பண்டிகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. ஓ, மற்ற தேசங்களில் இருக்கின்ற மனிதர்களே, ஆங்காங்கே வெளிநாடாவை கேட்கிறவர்களே, என் சகோதரர்களே, விழித்தெழ மாட்டீர்களா? அல்லது அது உங்களை குருடாக்கி விட்டதா? நீங்கள் அதை தூக்கி எறிந்துவிட்டு அது பொய்யான தீர்க்க தரிசனம் என்று கூறுவீர்களா? உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் உலகத்தைக் கொண்டு, காலத்தைக் கொண்டு, ஜனங்களைக் கொண்டும், பரிசுத்த ஆவியானவரை கொண்டும், அவரே அதை எடுத்தினவர், இவைகளை கொண்டு ரூபகாரப்படுத்தப்பட்டு இருக்கும் பொழுது அதை பொய்யானது என்று கூறுவீர்களா? இயற்கையினாலும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலக பிரகாரமான காரியங்களாலும் ரூபகாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் கூறின எல்லா காரியங்களும் நிறைவேறி நிரூபிக்கப்பட்டாயிற்று. இஸ்ரவேல் அவருடைய தேசத்துக்குள் இருக்கிறார். அவர்கள் உள்ளே துரத்தி விடப்பட்டார்கள். ஆடுகளை போன்று ஒன்றாக கூட்டப்பட்டார்கள். ஓநாய்கள் அவர்களை துரத்தி அவர்களை மீண்டும் பாதுகாப்பிற்குள் அவர்களுடைய சொந்த தேசத்திற்குள் ஓடும்படி செய்தது. இஸ்ரவேல் அவளுடைய தேசத்துக்குள்ளாக இருக்க மட்டும் அவளுக்கு பாதுகாப்பு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. தேசத்திற்கு புறம்பாக ஒரு காலம் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க மாட்டார். அவர்கள் தேசத்தை விட்டு புறம்பே சென்று ஆக்கினிக்குள்ளாக்கப்பட்டான். தேசத்தை விட்டு புறம்பே செல்லுகின்ற ஒவ்வொருவரும் ஆக்கினிக்குள்ளானார்கள். இஸ்ரவேல் அவளுடைய தாய் நாட்டில் இருக்கும் பொழுது மட்டுமே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியும். இப்பொழுதோ அவள் ஒரு தேசமாய் அங்கு இருக்கிறாள். சபையானது அழைக்கப்பட்டாயிற்று. அவள் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்காக மனவாட்டி எடுத்துக் கொள்ளப்பட காத்துக் கொண்டிருக்கிறாள். முத்திரைகள் திறக்கப்பட்டாயிற்று. அது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டாயிற்று. அவர்கள் என்ன காரியங்களை விட்டு போனார்கள் என்று நான் புரிந்து கொண்டோம். சர்ப்பத்தின் வித்து தண்ணீர் ஞானஸ்தான முதலாளிகள் குறித்து விவாதிக்கவும் தர்க்கிக்கவும் விரும்புகிறவர்களே, நீங்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் அதை அறியாமல் இருக்கிறீர்கள். அதை காண முடியாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் உங்கள் கண்களை குருடாக்கி இருக்கிறான். நீங்கள் அதை அறியாதிருக்கிறீர்கள். இந்த அழுத்தங்களின் ஊடாக இன்று காலையில் போராடினதில் எனக்கு அப்பேற்பட்ட ஒரு நேரம் உண்டாயிருந்ததில் வியப்பொன்றும் இல்லை. அது சம்பவித்த பின்னரே இந்த கடைசி நாட்களில் அவர்களுடைய 2 தீர்க்கதரிசிகளும் வெளிப்பட முடியும். இவை சம்பவியாமல் எக்கால பண்டிகையின் எக்காலங்களுக்கு போகவும் முடியாது, அதை செய்யவும் முடியாது. ஒசியாவின் மூலமாக அவர்களை நான் வெட்டி எடுத்தேன் என்று அவர் கூறுகிறார். இப்பொழுது கவனியங்கள், அவர் இஸ்ரவேலிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அவர்களை வெட்டி எடுத்தேன், அல்லது வேறு வார்த்தைகளில் கூறினால் நான் அவர்களை துண்டித்து எடுத்தேன். தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை துண்டித்தேன். அந்த விதமாகத்தான் தேவன் அவருடைய ஜனங்களுக்கு செய்கிறார்.
மற்ற தேசங்களில் இருந்து அவர்களை அவர் வெட்டி எடுத்தார். எதை கொண்டு வெட்டினார்? அவருடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கொண்டு. அவருடைய வார்த்தையை கொண்டு வெட்டினார். அவர்களை அவர் வெட்டி எடுத்தார். தேசங்களில் இருந்து அவருடைய தேசத்தை வெட்டி எடுத்தார். தீர்க்கதரிசிகளை கொண்டு தேசங்களில் இருந்து அவருடைய தேசத்தை அவர் வெட்டி எடுத்தார். அவருடைய ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையை கொண்டு அவர் வெட்டி எடுத்தார். அவிதமாகவே அவருடைய மனவாட்டியை ஸ்தாபனங்களில் இருந்து அவர் வெட்டி எடுத்தார். அவருடைய வார்த்தையை கொண்டு வெட்டி எடுத்தார். மல்கியா 4 வாக்களித்துள்ளபடியாய் இந்த கடைசி நாட்களில் வெட்டி எடுத்தார். எஞ்சியுள்ள சபைகளில் இருந்து அவருடைய மனவாட்டியை வெட்டி எடுத்தார், துண்டித்து எடுத்தார். அவருடைய மனவாட்டியை வெட்டி எடுத்தார். தம்முடைய தீர்க்கதரிசிகளை வெட்டி எடுத்தார். காலங்களின் ஊடாக அவருடைய தீர்க்கதரிசிகளோடு வார்த்தையை கொண்டு இஸ்ரவேலை வெட்டி எடுத்தார். மற்றவர்களிடத்திலிருந்து உன்னை வேறு பிரித்துக் கொள். மற்றவர்களை போன்று அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பின போது அவர்களை கவனித்து பாருங்கள். அவர்கள் சாமுவேல் தீர்க்கதரிசியிடத்தில் சென்றார்கள். அதற்கு அவன், நான் எப்பொழுதாவது உங்களுடைய பணத்தை எடுத்ததுண்டா? கர்த்தருடைய நாமத்தில் நான் உரைத்து சம்பவியாமல் போனது ஏதாவது உண்டா என்று கூறினான். அதற்கு அவர்கள், இல்லை, நீ சொல்வதெல்லாம் சரிதான், ஆனாலும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்றார்கள். அந்த விதமாகத்தான் சபைகள் செய்தது. ஓ, நாங்கள் வார்த்தையை விசுவாசிக்கிறோம், அதெல்லாம் சரிதான், ஆனால் உங்களுக்கு தெரியுமா நாங்கள் இதை செய்கிறோம் என்று கூறுகிறார்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. வார்த்தை தான் சரியான. காத்துக் கொண்டிருந்து தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்களை வெட்டி எடுத்தார். சகோதரனே, இது என்ன மணி நேரம்? போதகரே, இது என்ன மணி நேரம்? இந்த நாளின் மணி நேரத்தை, எந்த அடையாளத்தின் கீழ் நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா? உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகின்றதா? உங்களால் அதை காண முடிகின்றதா? எங்கேயும் இப்போது எழுப்புதல்கள் இல்லை. இல்லை என்று எல்லாரும் குறை கூறுகிறார்கள். போதகர்கள் கூக்கலிடுகின்றனர். சபைக்கு வருகின்ற ஒரு பேர் போன பத்திரிகை நான் படித்துக் கொண்டிருந்தேன். அது ஒரு அருமையான இதழ். அதன் பதிப்பாசிரியரை நான் அறிவேன், ஜனங்களையும் நான் அறிவேன். அவர்கள் தெய்வ பக்தி உள்ள ஜனங்கள், மிகவும் அருமையானவர்கள். அவருடைய வருகையின் அறிவிப்போன் என்ற பத்திரிகையை சார்ந்த சகோதரி மூர் இப்பொழுது வெளிவரும் சிறந்த பத்திரிகைகளில் ஒன்று அவருடைய வருகையின் அறிவிப்போன் ஆகும். உபவாசித்து ஜெபியுங்கள், உபவாசித்து ஜெபியுங்கள், உரிய காலத்தை முழங்குங்கள் என்பதை தவிர வேறொன்றையும் அவர்கள் பிரசுரிக்க மாட்டார்கள். எத்தனை பேர் வாசிக்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியும், நீங்கள் இதை எல்லா நேரத்திலும் காண்கிறீர்கள். உபவாசித்து ஜெபியுங்கள், உபவாசித்து ஜெபியுங்கள், நீங்கள் காதால் கேட்பதெல்லாம் இதுதான். உபவாசித்து ஜெபியுங்கள். நம் எல்லாருக்கும் ஒரு மகத்தான நாள் உண்டாக போகின்றது. ஒரு மகத்தான காரியம் சம்பவிக்க போகின்றது. நீங்கள் யாவரும் ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். நமக்கு இன்னும் காலம் தாமதமாகிவிடவில்லை. அவர்கள் அதை ஏன் செய்கிறார்கள்? அவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள்? அவர்களுக்கு ஒரு மகத்தான விழிப்புணர்ச்சி வேண்டும் என்கிறார்கள். ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கும் என்று விசுவாசித்து அவர்கள் கூக்குரலிடுகின்றனர். அவர்கள் நல்ல ஜனங்கள். அது ஏன் அப்படியாயிருக்கிறது? அவர்கள் என்ன செய்தார்கள்? மனவாட்டியின் விழிப்புணர்ச்சியை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. புரிகின்றதா? ஒரு கிறிஸ்தவனாக இருக்கின்றதினால் வேலையின் இழுப்பை அவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறதோ அதை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அதுதான் அவர்களை அந்த வண்ணமாக உணரும்படியாக செய்கிறது. ஏதோ காரியம் சம்பவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், அது ஏதோ வரப்போகின்றதாய், எதிர்காலத்தில் சம்பவிக்க வேண்டியதாய், அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுவோ உங்கள் பக்கத்திலேயே ஏற்கனவே சம்பவித்தாகிவிட்டது. அதே காரியத்தை தான் அவர்கள் முன் நாட்களில் செய்தார்கள். வருகின்ற ஒரு மேசியாவில் அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒரு முன்னோடி இருப்பான் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அதுவோ சரியாக அவர்களுக்கு முன்பாக நடந்தது. அவர்கள் அதை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. ஒரு முன்னோடி வருவான் என்றும், அவன் மேசியாவுக்கு முன்னோடுவான் என்றும் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவர்களோ அவர்களது தலையை வெட்டி போட்டார்கள். அவர்களுடைய மேசியாவையும் கொன்று போட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் குருடாக்கப்படுவார் என்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. ஓசியா அந்த விதமாய் கூறுகிறான். ஓசியாவின் மூலமாக பேசின அதே ஆவியானவர் யோவானின் மூலமாக பேசி, கடைசி நாட்களில் சபையானது நிர்மாணமாயும் குருடாயும் இருக்கும் என்றும், அவரை சபைக்கு புறம்பாக தள்ளிவிடும் என்றும் கூறினது. அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதை அவர்கள் காண தவறிவிட்டார்கள். ஆனால் அங்கே உள்ளாக இருப்பதனால் ஏதோ காரியம் சம்பவிக்க வேண்டும் என்பதை மட்டும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்களுக்கு அது புரிகிறதே இல்லை. அவர்கள் அதை உணர்வதில்லை. சரியாக முன்காலத்து யூதர்களை போன்றே உருடாக்கப்பட்ட லவோதிக்கேயா ஐஸ்வர்யமும் வேத பாண்டித்யமும் உடையவர்களாய் சபைக்கு விரோதமாயும் செய்திக்கு விரோதமாயும் இருக்கிறார்கள். யோவானோடு அந்த யூதர்கள் எவ்வளவு விரோதமாய் இருந்தார்கள்! இயேசுவோடு அவர்கள் எவ்வளவு விரோதமாய் இருந்தார்கள்! ஆனால் அவர்களோ அவரைத்தான் நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்று உரிமை கோருகிறார்கள். மின்சாரம் பாதிக்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். ஒலிப்பதிவு பெட்டிகளையும் கூட துண்டித்து விட்டது என்று நினைக்கிறேன். பாதிக்கவில்லையா? சரிதான். அவர்கள் செய்திக்கு விரோதமாக இருந்தார்கள். என்ன சம்பவிக்கிறது என்றால் அவ்வளவு அதிகமாகிக் கொண்டே போகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் உஷ்ண உற்பத்தி கருவிகளாக இருக்கிறீர்கள். அப்படிப்பட்டதான நேரங்களில் சபையை சாதாரண நிலையில் வைத்துக் கொள்ள வழி ஏதும் இல்லை. ஏனென்றால் பாருங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் சாதாரணமாகவே ஒரு 98 BTU இருக்கிறீர்கள். நீங்கள் வெறுமனே அப்படியே உட்கார்ந்து கொண்டிருப்பதில்லை. நீங்கள் யாவரும் தொடர்ந்து உஷ்ணத்தை வெளி தள்ளிக்கொண்டே இருக்கிறீர்கள். இந்த இடத்தையே உரைய செய்வதற்கு போதுமான அளவு காற்று இருக்கிறது. ஆனால் உங்களுடைய உஷ்ண உற்பத்தி கருவியை வைத்துக் கொண்டு உங்களால் அதை உறைந்து போக செய்ய முடியாது. கவனியுங்கள், விரோதமாய் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நாலு யூதர்களை போன்று உருடாய் இருக்கிறார்கள். அவர்கள் லவோதிக்கேயாவில் இருக்கிறார்கள். அவர்கள் நிர்வாணிகளாயும் நிர்வாகியம் உள்ளவர்களாயும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாயும் இருந்து கொண்டு அதே சமயத்தில் அதை அறியாமல் இருக்கிறார்கள். ஐஸ்வர்யவான்களின் மகத்தான வேத சாஸ்திர உபதேசங்களின் மகத்தான கல்வியினால் இப்பொழுதோ அவர்கள் செய்திக்கு விரோதமாக இருக்கிறார்கள். அதனுடன் எவ்வித தொடர்பு கொள்ள மறுக்கிறார்கள். நசரேயனாகிய இயேசு பூமியின் மேல் இருந்த அந்த நாட்களை போன்றே இருக்கிறது. நோவாவின் நாட்களில் பேழைக்குள் பிரவேசிக்காததன் காரணம் என்னவென்றால் அவர்கள் செய்தியாளனையோ செய்தியையோ அடையாளம் கண்டு கொள்ளாததே ஆகும். அந்த ஒரே காரணத்தினால் தான் அவர்கள் அறிந்து போனார்கள். ஏனென்றால் அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருந்த வேளையை அடையாளம் கண்டுகொள்ளாதிருந்தார்கள். தேவன் பாவத்தை கண்டிப்பார் என்பதை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அவரோ அமிதமாய் செய்வேன் என்று வாக்களித்துள்ளார். பூமியின் மேலிருந்து மனிதனை அழுத்தி விடுவேன் என்றார். அவர் அதை தீர்க்க தரிசனமாய் உரைந்திருந்தார். அவர் அதை செய்வது உறுதியே. அன்று அவர் செய்தது போலவே இன்றும் அவர் அதை செய்வது நிச்சயமாயிருக்கிறது. ஆனால் ஜனங்களோ ரோவாவுக்கு சாதகமாய் இருப்பதற்கு பதிலாக அவன் ஒரு வினோதமானவன் என்று அவர்கள் கருதினார்கள். அவனை ஒரு தீர்க்கதரிசி என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை. உங்களுக்கே தெரியும் எப்படி அவர்கள் நோவாவின் நாட்களிலே பரியாசம் செய்தனர் என்று இயேசுவானவர் தாமே கூறியிருக்கிறார். அவரை பார்த்து கேலி செய்தனர். அவனை ஒரு பைத்தியக்காரன் என்றும் இன்னும் என்னவெல்லாமோ கூறி அழைத்தனர். ஆனால் அவர்களோ அவர்களுடைய வேலையை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அந்த நாளை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் அடையாளத்தை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் செய்தியை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் செய்தியாளரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அவனை அவர்கள் மத்தியிலிருந்து துரத்தி அவனை பார்த்து கேலி செய்தனர். ஓபாவின் நாட்கள் நடந்தது போல என்று இயேசு கூறினார். இஸ்ரவேல் அவனுடைய தேசத்தில் இருக்க எல்லா காரியமும் பொருத்தமாய் அமைந்திருக்க செய்தியானது பரிபூர்ணமாய் உள்ளே நுழைந்து கொண்டிருக்க. சகோதரனே, எந்த நாளில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்? இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம்? அவர்களோ அந்த நாளை அறியாதிருந்தார்கள். அவர்கள் அதை அறியாதிருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் அவர்களை தவற விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அதை அங்கீகரிக்கவில்லை. இன்றைக்கு இருக்கின்ற ஜனங்களை போன்றே அவர்கள் அந்த நாளில் இருந்தனர். விஞ்ஞான ஆதாரங்களால், கல்வி முறைமைகளால், வேத சாஸ்திர உபதேசங்களால் குருடாக்கப்பட்டிருந்தனர். அந்த நாளில் அவர்களை குருடாக்கின காரியங்கள் இந்த நாளிலும் அதே காரியத்தை செய்தது. அது அவர்களை மறுபடியுமாய் குருடாக்கினது. மட்டுமல்லாமல் சாதாரணத்துவம் செய்தியும் செய்தியாளனின் சாதாரணத்துவமும் நோவா விஞ்ஞான ரீதியானவன் அல்ல. அவன் ஒரு கல்வி அறிவு உடையவன் அல்ல. அவன் ஒரு ஏழ்மையான தாழ்மையான குடியானவனாய் ஒரு சாதாரண செய்தியை உடையவனாய் இருந்தான். அவர்களின் உயர்ந்த கல்வி அறிவிற்கு அது மிகவும் சாதாரணமாக இருந்தது. இன்றைக்கும் அதேவிதமாகத்தான் இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற ஜனங்களை அடைய தேவன் எப்பொழுதும் அதை சாதாரணமாக ஆக்குகிறார். அது ஒரு வித்தியாசமானது, சற்று வித்தியாசமானது ஒரு செய்தி. ஆனால் அதே தேவன். நீங்கள் அதை இப்பொழுது விசுவாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவன் அதை பேசினார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய தீர்க்கதரிசி ஆகிய நோவாவை பார்த்து அவர்கள் பரிகசித்தார்கள் என்று இயேசு கூறினார். அந்த நாளில் அவர்கள் பரிகசித்த வண்ணமாகவே அவருடைய வருகையின் போதும் அவர்கள் அதையே மீண்டும் செய்வார்கள். அவர்கள் அதே காரியத்தை செய்வார்கள். அந்த காரணத்தினால் தான் பார்வோன் கடலில் அமிழ்ந்து போனான். அவருடைய நாளை அவன் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அவன் அடையாளம் கண்டுகொள்ளவே இல்லை. அவனுடைய விஞ்ஞான காலத்தில் அவனுக்கு கிடைத்த பலன்களின் மேல் அதிக சிரத்தை கொண்டவனாயிருந்தான். அடிமைகளின் உழைப்பை கொண்டு பட்டணங்களை கட்டுவதிலும் கவனம் செலுத்தினான். அவன் மிகுதியான வேலையில் ஈடுபட்டு இருந்ததால் அவனுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை அவன் அடையாளம் கண்டுகொள்ளக் கூடாதிருந்தான். அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியை வனாந்திரத்திற்கு துரத்தி விட்டான். அவன் அதை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அதன் காரணமாகத்தான் அவர்கள் செய்த வண்ணமாகவே காரியங்கள் சம்பவித்தது. அவன் அடையாளம் கண்டுகொள்ளவே இல்லை. அவனால் மட்டும் அறை அந்த ஜனங்களுக்கான அந்த வாக்களிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை அடையாளம்
கண்டுகொள்ள கூடுமா இருந்திருந்தால் நலமாயிருக்கும்.
இன்றைக்குள்ள
சபைகளால் மட்டும் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தால், இன்றைக்குள்ள சபைகளால் மட்டும் தேவனுடைய வார்த்தையை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தால், அந்த தேவனுடைய வார்த்தை தான் ஜனங்களுக்கு இந்த வேலைக்கான இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது. அதை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தால் அவர்கள் அறிந்து போக மாட்டார்கள். அமெரிக்கா மற்றும் அவளுடைய அரசியல் சட்டத்திட்டங்களை அடையாளம் கண்டுகொண்டால், பள்ளிக்கூடங்களிலிருந்து அவள் வேதாகமங்களை அப்புறப்படுத்தவும், நாணயங்களிலிருந்து தேவனுடைய நாமத்தையும் ஆணையிடுவதில் தேவன் பேரில் என்னும் வார்த்தையையும் அகற்றி இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களோ அதை அடையாளம் காணவில்லை. ஏன்? அவள் குருடாய் இருக்கிறாள், நிர்வாணமாய் இருக்கிறாள். இந்த சாக்கியத்தை பெறுவதற்காக போர்க்களத்தில் சிந்தப்பட்ட வெளியேறப்பட்ட வாலிபர்களின் ரத்தத்தை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவைகள் மறக்கப்பட்டு விட்டன, அவைகள் புழுதியாயிற்று. ஆனால் அங்கே ஒருவர் இருக்கிறார், அவர் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார் தீர்க்க தரிசிகளின் ரத்தம் சிந்தினதை. இந்த சுவிசேஷத்தை நமக்கு கொண்டு வர செலுத்தப்பட்ட கிரயத்தை நினைவில் கொண்டிருக்கிறார். எப்படியாய் ஆயிரக்கணக்கானவர் சிங்கங்களினால் சாப்பிடப்பட்டார்கள், சிங்க கேபிகளில் தூக்கி எறியப்பட்டனர், வாளால் அறுக்கப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள், சிலுவையில் அறையப்பட்டார்கள். தேவனமைகளை அடையாளம் காண்கிறார். சபையானது அதன் தீர்க்கதரிசிகளை மறந்துவிட்டது. இனிமேல் அவர்கள் தேவையில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார். அவருடைய ஜனங்களை அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் இந்த நாட்களில் அவர்கள் மிகவும் பழமையானவர்களாக இருக்கிறது. அவர்கள் அதை அங்கீகரிப்பதில்லை. அந்த காரணத்தினால் தான் அவர்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமையில் இருக்கிறார்கள். அந்த காரணத்தினால் தான் அவர்கள் நிர்வாணமாய், நிர்பாக்கியம் உள்ளவர்களாய், குருடாய், அறிவிக்கப்படத்தக்கவளாய் இருந்து கொண்டு அதை அறியாதிருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற வேலையை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர்கள் அதை கவனிக்கவே இல்லை. மோசே அவருடைய நாளையும் அவருடைய அழைப்பையும் அந்த நாளின் தேவனுடைய வார்த்தையின் வாக்குத்தத்தம் ரூபகாரப்படுத்தப்படும் போது அடையாளம் கண்டுகொண்டான். அப்பொழுது அவன் அதை அறிந்து அவன் என்னவாய் இருந்தான் என்றும், அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் வாக்களிக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாக உணர்ந்து கொண்டான். ஆதலால் யார் என்ன கூறினாலும் அதை குறித்து அவன் பயப்படவில்லை. அவன் அவனுடைய செய்தியை குறித்து வெட்கப்படவில்லை. ஒவ்வொரு ஆசாரியர்களும் பார்வனும் எல்லா காரியங்களும் ஒவ்வொரு அதிகாரமும் அவனோடு ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் அவன் பயப்படவில்லை. ஆனால் அவன் வெளிச்சத்தை கண்டபோது அக்கினி ஸ்தம்பம் அந்த புதரில் தொங்கிக் கொண்டும் அந்த நாளுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்த வார்த்தையை அவனிடத்தில் பேசி, போய் அதை செய்யும்படியாய் நான் உன்னை அழைத்தேன் என்று கூறினதை அவன் கேட்டபோது அவன் அதை அடையாளம் கண்டுகொண்டான். அந்த அரசனின் மகத்தான பயமுறுத்தல்களுக்கு அவன் பயப்படவில்லை. அவர்களை ஒரு யாத்திரையாய் வழியே கொண்டு வரும்படியாய் அவன் போனான். தேவனுடைய வார்த்தை அந்த விதமாகவே வாக்களித்திருந்தது. வாக்குத்தம் ரூபகாரப்படுத்தப்படுவதை கண்டு ஜனங்களை அவர்களுடைய வெளியேற்றத்துக்கு ஆயத்தப்படுத்தினான். எப்பொழுது தேவனுடைய வாக்குத்தம் ரூபகாரப்படுத்தப்படுவதை அவன் கண்டபோது நினைவிருக்கட்டும், அவனுக்கு இருந்த வேத அறிவுடன் அவன் ஓடி போனான். அவனுடைய பயிற்சியுடன் அவன் ஓடி போனான். ஆனால் தேவனுடைய வார்த்தையானது வெளிப்படுவதை அவன் கண்டபோது, நான் இருக்கிறவர்களாகவே இருக்கிறேன் என்று அவருடைய வார்த்தை ரூபகாரப்படுத்தப்படுவதை அவன் கண்டான். அதன் பிறகு யார் என்ன கூறினாலும் அதை குறித்து அவன் கவலைப்படவில்லை. ஆர்வன் அவனுக்கு என்ன செய்வான் என்பதை பற்றி அவன் பயப்படவில்லை. எஞ்சியுள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை குறித்து அவன் பயப்படவில்லை. அவன் தேவனை ஒரு கால் தவறாக புரிந்து கொள்ளக் கூடும், அல்லது ஏதாவது வழியில் அவன் தேவனை தவறாக புரிந்து கொள்ளும் கூடும் என்பதில் மாத்திரம் அவன் தேவனுக்கு பயந்தான். என்ன என்ன கூறுவார்கள் அல்லது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அவன் அவர்களுக்கு பயப்படவில்லை. அவன் தேவனுக்கு மட்டும் பயந்திருந்தான். ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அவனை போன்ற ஒரு மனிதனை எப்படி எகிப்திற்கு அனுப்ப முடியும் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அது என்ன என்பதை ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையின் மூலமாக அவன் அதை அடையாளம் கண்டுகொண்டு அதன் பின்னர் அவன் ராஜாவின் கட்டளைகளுக்கு பயப்படவில்லை. உங்களால் மட்டும் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தால், இன்றைக்கு நம்மால் மட்டும் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தால், வார்த்தை ரூபகாரப்படுத்தப்படுவதை மோசே கண்டபோது அவன் அதை அடையாளம் கண்டுகொண்ட போது, ரூபகாரப்படுத்தல் நிரூபிக்கப்படுவதை கண்ட போது அவன் ஜனங்களின் வெளியேற்றத்துக்கு ஆயத்தமாயிருந்தான். அது தேவன் தான் என்று யோபு அடையாளம் கண்டுகொள்ளவே இல்லை. உங்களுக்கு ஊடாக போய்கொண்டிருக்கின்ற சிறு சோதனைகள், அது தேவன் உங்களை சோதிக்கிறதா இருக்கிறது என்று சில நேரங்களில் உங்களை நம்பும்படியாய் விசாரிச்சு செய்யுமட்டாய் உங்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. தேவன் ஏதோ காரியத்தை உனக்கு காட்ட முயற்சிக்கின்றதா அது இருக்கிறது. யோபு தானே தரிசனத்தை காணுமட்டாய் அவன் அடையாளம் கண்டுகொள்ளவே இல்லை. மோசே போன்றே
மோசே தரிசனத்தை கண்டபோது, புதரிலே அக்கினி ஸ்தம்பத்தை கண்டபோது அது ரூபகாரப்படுத்தப்பட்டது. யோபுத்தனுடைய கேள்வியிலே ஒரு மனிதன் மறுத்து போனால் அவனால் மீண்டும் ஜீவிக்க முடியுமா? ஒரு மரம் செத்த பின்பு அது மீண்டுமாய் ஜீவிக்கின்றதை நான் காண்கிறேன். ஒரு பூ செத்து போய் அது மீண்டுமாய் ஜீவிக்கிறதை நான் காண்கிறேன். அதுதான் அவனுடைய கேள்வி. மனுஷன் படுத்து கிடக்கிறான், அவன் தேவனை விடுகிறான், முடிந்து போகிறான். துக்கம் கொண்டாட அவனுடைய குமாரர்கள் வருகிறார்கள், அவனோ அதை அறிந்து கொள்கிறதில்லை. ஓ, நீரனை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரும் மட்டுமென்று மறைத்துக் கொள்ளுகிறீர். ஒரு பூ மறித்து பின்னர் எப்படி மீண்டும் அதனால் வாழ முடியும் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு இலையானது மரத்திலிருந்து உதிர்ந்து தரையிலே போய் விழுந்து கிடந்து மறுபடியும் வசந்த காலத்தில் எப்படி மரத்தில் வர முடியும் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மனுஷனோ படுத்து கிடக்கிறான், அவன் எங்கே போகிறான்? நான் தேவனை விசுவாசிக்கிறேன், ஆனால் ஒரு மனிதனுக்கு என்ன நேரிடுது என்று அவன் கூறுகிறான். ஆனால் அதற்கு பின்பு ஒரு நாள் மின்னல் பிரகாசிக்க துவங்கிற்று, இடிகள் முழங்க துவங்கின, ஆவி வந்து இறங்கினது. தன்னுடைய கரத்தை ஒரு பாவியான மனிதனின் மேலும் ஒரு பரிசுத்தமுள்ள தேவனின் மேலும் வைத்து இடைவெளியை இணைக்கக்கூடிய ஒரு மனிதனின் வருகையை அவன் கண்டான். அப்பொழுது யோபு கூக்குரலிட்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இந்த என் தோல் முதலானவை அழகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் என்று கூறினான். உயிர்த்தெழுதல் என்ன என்பதை அவன் அடையாளம் கண்டுகொண்டான். கழுதை அந்நிய பாஷையில் பேசுமட்டாய் பீலேயாம் தூதனை அடையாளம் கண்டுகொள்ளவே இல்லை. அவனுடைய பாதையில் தூதன் குறுக்கே நிற்கிறான் என்பதை பீலேயாமினால் உணர்ந்து கொள்ள முடியவே இல்லை. அவனுடைய மரத்தை விற்று போடாதபடி தேவன் பாதையிலே நின்று கொண்டு தடை செய்கிறார் என்பதை ஒரு குருட்டு பிரசங்கியாரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அவனுடைய மரத்தை பணத்துக்கு விற்று போட முயற்சித்துக் கொண்டிருந்தான். கழுதை ஒரு மனித குரலில் பேசினது. அவனுடைய வழியில் ஒரு தூதன் நின்று கொண்டு அவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றானோ அந்த காரியத்தை அவன் செய்யாதபடி அவனை தடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அப்பொழுது பீலேயா உணர்ந்து கொண்டான். ஓ, குருடாக்கப்பட்ட ஸ்தாபனங்களே, அவனுக்கு அதை வெளிப்படுத்த பேச முடியாத ஒரு கழுதையை உபயோகித்து வெளிப்படுத்தி காட்ட அது அறியாத ஒரு பாஷையை பேசி வழி தவறி போய்விட்டான் என்பதை ஒரு போதகனுக்கு வெளிப்படுத்த கூடுமானால் அதே விதமான ஒரு காரியத்தை செய்ய ஒரு மனிதனை எடுத்து அவரால் உபயோகப்படுத்த முடியாதா? உருவாக்கப்பட்ட ஜனங்களே, ஆகாப்பட்டு நாளை அடையாளம் கண்டு கொண்டிருந்தால் மிகாயா திருக்கு தரிசி அவன் குற்றப்படுத்தி இருக்க மாட்டான். ஆகாப்புக்கான தேவனுடைய வார்த்தையின் வாக்கு தத்தத்தை மிகாயா உடையவனாயிருந்தான். அந்த நாள் அன்று ஆகா அங்கே நின்ற போது அவனும் யோசபாத்துமாய் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே அவர்களுக்கு 400 தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்து, ஓ, எல்லா காரியங்களும் சரியாய் இருக்கிறது என்றார்கள். ஆகவே நீ பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய், நீ எங்களை மகத்தான சாபனமாய் ஆக்கினீர், நாங்கள் ஒரு மகத்தான ஜனங்கள், நாங்கள் ஒரு மகத்தான ஊழியக்காரராய் இருக்கிறோம், இதோ நாங்கள் இருக்கிறோம் பயிற்சி பெற்ற 400 ஆசாரியார்கள் அல்லது தீர்க்க தரிசிகள், வார்த்தையிலும் வேதசாஸ்திரத்திலும் பயிற்சி பெற்றவர்களாய் நாங்கள் 400 பேர்கள் இருக்கிறோம், அதெல்லாவற்றையும் குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே இப்பொழுது அதெல்லாவற்றையும் குறித்து அவர்களுக்கு தெரியாது என்று அது நிரூபிக்கப்பட்டது. அவர்களுக்கு முன்னிருந்த தலைமுறையில் இருந்தவனும் ஒரு பைத்தியக்காரன் என்று அழைக்கப்பட்டவனுமான மனிதனான ஏலியா என்பவன் தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசியானவன். கர்த்தர் உரைக்கிறதாவது, ஆகவே நாய்களுடைய ரத்தத்தை நக்கும் என்று தீர்க்கதரிசனம் உரைத்திருந்தான். ஆனால் அந்த ஆச்சாரியர்களோ மனிதனால் தீர்க்கதரிசிகளாய் ஆக்கப்பட்டவர்கள். அதையெல்லாம் அவர்கள் சரியாக ஒழுங்குபடுத்தி இருந்ததாக கருதின. அவர்கள் பிதாவாகிய ஆபிரகாமே அல்லது பிதாவாகிய ஆகாபே, நீ போம், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், உன்னிடத்தில் வேத வார்த்தைகள் இருக்கிறது, ஏனென்றால் இந்த நிலத்தை இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்திருந்தார், அது இஸ்ரவேலுக்கு சொந்தமானது, நீர் போம், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். ஓ என்ன, ஆனால் உங்களுக்கு தெரியும் யோசபாத் ஆகாபை போன்று பாவத்தில் கலவாத வேறொருவனாய் இருக்கிறான். அவன் காரியங்களை சுற்றி வித்தியாசமாய் காண்கிறான் என்றார்கள். அதற்கு யோசபாத் வேறு யாரும் இல்லையா என்றான். அதற்கு ஆகாப், எங்களிடம் ஒருவன் இருக்கிறான், ஆனால் நாங்கள் அவனை வெறுக்கிறோம் என்றான். புரிகின்றதா, தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார்? மீண்டுமாய் அவனுடைய தீர்க்க தரிசியை கொண்டு அவனுடைய ஜனங்களை வெட்டி வெளியே எடுத்துக் கொண்டிருந்தார். நான் அவனை வெறுக்கிறேன், அவன் ஒரு காரியத்தையும் செய்கிறதில்லை, ஆனால் எல்லா நேரத்திலும் என்னில் குற்றம் பிடிக்கிறான். உமக்கே தெரியும் நான் ஒரு மகத்தான மனிதன் என்று. நான் ஒரு மகத்தான விசுவாசியா இல்லை என்றால் இந்த குருமார் பள்ளியை இங்கு வைத்துக் கொண்டிருக்க மாட்டேன். என்னிடத்தில் நன்றாக பயிற்சி பெற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். இதை போதிக்கும்படியாய் நான் அவர்களுக்கு அநேக வேதாகமங்கள், புத்தகங்கள் மற்றும் எல்லா காரியங்களும் வைத்திருக்கிறேன். அவர்கள் மகத்தான மனிதர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று கூறினார். அந்த ஆள் யார் என்பதை மட்டும் ஆகாபால் அடையாளம் கண்டு கொண்டிருக்க முடிந்திருந்தால் அந்த சிறிய ஏழை கண்டல் கோலத்தில் இருந்த இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை யார் என்று அவன் அறிந்திருந்தால் அங்கே நின்று கொண்டு கர்த்தர் உரைக்கிறதாவது என்று அவனிடம் கூறினவனை யார் என்று அறிந்திருந்தால் அவனுக்கு மரணத்தை கொண்டு வந்ததான அந்த தவறை அவன் செய்திருக்கவே மாட்டான். ஆனால் அவன் மிகாயாவை கண்டனம் செய்தான். அவன் அடையாளம் கண்டுகொள்ளவே இல்லை. ஓ ஜனங்களை, நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற காலத்தை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். என்ன சம்பவித்தது என்று பாருங்கள். என்ன வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற நாளை அடையாளம்
கண்டுகொள்ளுங்கள்.
இந்த சபை ஸ்தாபனைகள் மட்டும் அவர்களை ஏன் கண்டனம் செய்கிறார்கள் என்பதையும் அவர்களுடைய அங்கத்தினர்கள் ஏன் அவர்களை விட்டு ஓடி போகிறார்கள் என்பதையும் அடையாளம் கண்டுகொண்டால் நலமாயிருக்கும். எகிப்தை விட்டு இஸ்ரவேலர் வெளியேறினது போன்று இந்த நாட்களை பற்றி உரை கூறுவதை மட்டும் சபை ஸ்தாபனங்கள் நிறுத்தி அவர்களை செவியில் கேட்பார்களானால் நலமாயிருக்கும். இந்த வழிநாடாவை கேட்டுக் கொண்டிருக்கும் பிரசங்கியே, நீ செவியார கேள். நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற மணி வேலையை மட்டும் உங்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தால், இந்த நேரத்தின் அடையாளத்தை மட்டும் உங்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தால், ஜனங்களே தாமனங்களை விட்டு வெளியேறுகின்றன என்பதை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆவியானதை அழைத்துக் கொண்டிருக்கின்றது. என் பிதா உரிமை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவனிடத்தில் வரமாட்டான். என் பிதா எனக்கு கொடுத்த யாவும் வரும் கடந்த காலம் என்று இயேசு கூறினார். கிணத்தண்டில் இருந்த ஸ்திரீயும் ஆசாரியனை போன்று அவர்கள் இருவரும் எவ்வளவு வித்தியாசமானவர்கள். கையெழுத்து இன்று சுவற்றின் மேல் இருக்கிறது, மீண்டுமாக இருக்கிறது. அவர்கள் அதை காண்கிறார்கள், ஆனால் அதை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. யூதர்கள் மட்டும் அவர்களுடைய வாக்களிக்கப்பட்ட அடையாளத்தை அடையாளம் கண்டுகொண்டிருந்தால் அவர்களுடைய கடைசி தீர்க்கதரிசி ஆகிய மல்கியாவினால், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று கூறினபடியாய் அவர்களுடைய மேசியாவை அடையாளம் கண்டுகொண்டிருந்தால் நலமாயிருக்கும். அவரை நாங்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் உரிமை பாராட்டுகிறார்கள். என்று மட்டுமாய் அது சரியாக அப்படியே ஒரு ஒப்பனையாயிருக்கிறது. ஏதோ சம்பவிக்க நாங்கள் அதை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். சபைகள் எல்லாம் ஜெபித்துக் கொண்டும் உபவாசித்துக் கொண்டும் இப்போது நாம் ஜெபிப்போமாக, நாம் ஒன்றாக கூடி சேருவோமாக. ஒரு மகத்தான சம்பவம் நமக்கு நிகழ்ந்தாக வேண்டும். ஏதோ மகத்தான காரியம் சம்பவிக்க இருக்கிறது என்று நாம் அறிவோம். சபையானது ஆயத்தப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதை குறித்து தான் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து தான் அவர்கள் அங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே அப்போது யோவான் ஸ்நானகன் வந்தான். அவர்களுடைய குருமார் பள்ளியை அவன் புறக்கணித்த காரணத்தால், அவர்களுடைய பிதாக்கள் போய் சபைகளுக்கு முரணாக அவன் செய்தபடியினால் அவன் கல்வி அறிவு ஏறும் என்று மனாந்திரத்திலிருந்து வந்தான். அவனுடைய கழுத்துப்பட்டைய திருப்பு அணியாமல் வந்தான். இந்த நாளிலே கூறுகின்ற வண்ணமாக வந்தான். அவன் ஒரு மகத்தான வேதசாஸ்திர அறிவற்றவனாக வந்தான். ஆனால் வாக்குத்தத்தின் மூலமாய் மேசியாவை அவன் அறிவிக்க வேண்டும் என்பதை அறிந்தவனாய் வந்தான். அவர் உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார் என்று அவன் கூறினான். அவனுக்கு பைத்தியம் என்று அவர்கள் நினைத்தார்கள். காரணம் என்னவென்றால், அவன் அவர்களுடைய வேத பள்ளியிலிருந்து வெளிவரவில்லை. கையெழுத்தோ அங்கு சுவற்றின் மேல் இருந்தது, ஆனால் அவர்கள் அதை அறியாமல் இருக்கிறார்கள். அப்பேற்பட்டதான ஒரு நபர் வர நாங்கள் காத்திருக்கிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அவரோ அப்பொழுது அவர்கள் மத்தியில் தான் இருந்தார். அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. ஆனாலும் அவர் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார். சரியாக அப்படியே யூதர்களை போன்று புறஜாதியார் அவர்களுடையதோடு இருப்பது போன்று இவர்களும் உள்ளே இருக்கிறார்கள். காரணம், அதே காரியம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதே காரியம் அவருக்காக நாங்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறிக்கொள்ளுகின்றனர். ஆனால் புறஜாதியாரின் அமெரிக்கா சபையில் இருக்கின்ற ஸ்தாபனங்களோ இப்பொழுது அவர்களை போன்று அவ்வளவு குருடாயிருக்கிறார்கள். என்ன காரணம்? அவர்கள் அப்படியாயிருப்பார்கள் என்று அது தீர்க்க தரிசனமாய் கூறப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறியாக வேண்டும். இஸ்ரவேலர்கள் மட்டும் அவர்களுடைய அடையாளத்தை அங்கீகரித்திருந்தால் மேசியா தோன்றும் நேரமானது சமீபமாய் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். அவர்கள் மட்டும் அடையாளம் கண்டு கொண்டிருந்தால் அப்படியாயிருக்கும். உங்களுக்கு தெரியுமே, எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர்கள் கூறுகிறார்களே என்று சீஷர்கள் கூறினார்களே. அதற்கு ஏற்ற, ஆனாலும் எலியா வந்தாயிற்று, அவர்கள் அவனை அறியவில்லை. அவன் ஏற்கனவே வந்தாயிற்று, அவர்கள் ஏற்கனவே அவனை கொன்று போட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று வேதம் கூறியுள்ளதோ சரியாக அறிய செய்தார்கள் என்று சொன்னார். அவர்கள் மட்டுமன்ற மூட பயிராக்கியம் கொண்ட மனிதனை, அவர்கள் செய்த ஒவ்வொரு இருதரப்பட்ட காரியங்களையும் கண்டித்தவரை, அவர்கள் செய்து கொண்டிருந்த எல்லா காரியங்களையும் கண்டித்தவரை அடையாளம் கண்டு கொண்டிருந்தால் நலமாயிருந்திருக்கும். அவன் அவர்களை பார்த்து, மாயக்காரரே, உள்ளுக்குள்ளே இருக்கின்ற பாம்புகளே, பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டியவன் யார்? ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதீர்கள். எங்களிடத்தில் இது இருக்கின்றது, அது இருக்கின்றது, அல்லது மாற்றது இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளாதேயுங்கள். ஏனென்றால் தேவர் இந்த கல்லுகளினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உலக சபைகளின் மகா ஐக்கியம் உங்களுக்கு இருக்கிறது என்று, அதன் நேர்த்தியான ஆடைகளை அணிந்த அங்கத்தினர்கள் எங்களுக்கு உண்டு என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். இந்த தெரு சந்துகளில் இருக்கும் எலிகளை கொண்டு பிள்ளைகளை எழுப்பி அவருடைய வார்த்தையை நிரூபிக்க செய்ய தேவனால் முடியும். வேசிகள், வீதிகளில் அலைபவர்கள், குடிக்காரர்கள், சூதாரிகள் முதலானவர்களை கொண்டு தேவனால் அது செய்ய முடியும். அவர் இன்னமும் தேவனாயிருக்கிறார். குருடாக்கப்பட்ட ஸ்தாபனங்களே, குருடாக்கப்பட்ட இஸ்ரவேலை போன்று அண்டவிடமாய் இருவரும் இருப்பீர்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது. இணையாயுள்ளவர்களை நான் கூற வேண்டும் என்று இருக்கின்ற இடம் வருமட்டாய் உங்களுக்கு காட்டுகிறேன். குருடாக்கப்பட்டிருக்கிறது உலகாஜாரின் சாபனங்களை போன்று, சபை காலம் இன்றைக்கு அப்போது இஸ்ரவேலில் இருந்தது போன்று உருடாக்கப்பட்டிருக்கிறது. சபையானது ஒரு செய்தியை பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று கூறுகிறது. ஆனால் அவர்கள் என்ன எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்? எங்களுடைய ஸ்தாபனம் அதை உண்டு பண்ணும். ஒருவேளை எங்கள் மூலமாக வரவில்லை என்றால், பாப்டிஸ்ட் பிரெஸ்பிடேரியன் அசம்பிளிஸ் ஒருத்துவக்காரன், நாங்கள் அதை உண்டு பண்ணவில்லை என்றால் அது உண்மையானதல்ல. அந்த நாளில் அதே காரியத்தை அவர்கள் செய்தார்கள். அது வந்தது, போய்விட்டது. ஆனால் அவர்களோ அதை அறியாது இருக்கிறார்கள். ஒவ்வொரு வார்த்தையிலும் அது நிறைவேறி இருக்க அவர்களோ அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. எதை அவர்கள் செய்வார்கள் என்று எழுதி இருக்கிறதோ அதையே அவர்கள் செய்தார்கள். மனுஷகுமாரனுக்கும் அந்த விதமாகவே செய்வார்கள். அவர் புறக்கணிக்கப்படுவார் என்று இயேசு கூறினார். இப்பொழுது கவனியுங்கள், புறஜாதியாரின் நாட்களிலும் அதே காரியம். மல்கியா நான்கில் வாக்களித்துள்ள வேத வார்த்தைகளின்படியா இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியின் ஏவுதலால் எழுதப்பட்டிருக்கிறது என்றும், அவைகளில் ஒரு சிறு பாகமும் கூட நிறைவேறாமல் போகாது என்றும் இயேசு கூறினார். வேத வாக்கியங்களை நிறைவேறாமல் போக பண்ண அங்கே எந்த ஒரு வழியும் இல்லை. எல்லா வார்த்தையும் நிறைவேறி ஆக வேண்டும். அது சம்பவிக்கும் என்று இயேசு கூறினார். இதோ அது சம்பவிக்க நாம் காண்கிறோம், கண்கூடாக பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களில் திரும்ப அழிக்கப்படுவது என்ன? தாவன சகோதரர்களே கவனியுங்கள், பெந்தெகோஸ்தே மூல பண்டிகை திரும்ப அழிக்கப்படுதல் துவக்கத்தில் இருந்தது போன்று, இஸ்ரவேலின் எக்காலங்களின் பண்டிகையின் முடக்கத்துக்கு முன்னர் ஆண்டவிடமாக திரும்ப அழிக்கப்படும். திரும்ப அழிக்கப்பட்டாக வேண்டும். அதை செய்ய அங்கே ஏதோ காரியம் இருக்க வேண்டும். பிதாக்களுடைய விசுவாசத்தை பிள்ளைகளிடத்துக்கு திரும்ப கொண்டு வரப்படும் என்று மல்கியா நான் கூறுகிறது. என்ன சம்பவிக்கும்? இஸ்ரவேல் மட்டும் அவருடைய மேசியாவை வாக்களிக்கப்பட்ட அடையாளத்தை அடையாளம் கண்டு கொண்டிருந்தால் அவர்கள் இன்றைக்கு எங்கே இருக்கின்றார்களோ அங்கே இருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் ஏன் அதை செய்யவில்லை? அது பரிதாபமாய் இருக்கிறது. ஏன் அவர்கள் செய்யவில்லை? ஏனென்றால் அவர்கள் அந்த விதமா செய்ய மாட்டார்கள் என்று தேவன் கூறியிருந்தார். அதை விசுவாசிக்கின்ற யாவரும் ஆமேன் என்று கூறுங்கள். அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் என்று தேவன் கூறியிருந்தார். லவோதிக்கேயா சபையின் காலத்தில் அது சம்பவிக்கும் என்று அதே தேவன் கூறியிருக்கிறார். இதோ அது அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. அதை செய்யாமல் அவர்களால் வேறு என்ன செய்ய முடியும்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவின் அடையாளத்தை, மனுஷகுமாரின் அடையாளத்தை அவர்களால் மட்டும் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்திருந்தால், அவர் மனுஷகுமாரின் பெயரில் வந்தார். இப்பொழுது பெந்தெகோஸ்தே காலத்தினூடாக அவர் பரிசுத்த ஆவிக்குள் தேவகுமாரின் பெயரில் இருந்தார். அடுத்த காரியம், 1000 வருட அரசாட்சி அவர் தாவீதின் குமாரின் பெயரில் இருப்பார். 3 குமாரர்கள், அதே தேவன், அதே பிதா குமாரன், பரிசுத்த ஆவி, அதே தேவன். தாவீதின் குமாரன் தேவகுமாரன், தாவீதின் குமாரன் மனுஷகுமாரன் தேவகுமாரன், அதே தேவனாய் இருக்கிறார். எல்லா நேரத்திலும் 3 வித்தியாசமான அலுவலக வேலைகளில் அதே தேவன். அதே விதமாகத்தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3 தேவர்கள் அல்ல, அதே தேவன் தான். 3 யுகங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று 3 அலுவலகங்கள். ஆனால் இந்நாளை போன்றே பாரம்பரிய குருடாட்டம், அன்றைக்கு அவர்கள் இருந்தது போன்று பாரம்பரியங்களின்படி குருடாக்கப்பட்டவர்கள் அவர்கள் அதை காண்கிறதில்லை. ஏன் அவர்களால் அதை காண முடியவில்லை? அவர்கள் அதை ஒருபோதும் காண மாட்டார்கள். நினைவிருக்கட்டும், அது கர்த்தர் உரைக்கிறதாக இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் அதை ஏன் கூறுகிறீர்கள் என்று கூறலாம். அப்படியே யோவான் செய்தது போன்றே, எஞ்சியுள்ள மற்றவர்கள் செய்தது போன்றே, இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமாக ஒட்டி கொண்டிருக்கிறது. அது வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். ஓ தேவனுடைய ஆடுகளே, தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள். என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். கிணற்றடியிலிருந்து அந்த சமாரிய ஸ்திரீ மேசியாவின் அடையாளத்தின் மூலமாய் அவளுடைய நாளை அவள் அடையாளம் கண்டுகொண்டாள். அவள் மோசமான நிலைமையில் இருந்தால் அந்த பழைய சபையுடனும் அவர்களுடைய நடந்து கொண்டிருந்த முறைமையுடனும் அவள் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் விரும்பினவண்ணமா ஜீவித்தார்கள். அவர்கள் செய்து கொண்டிருந்த காரியங்களில் அவளுக்கு நம்பிக்கையே இல்லாதிருந்தது. ஆனால் ஒரு நாள் வரும் என்றும் அவள் அறிந்திருந்தாள். அந்த சிறிய மனிதன் அங்கே கிணற்றடி மட்டும் வந்தார். அவள் எதிர்நோக்கி கொண்டிருந்த காரியத்தை அவர் அவளுடைய இருதயத்தின் ரகசியங்களையும் அவள் ஜீவித்துக் கொண்டிருந்த பாவத்தையும் அவர் வெளிப்படுத்தி காட்டின போது அவள் அதை கண்டாள். அவள், ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் என்று கூறினாள். அவர்களுக்கு சுமார் 400 வருடங்களுக்கு தீர்க்கதரிசியே இல்லாதிருந்தது. நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், மேசியா வரும்போது எல்லாவற்றையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, நானே அவர் என்றார். அவள் அடையாளம் கண்டுகொண்டால் அதற்கு மேல் அங்கே எந்த கேள்வியும் இல்லை. உங்களால் எப்படி அதை நிரூபிக்க முடியும்? அது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டாயிற்று. மேசியா வரும்போது அவர் இதைதான் செய்வார் என்றார். வேறு வார்த்தைகளை கொண்டு அவளால் அதை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்ததென்றால், சாயங்கால வெளிச்சத்தையும் அந்த நாளின் அடையாளத்தையும் நம்மால் ஏன் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது? மேசியா வரும்போது இந்த காரியங்கள் யாவத்தையும் அவர் காட்டுவார். இதை அவர் நம்மிடம் கூறுவார் என்று அறிவோம் என்றார். அதற்கு அவர், உன்னோடு பேசுகிற நானே அவர் என்றார். அதற்கு மேல் அவளுக்கு கேள்வியே இல்லை. அவள் போய்விட்டாள். நீங்கள் வந்து பாருங்கள், இதோ அவர் இருக்கிறார் என்று அவள் ஜனங்களிடம் கூறினாள். அதற்கு மேல் அவளுக்கு கேள்விகள் இல்லை. எல்லாம் தீர்ந்து விட்டது. ஏனென்றால் அவள் ஜீவித்துக் கொண்டிருந்த நாளை அவள் அடையாளம் கண்டுகொண்டாள். அவள் அதை அடையாளம் கண்டுகொண்டாள். ஒரு மகத்தான எபிரேயன் ஆகிய நாத்தான் மேல் அமிதமாக பேசினான். அவன் அங்கே வாக்களிக்கப்பட்டிருந்த மேசியாவின் அடையாளத்தை கண்டபோது எத்தனை ஆச்சாரங்களும் மற்றும் அநேக காரியங்கள் எல்லாம் என்ன கூறினாலும் அவன் என்ன செய்தான்? ஜனங்கள் சபைகளை விட்டு வெளியே போகின்றதை காண ஆசாரிகளின் அமைதியை குலைத்தது. நீங்கள் அவனுடைய கூட்டங்களுக்கு சென்றால் நீங்கள் சபையில் இருந்து பெரும்பாக்கப்படுவீர்கள் என்று அவன் கூறினான். உங்களை ஸ்தாபனத்தில் இருந்து உடனே வெளியே இன்றைக்கும் அவிதமாகவே இருக்கிறது. அவனுடைய கூட்டங்களுக்கு சென்றால் எங்களுடைய சபையை விட்டு பெரும்பாக்கப்படுவீர்கள். அந்த குருடன் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? அவனுடைய தகப்பனாலும் தாயாலும் பதில் கூட சொல்ல முடியவில்லை. அவர்கள் பயந்து போயிருந்தார்கள். ஏனென்றால் இயேசுவை காண யாராவது போவார்களானால் அல்லது அவனுடைய கூட்டங்களுக்கு சென்றால் அவர்கள் சபையில் நின்று உடனே புறம்பாக்கப்படுவார்கள் என்று அவர்கள் கூறியிருந்தனர். ஆனால் அந்த குருடான மனிதனால் அவனுடைய சார்பில் பேச முடியும். ஒரு சமயத்தில் குருடாயிருந்த அவன் அப்பொழுது காணக்கூடியவனாயிருந்தான். ஒரு சமயம் குருடனாயிருந்த நான் இப்பொழுது காணக்கூடியவனாயிருக்கிறேன். இந்த காரியங்களை எல்லாம் நான் அறியாதிருந்தேன். இப்பொழுதோ பரிசுத்த ஆவியானவர் இதை நான் அறியும்படியா செய்திருக்கிறார். ஸ்தாபனங்களே கட்ட விழுங்கள். ஏனென்றால் எப்படி இருந்தாலும் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் எடுத்துக் கொள்வேன் என்றார். நாத்தான் மேலதை அடையாளம் கண்டுகொண்டான். அவன் அதை அறிந்திருந்தான். மோசேயினுடைய வேத வாக்கியங்களின் ஆதாரங்கள் வார்த்தையை நிரூபித்தது போன்று அதுதான் அந்த நாளின் வாக்குத்தத்தம் என்பதை மோசே அறிந்திருந்தான். ஏனென்றால் அது வேத வாக்கியங்களின் படியாக இருந்தது. எவ்வளவு விரோதமாக இருந்தாலும் அக்கறையில்லை. அவன் கூறினான், நான் யாரிடத்தில் அவைகளை கூற முடியும்? இங்கே வனாந்திரத்திற்கு பின்னாக ஒளியை கண்டேன் என்று நான் எப்படி கூற முடியும்? இங்கே பின்னாக ஒரு ஒளி இருந்தது. இந்த வெளிச்சமானது என்னை எகிப்திற்கு போகும்படியாய் கூறினது என்று என்னால் எப்படி அவரிடத்தில் கூற முடியும் என்று. அதற்கு அவர், நிச்சயமாக மோசே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். எகிப்தில் அவர் தம்மை அவனுக்கு காட்டவில்லை. வெறுமனே அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்மை காட்டினார். ஆனால் அவர்கள் எல்லாரையும் ஒன்றாக அவர் கூட்டின போது அவர் அவர்களுக்கு மீண்டுமாய் தோன்றி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அடைக்கப்பட்டவர்களுமானவர்களுக்கு முன்பாக மோசேயின் ஊழியத்தை ரூபகாரப்படுத்தினார். அந்த தீர்க்கதரிசியானவன் அவர்களை தேசங்களிலும் தனியே வெட்டி எடுத்து அவர்களை ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து பின்னர் அக்னி ஸ்தம்பமானது மீண்டுமாய் சீனாய் மலையின் கொடுமுறையில் காணப்பட்டது. இந்நாளோடு அதை ஒப்பிட்டு பாருங்கள். ஆமே. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது எனக்கு ஜீவனை காட்டிலும் மேலானதா இருக்கிறது. என்னுடைய வயதோ நகர்ந்து கொண்டே போகிறது. துர்நடத்தையும் நெறி தவறலும் நாட்டையும் காரியங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். பின்னர் நான் திரும்பி என்ன சம்பவித்தது என்று பார்க்கிறேன். என்னுடைய இதயம் சந்தோஷத்தால் துள்ளி குதிக்கிறது. இந்த பூமிக்குரிய கூடாரமானது அழிந்து போகும் வேளையிலே அக்கறையிலே எனக்காக ஒன்று ஒரு கூட்ட ஜனங்களை இதற்கென்று இழுத்து இந்த காரியங்களில் இருந்து ஜனங்களை வெட்டியெடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களை வெளியே எடுத்து வேத வாக்கியங்களின் மூலமாக அவர் அங்கே நின்று கொண்டு அக்னி சம்பத்தின் ரூபகாரப்படுத்தலோடு அவர்களுக்கு காண்பிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அதை நூற்றுக்கணக்கானவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் கண்டும் அதை புகைப்பட கருவியை கொண்டு திரும்ப திரும்ப படம் எடுத்து காட்டி அதை நிரூபிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். போலிகள் எழும்புகின்றன. நிச்சயமாக அது அபிடமாக செய்யப்பட வேண்டியதாயிருக்கிறது. மோசேயின் நாட்களில் போலிகள் எழும்பி அதே காரியத்தை செய்தனர். தேவன் மோசேயை நோக்கி, உன்னை வேறு பிரித்துக் கொள், மோசே அவர்களோடு சேர்ந்து இருக்காதே, நான் அவர்களை விழுங்கி விடுவேன் என்றார். உலகம் அவர்களை விழுங்கி விட்டது. இன்றைக்கும் அபிடமாகவே இருக்கிறது. நேராக உலகத்துக்குள் சென்று அவர்களுடைய பணம் திரட்டும் திட்டங்கள் மற்றெல்லா காரியங்களாலும் விழுங்கப்படுகின்றன. புரிகின்றதா? மோசே வேத பிரகாரமான அடையாளமாக இருந்தான். இஸ்ரவேலரை விடுவிக்க எகிப்திற்கு சென்ற அந்த மகத்தான தீர்க்கதரிசியாய் மோசே இருந்தான். அவர்கள் அதை அடையாளம் கண்டுகொண்டனர். அவர்கள் அந்த அடையாளத்தை அடையாளம் கண்டுகொண்டனர். அவர் தாமே ரூபகாரப்படுத்தப்பட்ட சரியான வேத பிரகாரமான வாக்குத்தத்தமாயிருந்தார். வேத பிரகாரமான அந்த வாக்குத்தத்தமாகிய இயேசு அந்த ஸ்திரீக்கு ரூபகாரப்படுத்தினதாயிருந்தார். அல்லது அவரே அந்த வாக்குத்தத்தின் வியாக்கியானமாயிருந்தார். இயேசுவானவர் வேத வார்த்தையின் வியாக்கியானமாயிருந்தார். அவருடைய சொந்த ஜீவியம் வார்த்தையை வியாக்கியானித்தது. இந்த வேளையின் செய்தியை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை உங்களால் அடையாளம் காண முடிகின்றதா? செய்தானே வேத வார்த்தையிலிருந்து உங்களுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேலையை வியாக்கியானிக்கிறது. அதுதான் வியாக்கியானம். இயேசுவானவர் இஸ்ரவேலரிடத்தில் நீங்கள் மட்டும் உங்கள் நாளை அறிந்திருந்தால் என்று கூறினார். ஒரு சமயம் ஒலிவமலையின் மேல் அவர் உட்கார்ந்து எருசலேமை நோக்கி பார்த்து எருசலேமே ஓ எருசலேமே என்று கூறினார். அவர் அழுதார். இயேசுவானவர் கீழாக நோக்கி பார்த்தார். அவர் கண்டார். இதனை நான் ஒப்பிடுதலாக கூறவில்லை. அந்த ஒரு காலை சுமார் 10 மணி அளவில் நான் அந்த வேசி சபையை கண்டேனே, அது உங்களுடைய இருதயத்துக்குள் பரிசுத்த ஆவியானவர் கண்ணீர் வடிப்பதை உணர்கிறீர்களா? எருசலேமே ஓ எருசலேமே, எத்தனை தரமோ உன்னை கூட்டி சேர்த்தேன், ஆனால் நீ என்ன செய்தாய்? நான் உன்னிடத்திற்கு அனுப்பின தீர்க்கதரிசிகளை நீ கொன்று போட்டாய். நீ அவர்களை கொலை செய்தாய். இன்றைக்கு சபைகளுக்கு அனுப்பப்பட்ட செய்திகள் அவர்களுடைய ஸ்தாபன கொள்கையினால் கொலை செய்யப்பட்டது. அவர்களுடைய கோட்பாடுகளினால் வேத வாக்கியங்கள் கொலை செய்யப்பட்டது. உங்களுடைய நாளை மட்டும் நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டிருந்தால், ஆனால் இப்பொழுதோ அது அதிக தூரமாகிவிட்டது, இப்பொழுதோ அது அதிக காலம் கடந்தாகிவிட்டது என்று இயேசு சொன்னார். சபைகளோடும் அது அவிதமாகவே இருக்கிறது. சபையானது மீட்பை கடந்து போய்விட்டால் என்று நான் என் முழு மனதுடனும் விசுவாசிக்கிறேன். அதை எந்த விதமாக நீங்கள் கருதினாலும் எனக்கு அக்கறை இல்லை. அது உங்களுடைய சொந்த கருத்தாய் இருக்கிறது. இதுவோ என்னுடைய கருத்தாய் இருக்கிறது. புரிகின்றதா? நீங்கள் என்னுடைய கருத்தை உடையவளாய் இருக்க வேண்டியதில்லை. ஆனால் அவளோ மீட்பை கடந்து விட்டால், கடந்த 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கு முன்னரே கடந்து விட்டால் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு நினைவிருக்கிறது. உங்களுக்கு சிக்காகோ நினைவிருக்கும். அது முதற் கொண்டு என்ன சம்பவித்தது என்று கவனியுங்கள். அது தொடர்ந்து சம்பவித்துக் கொண்டிருப்பதையும் கவனியுங்கள். புரிகின்றதா? என்னுடைய பெயர் அதற்கு முன்பாக இருந்தது என்பது நினைவிருக்கட்டும். அது அங்கே இருந்து எடுக்கப்பட்டது. அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாயிருக்கிறது. அவள் படிப்படியாய் விழுந்து போவதை காண்பீர்கள். 1935 நோக்கி பாருங்கள். ஸ்திரீகள் இந்த கடைசி நாட்களில் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்று அது கூறுகிறது. முசோலினி எந்த விதமாய் அவனுடைய முடிவுக்கு வருவான் என்று அது கூறுகிறது. எப்படியாய் ஹிட்லர் ஒரு மர்மமான முடிவை அடைவார் என்றும் கூறுகிறது. எப்படியாய் 3 இசங்கள் தோன்றி கம்யூனிஸ்டத்தில் முடிவுறும் என்று கூறுகிறது. எப்படியாய் முட்டை வடிவத்தில் வாகனங்கள் உண்டாக்கப்படும் என்று கூறுகிறது. எப்படியாய் ஆண்களை போன்று காணப்படத்தக்கதாக ஸ்திரீகள் உடைகளை அணிவார்கள் என்று கூறுகிறது. அவர்களுடைய உள்ளாடைகளும் கூட முடிவிலே அவர்களுக்கு மேலாக இருக்கும் ஒரு அத்தி இலை போன்று வரும் என்று கூறுகிறது. உரைக்கிறான நடத்தை இந்த நாளில் அதை எப்படி செய்வார்கள் என்பதை கூறுகிறது. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பாருங்கள். அது இப்பொழுது உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. கிறிஸ்தவ ஸ்திரீகள் என்று அழைத்துக் கொள்கின்ற கிறிஸ்தவ பெண்கள் மட்டும் அவர்கள் மேலிருக்கின்ற அந்த முறை கேட்டின் ஆவியானது பிசாசினால் ஆனது என்று அடையாளம் கண்டு கொள்ள கூடுமானால் நலமாயிருக்கும். அதுவே அவர்கள் தலைமுடியை வெட்டி கொள்ள செய்கிறது. பிசாசினால் மட்டும்தான் அந்த கிரியைகளை செய்ய முடியும். அது உனக்காக உள்ள தேவனுடைய வார்த்தைக்கு முரணாயிருக்கிறது. அப்படியே ஏதேன் தோட்டத்தில் இருந்தது போலவே அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களால் மட்டும் அதை அடையாளம் கண்டு கொள்ள முடிந்திருந்தால் அவர்களோ ஓ அந்த சிறிய பரிசுத்த உருளை பிரசங்கியாரா என்கிறார்கள். அது நானல்ல. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு கூறவில்லை. நான் வெறுமனே வார்த்தையை உங்களுக்கு கூறுகிறேன். அடுப்பு சாசி என்று அவர்களால் மட்டும் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தால் அவர்கள் தங்களை கிறிஸ்துவில் என்று அடித்துக் கொள்ளுகின்றனர். என்ன ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன என்று இயேசு கூறினார். அவர்கள் கிறிஸ்துவர்களாக இருக்க முடியாது. நான் அவர்களுடைய நியாயாதிபதி அல்ல, ஆனால் வார்த்தை கூறுகிறதையே நான் கூறுகிறேன். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? முழு வார்த்தையும் இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடாயிருக்கிறது. நீங்கள் என்ன எப்படி ஆண்டவரே என்று கூறுகிறீர்கள்? அது ஒரு பிசாசி என்றும் ஒரு முறைகேடான ஆவி என்றும் அவர்களால் மட்டும் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தால் நலமாயிருக்கும். சில அருமையான சிறு ஸ்திரீகள் அங்கே அப்படியாயிருக்கிறார்கள். நிர்வாண ஸ்திரீகளுக்கு இதுவரையிலும் என் வாழ்க்கையில் நான் கண்ட மிக மோசமான முறைகேடான ஸ்தலம் இந்தியானாவில் உள்ள ஜெஃபர்சன் வில்லே ஆகும். நான் ஹாலிவுட்டுக்கு போயிருக்கிறேன். நான் எல்லா இடங்களுக்கும் போயிருக்கிறேன். உலகம் முழுவதுமாய் நான் போயிருக்கிறேன். எல்லா விதமான அசுத்திகளையும் கண்டிருக்கிறேன். நான் அதை பாரிஸ் நகரத்தில் பார்த்தேன். நான் அதை இங்கிலாந்தில் கண்டேன். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு அது முதன்மையானது. என்றோ ஒரு நாள் இங்கிலாந்து சமுத்திரத்தின் அடியில் அமிழ்ந்து போவோம் என்று நான் கருதுகிறேன். அது அவளுக்கு தகுந்ததாகும். அசுத்தியும் அசுத்தமும் பலவீனமுமானது. அது உலகத்தின் நெறிகேட்டின் சாக்கடையாயிருக்கிறது. வேறு பிரகாரமாக இல்லாததும் அது மறுக்கிறதுமான ஜனங்களை அங்கு போல் வேறெங்கும் கண்டதில்லை. அவள் அந்த விதமாக ஆகிவிட்டாள். காரணம் என்னவென்றால் அவள் சத்தியத்தை புறக்கணித்தாள். பில்லி கிரஹாம் தன்னுடைய மனைவியை பொது பூங்காவில் இருந்து வெளியே கொண்டு போக வேண்டியதாயிற்று என்று அவர் கூறுகிறார். புருஷர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் இடையே, சிறு பையன்களுக்கும் பெண்களுக்கும் இடையே இன சேர்க்கை அங்கே வெளிப்படையாக பூங்காவில் நடக்கின்றது. அவள் ஒரு சாக்கடையாக ஆகிவிட்டாள். பிரான்சும் அதேவிடம் ஆகிவிட்டது. உலகத்தின் மற்ற இடங்களிலும் அவ்வாறே ஆகிவிட்டது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் அவ்விடம் ஆகிவிட்டது. அவர்கள் எல்லாருக்கும் தலைவராக ஆகி கொண்டு வருகிறார். இன்றைய நாளை நோக்கி பாருங்கள். அவர்களை தலைமயிரை வெட்டிக் கொள்ளவும், அரை கால் சட்டை ஸ்லாக் ஷர்ட் அணியவும், புகைக்கவும் செய்து கொண்டு அவர்களை விசுவாசிகள் என்று அழைத்துக் கொள்ளுகின்றனர். சகோதரியே அல்லது ஸ்திரீயே, அதை நீங்கள் உணர்கிறதில்லையா? மன்னிக்கவும், என்னுடைய சகோதரிகளே அல்ல. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் செய்ய மாட்டார்கள். அது பிசாசு என்பதை நீங்கள் உணர்கிறதில்லையா? உபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தை உங்களுக்கு நிரூபிக்கப்படும் போது பண்டைய யூதர்களை போன்று நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள். அதெல்லாம் பரவாயில்லை என்று கூறுகின்ற உங்களுடைய ஸ்தாபன பாரம்பரியங்களையே பற்றி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டு மேலும் கீழுமாக குதித்துக் கொண்டு ஆவியில் பாடிக்கொண்டு உங்கள் தலைமையை வெட்டிக் கொள்ளுகிறீர்கள். ஒரு கிறிஸ்தவனால் அவ்விதமா செய்யக்கூடும் என்று உங்களால் யூகித்து பார்க்க முடிகின்றதா? நான் பிசாசுகளை பார்த்திருக்கிறேன். நான் மாந்திரிகாரர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசி வியாக்கியானித்து மேலும் கீழுமாக குதித்து ஆவியில் பாடி மனித மண்டை ஓட்டில் ரத்தத்தை ஊற்றி குடித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சபிக்கின்றதை நான் கண்டிருக்கின்றேன். நான் சபையை சார்ந்தவன், அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று கூறுகிறீர்கள். நீங்கள் எதை சார்ந்தவர்கள்? சபை என்பது வார்த்தையாக இருக்கிறது. இத்தகைய செயலை செய்வது உங்களுக்கு அவமானமாக இருக்கிறது என்று வார்த்தை கூறுகிறது. அந்த ஏழை பிள்ளைகளை நரகத்துக்கு வழியெடுக்கும் குருடனான பரிசேய கூட்டமே. காரணம் உங்களுக்கு ஆகாரம் இல்லாமல் போகும். அதை குறித்து ஏதாவது துவங்கினால் உங்களுடைய ஸ்தாபனத்திலிருந்து புறம்பாக்கப்படுவது என்று பயப்படுகிறீர்கள். மாய்மாலக்காரரே, உங்களுக்கு அது வெட்கமா இல்லையா? அதை குறித்து வெட்கப்படுங்கள். ஆண்ட வேளையானது இந்த விதமாக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதை கண்டும் உங்களுடைய பாரம்பரியங்களினால் தேவனுடைய வார்த்தையை விட்டு திரும்பி போகிறீர்கள். குருடானவர்களே, உங்களுக்கு என்ன தைரியம்? நீங்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் கூறவில்லையா? நீங்கள் குருடர்கள் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? நீங்கள் நிர்வாணிகள் என்றும் நிர்வாகியம் உள்ளவர்கள் என்றும் பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் என்றும் குருடர் என்றும் இருக்கிறீர்கள். ஆனால் அதை அறியாதிருக்கிறீர்கள் என்று வேதாகமும் கூறுகின்றது. எங்களுக்கு மிக பெரிதான சபை இந்த பட்டணத்தில் இருக்கிறது நினைக்கும் போது நீங்கள் இதை அதை அல்லது மற்றதையோ செய்கிறீர்கள். வேதாகமோ நீங்கள் தாரித்திரரும் உருடராயும் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறது. அவர் இன்னமும் வாசனையில் நின்று கொண்டு உங்கள் கண்களுக்கான ஏதோ கலிக்கத்தை விற்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அதை விலக்கி விற்க அல்ல, உங்களுக்கு கொடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்களோ அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள். இது வேற வார்த்தைகளை நிறைவேற்றுகிறது. ஜனங்களே, நீங்கள் எந்த நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த வேலையை நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டீர்களா? அடையாளத்தை நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டீர்களா? அவர்களால் மட்டும், அந்த ஸ்திரீகளால் மட்டும் அது பிசாசாய் இருக்கிறது என்று உணர்ந்து கொள்ள முடிந்தால் அது ஒரு கேவலமான பிசாசு. மார்க்கம் என்னும் பெயரில் இருக்கிறது. அவன் எப்பொழுதுமே அந்த விதமாய் தான் இருக்கிறான். அவன் ஒவ்வொரு தீர்க்கதரிசனத்திலும் வருகிறான், ஒவ்வொரு ஞானியிடத்திலும் வருகிறான். அவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலும் கூட வந்தான். ஒரு மார்க்க சம்பந்தமான ஒருவனை போன்று வந்தான். கடைசி நாட்களில் அது அவ்வளவு உண்மையானதை போன்று இருந்து பெண்டேகோஸ்துகளும் கூட கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டு பெண்டேகோஸ்தே சபையிலிருந்து வெளியே வந்தவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதா இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. சிலர் என்று அவர் சொன்னார். ஏனென்றால் வாசல் இடுக்கமும் வழி நெடுக்கமுமாய் இருக்கிறது. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நோவாவின் நாட்களில் நடந்தது போல அந்த பேரிலே சிலராகிய 8 பேர் மட்டுமே காக்கப்பட்டார்கள். மனுஷகுமாரனவரும் நாட்களிலும் அப்படியே நடக்கும். அதை சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் எந்த நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அந்த வேலையை அடையாளம் கண்டுகொண்டீர்களா? அந்த நாளை அடையாளம் கண்டுகொண்டீர்களா? உங்களுடைய நேரத்தை அதிகமாக நான் எடுத்துக்கொண்டேன். ஆனால் எனக்கு இன்னும் சில நிமிஷங்களே இருக்கிறது. பாருங்கள், அவர்கள் தலைமையை வெட்டிக் கொள்ளும்படி செய்து எங்களுடைய சபையில் அதை பொருள்படுத்த மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள். ஏனென்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் குருடாயிருக்கிறார்கள். உங்கள் தலைமையை வெட்டிக் கொள்வது தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் வேதமோ தவறு என்று கூறுகிறது. தலைமயிரை வெட்டிக் கொண்டு அதனோடு ஜெபிப்பது கண்ணியமற்றதாயிருக்கிறது. ஸ்திரீயானவள் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அவளுடைய தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தொப்பி அல்ல, தலைமையே, என்னுடைய பாதரட்சைகளுக்கு பதிலாக நான் என்னுடைய தொப்பியை கழட்டி விடுகிறேன் என்று மோசே கூறியிருந்தால் எப்படியாயிருக்கும்? அறிக்கையை செய்திருக்காது. தேவன் பாதரட்சை என்றாரானால் தேவன் பாதரட்சையே குறிப்பிடுகிறார். அவர் தலைமையில் என்றார், தொப்பி என்று கூறவில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவரது விரும்புகிறார் என்று நான் நிச்சயமாக கூறுவேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் என்ன கூறுகிறாரோ அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். வேறு வார்த்தைக்கு என்னவென்று சொந்த வியாக்கியானமும் கிடையாது. உங்களுடைய ஸ்தாபனத்தின் வியாக்கியானத்தின் படியாய் அல்ல, அது என்ன கூறுகின்றதோ அதைதான் அவர் குறிப்பிடுகின்றார். அவரே வியாக்கியாயினி. அதை செய்கின்ற ஒரு ஸ்திரீயை எனக்கு தெரியும் என கூறலாம். உங்களுக்கு என்ன தெரியும் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. தேவனதை குறித்து என்ன கூறியிருக்கிறார் என்று நான் அறிவேன். உங்களுக்கு தேவையானது நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். பெண்மணியே, அவர்களால் மட்டும் அதை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தால், உங்களால் மட்டும் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தால், அல்லது பெண்மணிகள் அல்ல, ஸ்திரீயே, புளூபோர்ன் வந்து கொண்டிருக்கும் போது நான் நினைக்கிறேன் ஐந்தாவது தெரு என்று அங்கே ஒரு பீர்கடையில் ஒரு சிறு விளம்பர பலகை தொங்கிக் கொண்டிருக்கிறதை நான் கண்டேன். அதில் பெண்மணிகளுக்கான மேஜைகள் என்று எழுதப்பட்டிருந்தது. நான் அப்படியே அங்கே நின்றேன். அப்படியாய் ஒன்றும் இல்லையே என்று கூறினேன். ஒரு பெண்மணியானவள் அப்படிப்பட்ட இடத்திற்கு போகவே மாட்டாள். ஒரு ஸ்திரீ வேண்டுமானால் அங்கு போகலாம், ஆனால் ஒரு பெண்மணி அங்கு போக மாட்டாள். உலகத்தின் வீழ்ச்சியானது ஒரு ஸ்திரீயின் ஒழுக்கமின்மையினால் துவங்கினது என்பதை நீங்கள் கவனித்ததுண்டா? அதே விதமாகவே அது முடிவிற்கு வர வேண்டும். ஸ்திரீகளின் ஒழுக்கமின்மையினால் வர வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஸ்திரீயானவள் சபைக்கு பிரதிநிதித்துவமாய் ஆவிக்குரிய பிரகாரமாய் பேசினால் ஸ்திரீ என்பது ஒரு சபையாயிருக்கிறது. அதேபடமாக ஆவிக்குரிய பிரகாரமாய் பேசினால் ஒரு ஸ்திரீ என்பது மனவாட்டியாயிருக்கிறது. ஒரு சபையின் ஒழுக்கமின்மை அது எந்த விடமாய் நடக்கிறது? தரிசனங்களை நோக்கி பாருங்கள், காரியங்களை நோக்கி பாருங்கள், தேவன் கொடுக்கும் தரிசனங்களையும் கூட பாருங்கள். அந்த தரிசனம் உண்மையாயிருக்கிறது. உளிநாடாவை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, உங்களிடத்தில் என்னுடைய வேதாகமத்தை என்னுடைய இருதயத்தின் மேல் வைத்துக் கொண்டு கூறுகிறேன். உட்கார்ந்திருப்பவர்களால் அதை காண முடியும். நான் அதை கண்டேன். சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு அது உண்மை என்று தெரியும். இதுவரைக்குமாய் நான் அதை அறியவே இல்லை. அதோ அவள் இருக்கிறாள், நிர்வாணியாய் இருக்கிறாள், அதை அறியாமல் இருக்கிறாள். அவள் ஒரு மகத்தான நேரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். அங்கேதான் காரியம். ஆனால் அந்த சிறிய மனவாட்டியானவள் முன் தோற்றத்தில் வரும்போது அது வித்தியாசமாயிருந்தது. அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறான், சாசரி செய்கிறான். ஆனால் பண்டைய யூதர்களை போன்று வார்த்தை அவர்கள் கண்டபோது இயேசுவானவரது அவர்களுடைய சீசனிடத்தில் கூறினார், வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். என்னையும் என்னுடைய ஊழியத்தையும் குறித்து நீங்கள் குழப்பம் அடைந்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கே தெரியும். வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன. என்னுடைய செய்தி என்னவென்று அவைகள் உங்களுக்கு கூறும். உங்களால் என்னை விசுவாசிக்க முடியவில்லை என்றால் தேவன் உங்களுக்கு வியாக்கியானித்துக் கொண்டிருக்கும் அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். இவன் எங்கள் மேல் அதிகாரம் செலுத்த விடமாட்டோம். எங்களுடைய சொந்த ஆசாரியர் முதலானோர் எங்களுக்கு இருக்கிறார்கள். அப்படியானால் உங்கள் வழிகளிலே செல்லுங்கள் என்று மட்டுமே கூற முடியும். எப்படியாயினும் காலம் கடந்துவிட்டது. அது சரி என்று ஸ்தாபன பாரம்பரியங்கள் கூறுமாயின் அதெல்லாம் சரி என்று அவைகளுக்கு செவி கொடுங்கள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதை காட்டிலும் நீங்கள் ஒரு மனிதனுடைய வார்த்தையை நம்புகிறீர்கள். அவர்கள் அடையாளம் காண்கிறதில்லை. 2 தீமோத்தேயு 3 சபைகள் இன்றைக்கு அடையாளம் காண்கிறதில்லை. உங்களில் சிலர் வேத வார்த்தைகளை குறித்துக் கொள்கிறதை நான் காண்கிறேன். நான் இங்கே நின்று கொண்டு இந்த வேத வார்த்தைகளை குறிப்பிடுகிறேன். யாராவது என்னுடைய கவனத்தை திருப்ப வேண்டுமானால், அல்லது என்னுடைய கரத்தை அதன் மேல் வைக்க வேண்டுமானால், அதற்கான வேத வார்த்தைகளை என்னால் அவர்களுக்கு காட்ட முடியும். புரிகின்றதா? அவர்கள் 2 தீமோத்தேயுவை அடையாளம் காணவில்லை. அதில் கடைசி நாட்களில் மனுஷர்கள் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பெரியராய் இராமல் சுகபோக பெரியராயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் மனவாட்டியை பகைக்கிறவர்களாயும் பாருங்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. ஏனென்றால் இப்படிப்பட்டவர்கள் வீடு வீடாய் நுழைந்து உணர்வில்லாத பெண் பிள்ளைகளை பற்பல இச்சைகளால் இழுப்புண்ட பெண் பிள்ளைகளை எப்போது கேட்டாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளை வசப்படுத்திக் கொள்வார்கள். ஒருபோதும் உணராதவர்கள் அவர்களை செய்யவே மாட்டார்கள். தேவனது அவரிடமாய் கூறியிருக்கிறார், குருடரான பரிசேயர்களே, உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லையா? நான் ஒன்றும் கோபமாயில்லை. நான் வெறுமனை ஆழமாய் பதிய செய்து அதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சபைகளும் கூட இதை அடையாளம் காண முடியவில்லை. ஸ்திரீகளால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் உணராதவர்களாக இருக்க வேண்டியவர்கள். பற்பல இச்சைகளால் இழுப்புண்டவர்கள். ஹாலிவுட் இப்படிப்பட்டதான காரியங்களை எல்லாம் உடையவர்கள், தலைமயிரை வெட்டி கொள்ளுதல், அரைக்காச்சட்டை அணிதல், அழகு சாதனங்களை அணிந்து கொள்ளுதல், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் இவைகள் எல்லாம் தகாதவைகளாயிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் பெண்கள் ஒரு மகத்தான பாகத்தை வகிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த மகத்தான தண்டனையில் தப்பினவர்கள் தேவனுக்கு முன்பாக அழகான கிளையாக இருப்பார்கள் என்று வேதம் கூறியுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருக்கு சித்தமானால் என்றாவது ஒரு நாள் ஸ்திரீகளாகிய உங்களுக்காக நான் அதை குறித்து பேசப்போகிறேன். இந்த நாளின் தண்டனையில் உண்மையாகவே தப்பிக்கொள்ளும் ஸ்திரீகளை குறித்த தேவனுடைய கருத்து என்ன என்பதை உங்களுக்கு எடுத்துக்காட்ட நான் விரும்புகிறேன். அவள் அழகாக இருப்பாள் என்று கூறுகிறது. அரை நிர்வாணமாயுள்ள ஒரு கூட்ட பெண்கள் அன்று நாள் நகைத்து பரிகசித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு தாய் நாயை காட்டிலும் மட்டமான நெறிமுறைகளை உடையவர்கள் ஒரு நீண்ட ஆடையை அணிந்திருந்த ஒரு வயதான ஸ்திரீயை பார்த்து கேலியாய் சிரித்துக் கொண்டிருந்தனர். கர்வம் பிடித்த பெண்களே, இங்கு சற்று கவனியுங்கள். நீங்கள் ஒன்றுமே அறியாத ஒன்றை அவளிடத்தில் ஒடுக்க நெறிமுறைகள் இருக்கிறது. அதன் பெயர் கூட உனக்கு என்னவென்று தெரியாது. உன்னுடைய தொட்டிலேயே நீ அதை இழந்து போனா. தவறில் இருந்து சரியானது என்ன என்று கூட உனக்கு தெரியாது. ஆனால் அவள் அதை அறிந்திருக்கிறாள். அவளுடைய இருதயத்தில் ஏதோ காரியத்தை அவள் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறாள். அதை குறித்து உனக்கு ஒன்றுமே தெரியாது. நீ அதை இழந்து விட்டாய். அதை இனி ஒரு போதும் கண்டடைய மாட்டாய். அவளை பண்டைய நாகரீகம் என்று அப்படியெல்லாம் அழைக்காதே. அவள் ஏதோ காரியத்தை அறிந்திருக்கிறாள். அதை குறித்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒழுக்கம் என்னும் பொக்கிஷத்தை அவளுடைய இருதயத்தில் அவள் ஒடித்து வைத்திருக்கிறாள். அதில் ஒரு வார்த்தை கூட உனக்கு தெரியாது. உன்னுடைய தாய் அந்த விதமாக உன்னை வளர்த்தாள். உன்னுடைய போதகன் அதை அனுமதித்தான். அவன் எங்கே நிற்கிறான் என்பதை அது காட்டுகிறது. நான் அவனை குறித்து தான் இப்பொழுது இங்கே. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று பாருங்கள். சபைகளை உங்களை தான் கேட்கிறேன். வேத வாக்கியங்கள் யாவும் நிறைவேறியாக வேண்டும் என்று இயேசு கூறினார். அவைகள் நிறைவேறின. என்னையும் எம்பிரேயும் மோசேயை எதிர்த்து நின்றது போல என்பதை கவனியுங்கள். அவன் அப்படியே தொடர்ந்து வருவான். அவர்களில் சிலர் அவர் இங்கே மெத்தடிஸ்ட் பாப்டிஸ்ட் போன்றதை குறித்து பேசவில்லை. அவர்கள் காட்சியிலேயே இல்லை. புரிகின்றதா? ஆனால் என்னையும் எம்பிரேயும் மோசேக்கும் ஆரனுக்கும் எதிர்த்து நின்றது போலவே இவர்களும் அப்படி செய்வார்கள். துருப்புத்தி உள்ள மனிதர்கள், விசுவாசத்தில் பயிற்சிக்கு நில்லாதவர்கள், சத்தியத்தை தலைக்கீழாக்கி வேதத்துக்கு பதிலாக கோட்பாடுகளையும் சபையின் போதகங்களையும் எடுத்துக் கொண்டார்கள். மட்டுமல்லாமல் மோசே செய்த எந்த காரியத்தையும் என்னையும் எம்பிரேயும் செய்ய முடிந்தது. பாருங்கள், எம்பிரே செய்தது போல அங்கே இருக்கும் ஒரு ஒப்புமையை பார்த்தீர்களா? என்னையும் எம்பிரேயும் மோசேயை எதிர்த்து நின்றது போல இவர்களும் செய்வார்கள். சத்தியத்தை குறித்து துர்புத்தி உள்ள மனிதர்கள் எதிர்த்து நின்றார்கள். இந்த செய்தி சுற்று வட்டாரத்தில் பிரசங்கிக்கப்படுவதை அனுமதிக்க மாட்டார்கள். அதனோடு அவர்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள். அதனோடு எந்த தொடர்பும் கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய மதிகேடு வெளியாக்கப்படும் என்று கூறுகிறது. ஆண்ட மனவாட்டியானவள் அவளுடைய ஸ்தானத்தில் நின்றே ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் போது அது வெளியாக்கப்படும். கவலைப்படாதீர்கள். மோசேயை போன்று அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒன்று கூட்டி எகிப்தை விட்டு புறப்பட்டு சென்ற போது எகிப்தின் சேனை மூழ்கினது. சரிதானே, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. ஆகையினால் எல்லா வேத வாக்கியங்களும் நிறைவேறி ஆக வேண்டும் என்று இயேசு கூறினார். நீ உன்னைத்தானே தேவனாக்கிக் கொள்ளுகிறாய் என்று அவர்கள் அவரிடத்தில் கூறினார்கள். அதற்கு அவர், நீங்கள் உங்களுடைய சொந்த நியமங்களின்படியே தேவனுடைய வார்த்தை வந்ததான தீர்க்க தரிசிகளை நீங்கள் தேவர்கள் என்று அவர்களை அழைத்தீர்கள். அவர்கள் தேவர்கள் தான். அப்படி இருக்க நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று கூறும் பொழுது நீங்கள் எப்படி என்னை குற்றப்படுத்த முடியும் என்றார். இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் வெளிப்பட்டாக வேண்டும். இவையாவும் நிறைவேறியாக வேண்டும். பாருங்கள், அங்கு அவர்கள் அவ்வளவு குருடாயிருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக அவ்வளவாய் மனிதனுடைய வார்த்தையை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஸ்திரீகளை அந்தவிடமாய் செய்யும்படியாய் வைக்கிறது. அதுதான் போதகர்களை அந்தவிடமாய் செய்யும்படியாய் வைக்கிறது. இயேசுவுக்கு பதிலாக அவர்களுடைய பேராயர் கூறுவதை எடுத்துக் கொள்கிறார்கள். ஒரு பெரிய அங்கத்தினர் கூட்டத்தையும் ஒரு பொருட்டாய் எடுத்துக் கொண்டார்கள். நான் புகழ்பெற்றவனா என்று பாருங்கள். ஜெபர்சன் வில்லுக்கு வெளியே இருந்து வந்தவர்களை வெளியே எடுத்துவிட்டு ஜெபர்சன் வில்லில் இருந்து என்ன ஒரு சிறிய கூட்டம் இங்கு இருக்கிறது என்று பாருங்கள். ஜெபர்சன் வில்லுக்கு வெளியே இருந்து வந்தவர்களையும் இந்த ஜெப கூடாரத்தில் இருந்து வெளியே எடுத்து விட்டால் நான் பிரசங்கிப்பதற்கு இங்கே 6 பேர்கள் கூட இருக்க மாட்டார்கள். அது என்னத்தை காட்டுகிறது? இந்த கூட்டம் ஜனங்கள் தேசம் முழுவதிலும் இருந்து வந்துள்ளவர்கள் என்பதை காட்டுகிறது. நியூயார்க்கில் இருந்து மேசச்சூசெட்ஸ் வரை, பாஸ்டன் மெய்னில் இருந்து டென்னசி, ஜார்ஜியா, அல்பேனியா இன்னும் தேசத்தை சுற்றிலும் இருந்து இங்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். ஆமென். அதைதான் அவர் கூறினார். சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாகும். சாயங்கால வெளிச்சத்தை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. காரியம் அதுதான். அவள் அதை அடையாளம் கண்டுகொள்ள மாட்டாள். அவள் அதிக குருடாயிருக்கிறாள். அவள் குருடாயிருக்கிறாள் என்று வேதம் கூறுகிறது. ரஷ்யா விஞ்ஞானத்தில் ரஷ்யா உலகத்தின் அவனுடைய ஸ்தானத்தை 40 வருடங்களுக்கு முன்புதான் பெற்றுக் கொண்டாள். உங்களுக்கு தெரியும், முதலாம் உலக மகா யுத்தத்தின் போது அவர்கள் ருஷியாவை அசட்டை செய்தனர். சகோதரராய், அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று முகப்புறாவும் தாடி வளர்ந்திருந்த பெரிய உருவம் கொண்ட சைபீரியன்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் என்று கருதினோம். அது சரிதான், ருஷியா. ஆனால் அவள் அவளுடைய ஸ்தானத்தை அடையாளம் கண்டுகொண்டாள். வேற வார்த்தையை நிறைவேற்ற அவள் அதை செய்ய வேண்டியதாயிற்று. சம்பவிக்கும் என்று நான் சொன்னேன். தீர்க்க தரிசனங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எப்படி ஆயவர்கள் எல்லாம் கம்யூனிசத்தில் ஒன்று சேர்கிறது. இப்பொழுதோ அவள் விஞ்ஞானத்திலே உலகிலேயே தலை சிறந்து விளங்குகிறார். நாமோ அவளுக்கு பின்தங்கி இருக்கிறோம். எஞ்சியுள்ள உலகம் முழுவதுமாக அவளுக்கு பின்னாக இருக்கிறது. அவளுடைய ஸ்தானத்தில் அவள் வழிகாட்டுகிறாள். அவளுக்கு கூட அறிவு இருக்கிறது என்பதை அவள் அடையாளம் கண்டுகொண்டாள். கவனியுங்கள், 6000 வருஷங்களுக்கு முன்னர் மனிதனிடம் இருந்த அதே 6 புலன்களையே இன்றைக்கும் அவன் உடையவனாயிருக்கிறான். 6000 வருடங்களுக்கு முன்னர் அவனிடம் இருந்த அதே புலன்களுடன் அவன் அவனுடைய பூமிக்குரிய வீட்டோடு தொடர்பு கொண்டு தேவனை சேவித்துக் கொண்டிருந்தான். இப்பொழுது கடந்த 75 வருடங்களில் அந்த மனிதன் குதிரை கட்டிட வண்டியில் இருந்து ஒரு விண்வெளி வீரனாய் இருப்பதற்கு வந்துவிட்டான். ஏன்? தேவன் பெயரில் இருந்த அவனுடைய விசுவாசத்திலிருந்து அவன் திரும்பி அதை அவனுடைய புலன்களிடத்திற்கும் ஒரு மனிதன் என்ற முறையில் அவனிடம் இருந்த திறமையினத்துக்கு திரும்பிவிட்டான். நீங்கள் அதை கவனித்தீர்களா? தேவன் பேரில் நம்பிக்கையா இருப்பதை அவன் விட்டுவிட்டான். அவன் தன்னில் தானே நம்பிக்கை உடையவனானான். அந்த நாஸ்திக திரியை போன்று அவனுடைய பெயர் என்ன? அங்கே வாஷிங்டனில் இருந்தாலே இவை எல்லாவற்றையும் மாறி போகும்படி செய்தாலே. அவனுடைய பெயர் என்ன? நமக்கு ராணுவமும் கடற்படையும் இருக்க மாட்டாய், நமக்கு அந்த படையை ஏகோவா தேவையில்லை என்று அவள் கூறினாள். நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் ஏகோவா, இல்லையே எனக்கு ஒன்றுமே இல்லை. ராணுவமும் கடற்படையும் மூழ்கி போகட்டும், அது மூழ்கும், ஆனால் ஏகோவாவோ என்றென்றைக்குமாயிருப்பா. நான் அவருடைய ஒரு பகுதியாய், அவருடைய குமாரனாய் இருக்க மாட்டாய், நான் அவரோடு கூட என்றென்றைக்குமாயிருப்பேன். என்னுடைய அழைப்பினாலோ அல்லது என்னுடைய தெரிந்து கொள்ளுதலினாலோ அல்ல, ஆனால் அவருடைய தெரிந்து கொள்ளுதல்படியாய். ஆமேன், ஆமேன். அதனோடு எவ்வித தொடர்பும் இல்லை. அவர்தான் அந்த ஒருவர். அவரை எனக்கு கொடுங்கள், இல்லையே மரணத்தை எனக்கு கொடுங்கள். தேசங்கள் எழும்பட்டும் விழட்டும், யெகோவா என்றென்றைக்கும் இருப்பார். எல்லா காலங்களின் ஊடாகவும் அவர் அதை செய்தார். ரோமாபுரி விழுந்தது, எகிப்து விழுந்தது, மற்ற எல்லாரும் விழுந்து போனார்கள். ஆனால் அவரோ எல்லா காலங்களின் ஊடாகவும் அதை செய்தார். அவர் இன்னமும் யெகோவாவாக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, நான் பக்தி பரவசம் அடைகிறேன். ருஷியா அவருடைய சுயநிலைக்கு வந்ததற்கு காரணம் அவள் வந்தாக வேண்டியதாயிருந்தது. இஸ்ரேல் அவளுடைய சொந்த நாட்டுக்கு வந்தாக வேண்டும் என்பது போன்று ருஷியா வர வேண்டியதாயிற்று. எக்காலங்களுக்காக தேவன் அவளை திரும்ப அவளுடைய சொந்த நாட்டிற்கு துரத்த வேண்டியதாயிற்று. அதே விதமாக கம்யூனிசத்தில் தேவன் ருஷியாவை அங்கே துரத்தி என்ன செய்வாள் என்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டதை சரியாக அப்படியே செய்ய ருஷியாவை அங்கே துரத்த வேண்டியதாயிற்று. மனிதனும் அவனுடைய 6 புலன்களும் அப்படியே தொடர்ந்து குதிரையும் வண்டியுமாக தேவன் மேல் நம்பிக்கை கொண்டவனாய் வந்தான். இந்த கடைசி 75 வருடங்களாக அவன் தேவன் பேரில் நம்பிக்கையாய் இருப்பதை விட்டுவிட்டான். இந்த ஐக்கிய நாடுகளின் அரசியல் சட்டத்திட்டங்களை அவர்கள் வகுத்த போது அவர்கள் செய்த எல்லா காரியங்களிலும் தேவனை அவர்கள் உள்ளே வைத்தார்கள். இப்பொழுதோ அவர்களுக்கு ஒரு கூட்டமும் வைக்கிறதில்லை, பெயரை கூட அவர்கள் கூறுவதில்லை, அவருடைய பெயரை. அது உண்மையே. அவர்களுடைய விஞ்ஞானத்தின் பெருமையும் அவர்களுடைய விஞ்ஞானத்தின் தேர்ச்சியையும் அல்லது துன்மார்க்கமான கூட்டத்தையும் நம்பிக்கொண்டிருக்கிறது. அது அப்படியே உண்மை. வேத அறிவினத்திலே முழு உலகமும் விழுங்கப்பட்டிருக்கிறது. முழு உலகமும் தேவனை விட்டு திரும்பிவிட்டது. ஆனால் சற்று சிந்தியுங்கள், இவை எல்லாவற்றின் மத்தியிலும் சபை ஸ்தாபனங்கள் அவர்களுடைய குருமார் பள்ளியின் பெருமையிலும் எல்லா காரியங்களின் மத்தியிலும் தேவன் அவருடைய தீர்க்கதரிசிகளின் வார்த்தையை எடுத்து விசுவாசிக்க கூடிய மனவாட்டியை அவர் வெட்டியெடுத்தார். அதை செய்வேன் என்று அவர் கூறியிருந்தார். நான் செய்வேன் என்று அவர் என்ன வாக்களித்திருந்தாரோ அதை அந்த காரியத்திலிருந்து வெட்டியெடுத்தார். அவர்கள் அவர்களுடைய மனுஷீக புத்தி நுட்பத்தின் மேல், அவர்களுடைய மனுஷீக விஞ்ஞானம் முதலானவர்களின் மேல் நம்பிக்கை வைத்து தேவனை புறம்பாக்கி விட்டார்கள். ஒரு சமயத்தில் அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தார்கள். ஐக்கிய நாடுகள் தேவனை புறம்பாக்கிவிட்டது. அவர்கள் அவரை பள்ளி கூடங்களையும் விட்டு புறம்பாக்கிவிட்டனர். அதனால் நம்முடைய பிள்ளைகள் அவரை குறித்து கேட்க கூட முடியாதபடி ஆயிற்று. அவர்கள் அவரை பள்ளிகளை விட்டு வெளியேற்றி விட்டனர். இப்பொழுது நமது டாலரில் அச்சிடப்பட்டுள்ள தேவனில் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம் என்பதையும் எடுத்து போட முயற்சிக்கிறார்கள். கொடிவணக்கத்தின் போது தேவனுக்கு கீழ் ஒன்றுபட்டுள்ள நாடு என்பதையும் எடுத்து போட முயற்சிக்கிறார்கள். ஆடையும் அவர்கள் எடுத்து போட போகிறார்கள். பாருங்கள், அவர்களுடைய சொந்த உணர்ச்சிகளுக்கும் அவர்களுடைய சொந்த புலன்களுக்கும் அவர்கள் போய்விட்டனர். ஏனென்றால் இந்த கடைசி 75 வருடங்களில் அவனுடைய புலன்களில் மனிதன் ஒரு இமி கூட மாறி போகவில்லை. தேவன் ஆதியிலே சிருஷ்டித்த அதே மனிதனாகவே அவன் இன்னமும் இருக்கிறான். ஆனால் இந்த கடைசி நாட்களில் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை உங்களால் அடையாளம் காண முடியவில்லையா? சபையானது தேவனிடத்திலிருந்து அதனிடமாய் தாண்டி விட்டது. தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக குருமார் பள்ளிகளுக்கும் அனுபவங்கள் முதலானவைகளின் பக்கமாய் திரும்பிவிட்டன. அவர்களுடைய கூட்டங்களிலும் அவர்களுடைய பள்ளிகளிலும் கூட அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்வதில்லை. இஸ்ரவேல் கடந்த 15 வருடங்களில் ஏதோ காரியம் அவர்களை அவர்களுடைய தாய் நாட்டிற்கு வாக்களித்தபடி கொண்டு வந்துள்ளது என்பதை அவர்கள் அடையாளம் கண்டுகொண்டார்கள். இந்த காரியம் எப்படி செய்யப்பட்டது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் எல்லா விதத்திலும் துன்பப்பட்டார்கள். அந்த எக்காலங்களின் கீழ் இரத்த சாட்சிகளாய் மாண்டனர். ஆனால் அவர்களோ அவர்களுடைய தாய் நாட்டில் இருக்கிறார்கள். ஏன் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. ரஷ்யா ஏன் விடுத்துக் கொண்டால்? ராஜ்யங்கள் ஏன் விடுத்தெழுந்தன? மனிதனால் ஏன் சாதனைகளை புரிய முடிந்தது? 300 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானி ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் பந்தை உலகத்தின் ஊடாக உருட்டிவிட்டு இவ்விடமாக விஞ்ஞான ஆராய்ச்சியினால் நிரூபித்தார். ஒரு மனிதனால் ஒரு பயங்கரமான வேகத்தில் சுமார் மணிக்கு 30 மைல் வேகத்தில் சென்றால் இழுப்பு சக்தியானது அவனை அப்படியே பூமியில் இருந்து தூக்கி செல்லும். அது அவனுடைய எடையும் பொறுத்ததாக இருக்கிறது என்று கூறியிருக்கும் போது எப்படி சாதிக்க முடிந்தது? ஆனால் இப்பொழுதோ அவர்கள் 17,000 மைல்கள் வேகத்தில் செல்கின்றனர். பாருங்கள், இன்னும் ஏறிக்கொண்டே போகிறார்கள். சமீபத்தில் தான் அவன் அதை உணர்ந்து கொண்டான். ஏன்? அந்த விதமாகத்தான் அது இருக்க வேண்டும். ஏன்? சபையானது வழக்கமாக இயேசு கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் நின்று கொண்டிருந்தது. யார் என்ன கூறினாலும் கவலைப்படாமல் அவர்கள் வார்த்தையோடு வேலையின் செய்தியோடு நின்றார்கள். லூத்தர் வெஸ்லி இன்னும் தொடர்ந்து வந்தவர்களும் நின்றார்கள். இப்பொழுதோ அவர்கள் பாரம்பரியத்தின் பக்கமாக மீண்டுமாய் திரும்பிவிட்டார்கள். அதை ஏன் அது செய்தது? கடந்த 25 வருடங்களில் தான் இஸ்ரவேல் அடையாளம் கண்டுகொண்டது. அதாவது ஏதோ காரியத்துக்காக அவர்கள் தங்கள் தாய் நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் மீண்டுமாய் கூட்டி சேர்க்கப்படுவார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. ஒசியா அவிதமாய் கூறியிருக்கிறார். சற்று முன்பு நாம் அதை வாசித்தோம். நாம் அதை புரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சரி, அதே நேரத்தில் மணவாட்டியானவள் சாயங்கால வெளிச்சத்தை அடையாளம் கண்டுகொண்டார். அடையாளம் கண்டுகொள்ள இப்பொழுதுதான் துவங்கி இருக்கிறார். பசியாயுள்ள பெந்தேகோஸ்துகள் அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருந்த காரியங்கள் இந்த ஸ்தாபனங்களிடத்தில் இல்லை என்று அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள துவங்கிக் கொண்டனர். அவர்கள் அவ்வளவாய் குழப்பமாய் இருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டால் பாருங்கள், இது அடையாளம் கண்டுகொள்ளும் நேரமாய் இருக்கிறது. அடையாளம் கண்டுகொள்ளல், நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். உலகம் அடையாளம் கண்டுகொண்டது, தேசங்கள் அடையாளம் கண்டுகொண்டது, விஞ்ஞானம் அடையாளம் கண்டுகொண்டது, விசாச அடையாளம் கண்டுகொண்டான். ஸ்திரீகளை கெடுக்கவும் சபையை கெடுக்கவும் ஜனங்களை கெடுக்கவும் இதுதான் நேரம் என்பதை அவன் அடையாளம் கண்டுகொண்டான். அவன் அதை அடையாளம் கண்டுகொண்டான். பூமியின் மேல் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் தேவனாலே ஜீவனுக்கு முன்குறிக்கப்பட்டவள் என்பதையும் தேவன் அடையாளம் கண்டுகொண்டார். அவருடைய செய்தியை அவர் அனுப்புவதற்கு இதுதான் நேரம் என்பதை தேவன் அடையாளம் கண்டுகொண்டார். அவர் அதை செய்தார். ஜனங்களதை அடையாளம் கண்டுகொண்டார்கள். சாயங்கால வெளிச்சத்தை மணவாட்டி நேரம் உணர்ந்து கொண்டது. சோதோம் மற்றும் அவருடைய நாட்களை அடையாளம் கண்டுகொண்டிருந்தால் பில்லி கிரஹாம், ஓரல் ராபர்ட் போன்ற அந்த 2 தூதர்களை அவள் அடையாளம் கண்டுகொண்டிருந்தால் நலமாயிருக்கும். துர்நடத்தையுள்ள சில நபர்கள் பீனிக்ஸில் அப்படியே எழுப்பி நின்று ஒளிநாடாவில் உள்ள அந்த பகுதியை போட்டு காட்டினார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானசானம் பெற்றாக வேண்டும் என்று நான் கூறியிருக்கிறேன் என்றார்கள். இப்பொழுது இங்கே இன்னிடத்தில் என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். அதாவது நான் ஆப்பிரிக்காவை குறித்து பேசிக் கொண்டிருந்ததின் பகுதி, அதில் எப்படி அவர்கள் 3 முறை முகம் குப்புறமும் 3 முறை மல்லாக்கமும் பார்த்த வண்ணமாக ஞானசானம் கொடுத்தார்கள் என்றிருந்தது. பின்னர் இன்னொரு பகுதியை போட்டு இது ஒரு வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை என்பதையும் காட்டினார்கள். பாருங்கள், அவர்கள் ஒளிநாடாவை முழுவதுமாக போட்டு காட்டாமல் இம்மூன்று பகுதியை மட்டும் போட்டு நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் செய்த காரியமான சட்டத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. அந்த ஒளிநாடாக்கள் எல்லாம் உரிமை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒருவரும் அதில் ஏதும் செய்ய அதிகாரம் இல்லை. எனவே அப்படி செய்யாமல் இருப்பது நலமாயிருக்கும், சட்டம் உன்னை குற்றப்படுத்தும். ஆனால் நாம் அதை செய்வோமா? இல்லை, அவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள் என்று அவர் கூறினார். என்ன சம்பவிக்க போகிறது என்பதை தேவன் எனக்கு காண்பித்தார். கவனியுங்கள், அந்த நபர்களின் பேரில் உங்களுடைய பார்வையை வையுங்கள். புரிகின்றதா? அதே நேரத்தில் மணவாட்டி சாயங்கால வெளிச்சத்தை அடையாளம் கண்டுகொண்டார். சோதோம் மற்றும் அவளுடைய வேலையை அடையாளம் கண்டு கொண்டிருந்தால் நலமாயிருக்கும். அதே நபர் உரிநடாவை இயக்கி இங்கே பாருங்கள் பெந்தகோஸ்துகளே, பாப்டிஸ்டுகளே, உங்களை தான் இந்த மனிதன் வில்லியம் பிரென்ஹம் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. பாருங்கள், ஓரல் ராபர்ட்ஸும் பில்லி கிரஹாமும் சோதோமில் இருந்தார்கள் என்று இவன் கூறுகிறான். பாருங்கள், உடனே ஒளிநாராவை நிறுத்திவிட்டு அவ்வளவுதான் என்றார்கள். அதை தொடர்ந்து போட்டு அவர்கள் சோதோமுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் என்றிருப்பதை காட்டவில்லை. சோதோமில் இருக்கிறார்கள் என்றல்ல, அவர்கள் அங்கே சோதோமுக்கு அனுப்பப்பட்ட ஒரு தூதன். நான் அதை கூறியிருக்கிறேன் என்று யாவருக்கும் தெரியும். உங்களுடைய ஒளிநாராவை போட்டு கேளுங்கள். ஒருவன் அதிலிருந்து எடுத்தாலும் அல்லது கூட்டினாலும் அவன் அதிலிருந்து நீக்கிவிடப்படுவான். அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த விதமாகத்தான் வார்த்தை இருக்கிறது. சோதோம் மட்டும் அவனுடைய தூதர்களை அடையாளம் கண்டு கொண்டிருந்தால் அவள் இன்றைக்கும் அறியாமல் நிலைத்திருப்பாள் என்று இயேசு கூறினார். ஆபிரகாமை போன்று அவள் மட்டும் அடையாளம் கண்டு கொண்டிருந்தால் நலமாயிருந்திருக்கும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு குமாரன் வருகிறான் என்று ஆபிரகாம் அறிந்திருந்தான். ஆனால் அங்கே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்று அவன் அறிந்திருந்தான். ஏனென்றால் அவன் மிகவும் வயது சென்றவனாயும் இருந்தான் தாராளும் கூட. ஆனால் அவன் அந்த ஒருவரை கண்டபோது அவரால் அவருக்கு பின்னாக இருந்த தாராளின் நினைவுகளை வகையேற்க கூடியவராயிருந்தார். அவன் ஜீவித்துக் கொண்டிருந்த வேலையை அவன் அடையாளம் கண்டு கொண்டான். அவன், என் ஆண்டவரே, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன், உம்முடைய பாதங்களை கழுவிக் கொள்ளும் என்று கூறினான். அவர்கள் கொஞ்சம் அப்பும் புசித்தார்கள். என்ன கொஞ்ச நேரம் தரித்திருங்கள் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். இங்கே பாருங்கள், என் ஆண்டவனே என்பது ஏலோயுமை குறிக்கிறதாய் இருக்கிறது. மனுஷீக மாம்சத்தில் இருந்து கொண்டு அவனிடத்தில் பேசுகிறது தேவன் என்பதை அவன் அடையாளம் கண்டு கொண்டான். அவன் அவனுடைய அடையாளத்தை அடையாளம் கண்டு கொண்டு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். சோதோம் அவனுடைய நாளை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை, அவள் எரிக்கப்பட்டு போனான். சோதோமின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் நடக்கும் என்று இயேசுவானவர் சொன்னார். இப்போது சபையானது அவனுடைய நாளை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. இஸ்ரவேல் பலஸ்தீனாவுக்குள்ளாக பலவந்தமாய் தள்ளப்பட்டது போல உலக மகா சபைக்குள்ளாக இவள் பலவந்தமாக தள்ளப்பட போகிறாள். ஏன்? அவளுடைய வேலையை அவள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. ஜனங்களே, அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவங்களுக்கு உட்பட வேண்டாம். உங்கள் ஜீவன் தப்ப ஓடிப்போங்கள். இல்லை என்றால் மிருகத்தின் முத்திரையோட பிடிக்கப்படுவாய். அப்பொழுது அதை குறித்து வேறொன்றும் செய்ய முடியாததாகிவிடும். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும். பரிசுத்தமாயிருக்க போகிறவன் என்றல்ல, இப்பொழுது பரிசுத்தமாயிருக்கிறவன். தலைமயிரை வெட்டி கொண்டிருக்கும் ஒரு ஸ்திரீயை அல்ல, அவளால் பரிசுத்தமாயிருக்க முடியாது. அது மிகவும் மட்டமாய் காணப்படுகிறது. ஆனால் அது வேத வார்த்தைகளாய் இருக்கிறது. அவள் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள் என்று வேதம் கூறுகிறது. அவளுடைய தலை புருஷனாயிருக்கிறான், அவளுடைய தலை கிறிஸ்துவாயிருக்கிறார். எனவே அவள் கிறிஸ்துவை கனவீனப்படுத்துகிறாள். அவள் கனவீனமாய் இருந்து கொண்டு எப்படி அவளால் அசுத்தம் இல்லாதிருக்க முடியும்? தலை மயிரை வெட்டி கொண்டிருக்கிறவள் அப்படியே இருக்கட்டும். அவளோ இன்னும் அரை கால்சட்டையை அணிகிறவர்கள் அல்லது தொடர்ந்து அணிந்து கொண்டிருக்கிறவர்கள் அப்படியே இருக்கட்டும். வார்த்தையை மறுதளிக்கிறவன் தொடர்ந்து அதை மறுதளித்துக் கொண்டே போகட்டும். ஆனால் பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும். நீதியாயிருக்கிறவன் இன்னும் நீதியாயிருக்கட்டும். நீதி உள்ள தேவனுடைய வார்த்தை மனுஷகுமாரன் வெளிப்பட்டா. இன்னமும் பரிசுத்தம் உள்ளவளாயிருங்கள், இன்னமும் நீதியாயிருங்கள், அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். ஆமையா, சபையானது அவனுடைய நாளை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. இஸ்ரவேல் தன்னுடைய வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு திரும்பி வந்துவிட்டு எப்படி அங்கே வந்தோம் என்பதை அறியாதிருக்கிறது போன்று தன்னில் தானே இயங்கி அவள் திரும்பவும் அங்கே கொண்டு போய் வைக்கப்பட்டாள். ஏன்? தேசிய வலிமை அவளுடைய ஸ்தானத்தில் அவளை வைத்தது. இப்போது நான் ஒரு காரியத்தை கூற போகிறேன். தேசிய வலிமை அவளை அவளுடைய தாய் நாட்டில் கொண்டு வந்து வைத்தது. தேசிய வலிமை சபையை உலக மகா சபைகளின் சங்கத்துக்குள் கொண்டு போய் வைக்கும். ஆனால் தேவனுடைய வல்லமையானது ஜனங்களை மனவாட்டியில் கொண்டு போய் வைக்கும். உலகமானது இந்த பக்கமாக தள்ளும், உலகமானது அந்த பக்கமாக தள்ளும். ஆனால் தேவனோ மேல் நோக்கி தள்ளுகிறார். தேவனுடைய ஆவி, அதுதான் தேவனுடைய வார்த்தை. என்னுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அது மனவாட்டியை அவளுடைய ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கும். ஏனென்றால் வார்த்தையில் அவளுடைய ஸ்தானத்தை அவள் அடையாளம் கண்டு கொண்டாள். அப்பொழுது அவள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாள். அது அவளை அவளுடைய ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கும். எந்த தேசிய வல்லமையினாலும் அதை செய்ய முடியாது. ஆனால் தேசிய வல்லமையானது இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுடைய தாய் நாட்டுக்கு துரத்தி அடித்தது. உலக மகா சபைகளின் தேசிய வலிமையானது ஸ்தாபனங்கள் யாவற்றையும் அதற்குள்ளாக சேரும்படியாக துரத்தும். ஆனால் தேவனுடைய வல்லமையானது அதிலிருந்து மனபாட்டியை மகிமைக்குள் எழும்பி வரச் செய்யும். ஓ ஜனங்களே, உங்களுடைய நாளை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். இயேசுவானவர் உங்களை எச்சரித்தது போன்று சோதோமின் அடையாளம் இந்த நாளில் உள்ள சபையின் நிலைமையையும் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். இந்த நாளில் என்ன சம்பவிக்கும் என்பதை நோக்கி பாருங்கள். அதை சற்று கூர்ந்து கவனமாய் கேளுங்கள். அந்த நாளிலே சோதோமின் அடையாளம் சம்பவிக்கும். அந்த நாளில் சோதோமில் இருந்து அவர்களை வெளியே அழைப்பதற்கு முன்னர் ஆபிரகாமுக்கு உண்டான அடையாளத்தை போன்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட இந்த காரியங்கள் யாவும் இப்பொழுது நிறைவேறுதலுக்குள் வரும். நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கும் நாளை கவனியுங்கள். நாம் மீண்டும் மீண்டுமாக அதை தியானித்தோம். இப்பொழுது இந்த நாளுக்கென்று விதைக்கப்பட்ட வார்த்தை வித்து முதிர்ச்சி அடைவதற்கென்று பரலோக வெளிச்சத்தை அனுப்புவேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். வித்தானது இங்கே உள்ளே இருக்கிறது. வித்து வேதாகமமாக இருக்கிறது. ஏன் இயேசு அவ்வாறு கூறியிருக்கிறார்? ஒரு விதைக்கிறவர் விதைத்த விதை தேவனுடைய வசனமே. உங்களுக்கு ஒரு விளைச்சல் உண்டாவதற்கு முன்னர் நீங்கள் விதையை விதைத்திருந்தாலும் சரி, அதற்கு வெளிச்சம் அவசியம் வேண்டும். அந்த வித்தை முதிர்ச்சி அடைய செய்ய இது தேவையில்லை என்றால் அது அழுகி போய் எந்த நன்மையும் செய்யாது, அது அழிந்து போகும். ஆனால் அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதையாக இருந்து சரியான விதமான சூரிய வெளிச்சம் அதன் மேல் பிரகாசித்தால் அது முதிர்ச்சி அடைந்தாக வேண்டும். அவர் அதை இந்த கடைசி நாட்களில் சாயங்கால நேரத்தில் சூரியன் வந்து வித்துக்களை முதிர்ச்சி அடைய செய்யும் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். வித்தானது பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. தேவனுடைய குமாரன் அந்த வித்தை ரூபகாரப்படுத்துவதன் மூலமாய் அதை முதிர்ச்சி அடைய செய்கிறார். உங்களுக்கு அதை ஊந்தி வெளியே தள்ளி அது சரியானது என்று உங்களுக்கு நிரூபிக்கப்படுகிறது. உங்களுக்கு அது புரிகின்றதா? உங்களுடைய நாளை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். இப்பொழுது நான் முடிக்கிறேன். முடிக்க வேண்டிய நேரமாயது இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யம் உள்ளான கல்வி அறிவு படைத்த லவோதிக்கேயா சபையானது வார்த்தையை அவர்கள் மத்தியிலிருந்து வெளியே தள்ளிவிடும். அவர்கள் அதை செய்தார்களா? அவர்கள் அதை செய்வார்கள் என்று அவர் கூறியுள்ளார். பண்டைய தீர்க்க தரிசிகள் அவர் அவர்களுடைய நாளின் வாக்குத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை ரூபகாரப்படுத்தும்படியாய் அனுப்பப்பட்டார்கள். அதன் மூலமாக அந்தந்த தீர்க்க தரிசிகளின் நாளில் முன்குறிக்கப்பட்டிருந்த ஜனங்கள் அதை கண்டார்கள். கிணற்றண்டையில் இருந்த ஸ்திரீயை போன்று, நாத்தான்வேலை போன்று, குருடனான பார்த்திமையை போன்று, பேதுருவை போன்று, அதை அடையாளம் கண்டுகொண்ட மற்றவர்களை போன்று அவர்கள் கண்டார்கள். அவரே அந்த வார்த்தையாக இருக்கிறார். நான் செய்வேன் என்று பிதா வாக்களித்துள்ள கிரியைகளை நான் செய்யவில்லை என்றால் அப்பொழுது என்னை நம்பாதேயுங்கள் என்று அவர் கூறினார். ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாக இருந்தும் நான் இந்த கிரியைகளை செய்தால் அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள். நான் யார் என்று அவைகள் கூறும். உங்களுக்கு புரிகின்றதா? அனுப்பப்பட்ட நாளை தவற விடாதீர்கள். மற்ற நாட்களின் புருஷர்களும் ஸ்திரீகளும் அதை அடையாளம் கண்டுகொண்டு அதற்குள்ளாக சென்று பத்திரமாயிருக்கிறார்கள். பெந்தகோஸ்துகளே, ஓ என்ன, உங்களுடைய நாளை நீங்கள் ஏன் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை? சாயங்கால நேரத்தில் நாளை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். அது இங்கே இருக்கிறது. கிறிஸ்துவின் வருகையை ரூபகாரப்படுத்தும்படியாக அது இங்கே இருக்கிறது. அதை ரூபகாரப்படுத்து. நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். உங்களுடைய நாளை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். உங்களை அதிக நேரம் காக்க வைத்து விட்டேன் என்று நான் இப்பொழுது மணி 12 ஆகிறது. ஆனால் இந்த ஆகாரத்தை நான் விரும்புகிறேன். இது ஜீவனாய் இருக்கிறது. ஜீவன் தான் விசுவாசிக்கு அது ஜீவனாய் இருக்கிறது. நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கும் நாளையும் அதன் காலத்தையும் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். எல்லா காரியங்களும் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். இஸ்ரவேலில் சபை எங்கே இருக்கிறது? முறை கேடானது எங்கே இருக்கிறது? மனவாட்டி எங்கே நின்று கொண்டிருக்கிறார்? இன்னும் என்ன சம்பவிக்க வேண்டியதாக இருக்கிறது? மனவாட்டி உயரே எடுத்துக்கொள்ளப்படுதலே அடுத்து சம்பவிக்க வேண்டியதாக இருக்கிறது. நிச்சயமாக ஒவ்வொரு சபையும் ஒரு மகத்தான காரியத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஒரு நாள் வரும். அப்பொழுது நாங்கள் இதை செய்ய போகிறோம், நாங்கள் அதை செய்ய போகிறோம் என்று கூறுகிறார்கள். பாருங்கள், அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். முழு தேசமும் அழிந்து போகாதபடி ஒரு மனிதன் மதிப்பது நல்லதில்லையோ என்று ஒரு சமயம் காய்பா கூறினான். அவன் பிரதான ஆசாரன் என்று வேதம் கூறுகின்றது. அவன் அந்த விதமாய் கூறினதற்கு அதுவே காரணம். அவன் என்ன கூறுகிறான் என்பதை அறியாமலேயே அவன் கூறினான். அவன் தீர்க்க தரிசன முறைதான். அதன் உண்மையான அர்த்தத்தை அவன் உணர்ந்தானா? அதாவது எந்த தேவனுடைய பிரதான ஆசாரனாய் இருக்கிறேன் என்று உரிமை கோரினானோ அதே தேவனை அவன் பலியாய் செலுத்துகிறான் என்பதை அவன் உணர்ந்தானா? இன்றைக்கும் அதேவிதமாகத்தான் இருக்கிறது. ஒரு மகத்தான நேரம் வர அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன் வியாபார புருஷனின் கன்வென்ஷனுக்கு நான் அவருடன் போயிருக்கிறேன், அவர்கள் வெறுமென தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்கிறார்கள். அந்த பிரசங்கிமார்கள் எழும்பி நின்று ஒரு மகத்தான எழுப்புதல் வருகின்றது, கர்த்தருடைய கரம் பூமியின் மேல் இருக்க போகிறது என்று கூறி ஜனங்களுக்குள் ஒரு எழுச்சியை உண்டாக்குகிறார்கள். ஜனங்கள் எப்படியாய் கூட்டங்களுக்கு போடுகிறார்கள், அவர்களெல்லாம் எக்காலங்களின் கீழ் இஸ்ரவேலருக்கு உண்டாக போகிறதாகும் என்பதை அவர்கள் உணராதிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் இதை செய்கிறார்கள்? காரணம் என்னவென்றால், அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், அவர்கள் அதை உணர்கிறதில்லை. தாய்பாவும் கூட தான் என்ன செய்கிறேன் என்பதை உணராதிருந்தான், அவர்களுக்கு என்று அனுப்பப்பட்ட அந்த செய்தியை அவர்கள் புறக்கணித்து தள்ளுகிறார்கள் என்பதை உணராதிருக்கிறார்கள். ஆமென். இருவரிலுமாய் நாம் தினம் தினம் பார்த்து வந்த பாராவாரம் தியானித்த வேத வாக்கியங்களின் ஒவ்வொரு பகுதியும் யாவரும் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக அது சத்தியம் என்று கூறும் அளவுக்கு பார்த்தோம். உருடனாகி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள் என்று இயேசு கூறினார். உருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியில் விழுவார்கள். எப்பொழுது என்று எனக்கு தெரியாது, எங்கே என்று எனக்கு தெரியாது, ஆனால் அது வருகிறது என்று நான் அறிவேன். இதை நான் செய்யக்கூடாது என்று பிசாசு ஏன் விரும்புகிறான் என்பதை நான் காண்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். நேற்று நான் மிகவும் மோசமாக உணர்ந்தேன். கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி செய்ய முடியும் என்று என்னால் அறிந்த எல்லா காரியங்களையும் நான் செய்தேன், என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்று காலையில் நான் விழித்திருந்த போது நேற்று சிறிது சோளத்தை நான் புசித்தேன், அது இன்னும் என் வயிற்றுக்குள்ளாகவே இருக்கிறது. எனக்கு அவ்வளவு சுகீனமாக இருந்தது, என்னால் அதை பெற்றுக் கொள்ளவே முடியவில்லை. இந்த உலகத்துக்கு என்னதான் நேர்ந்தது? நான் நேராக அங்கே போகிறேன், ஆனால் நான் என்ன சொல்ல போகிறேன் என்றே எனக்கு தெரியவில்லை. கட்டாவே குறித்து வைத்துக் கொள்ள என்னுடைய மனதிலே ஒரு வேத வார்த்தையும் வரவில்லையே. எனக்கு ஒரு காரியமும் என்னால் எடுக்க முடியவில்லை என்று நினைத்தேன், என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. பின்னர் செய்தியானது எனக்கு வர துவங்கின பின்னர் சாத்தான் தொடர்ந்து என்னிடத்தில், உனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, உன்னுடைய தலை உனக்கு தொல்லை கொடுக்கிறது, நீ சுகவீனமாய் இருக்கிறாய், உன்னால் அங்கே நிற்க முடியாது, இப்படியா இருக்க போகின்றது, அதுவா இருக்க போகின்றது என்று கூறிக்கொண்டே இருந்தான். இங்கிலாந்து தேசத்தில் வாழ்ந்த ஒரு பண்பறியாத மனிதனின் சிறு கதை ஒன்று என் நினைவுக்கு வருகின்றது. அவன் ஒரு சாதாரண மனிதன். இந்தவிடமாக கூறப்பட்டிருக்கிறது, ஆரம்ப நாட்களில் இருந்த ஒரு அரசன் அவனுடைய அரண்மனைக்குள்ளாக போய்கொண்டிருந்தானா? அவனிடத்தில் அப்போது ஒரு ஆளும் இல்லை, ஆனால் அவனிடத்தில் ஒரு அவசர செய்தி இருந்தது. அதை அவன் அனுப்ப வேண்டியவனாயிருந்தான், ஏனெனில் அது பகவினை பற்றிய செய்தியாக இருந்தது. அப்போது அங்கே நின்று கொண்டிருந்த இந்த மனிதனிடத்தில் அந்த அரசன், அவன் இங்கே வா, இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போய், இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போ, இன்னின் இடத்திற்கு மிகவும் வேகமாக போய் இதை செய்தாக வேண்டும் என்று கட்டளையிடு, என்னுடைய செங்கோலை உன்னுடைய கரத்தில் கொண்டு போ, நீ என்னிடத்திலிருந்து அனுப்பப்பட்டாய் என்பதற்கு இது நிரூபணமாய் இருக்கும் என்று கூறினான். அவன் அதை அவனுடைய உடைக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு புறப்பட்டு சென்றான். காவலாளிகள் எல்லா இடங்களிலும் அவனை தடுத்து நிறுத்தினார்கள், இன்னும் மற்ற எல்லாரும் தடுத்தார்கள். அவர்களிடத்தில் அவன் சத்தமிட்டு, தூரப்போங்கள், ராஜாவின் செய்தியிடத்தில் இருக்கிறது என்று கூறினான். ஆமே, நான் ராஜாவின் தூதுவன் என்றான். ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தை. சாத்தானே, என்னுடைய பாதையை விட்டு விலகு, நான் ராஜாவின் செய்தியை வைத்திருக்கிறேன், நான் போகத்தான் வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு சமயம் அவர்கள் சமாதான பிரபுவை கொலை செய்து அவரை கல்லறையில் வைத்து குகையின் வாசல் கல்லிற்கு முத்திரையிட்ட போது மரணம் அவரை மூன்று நாட்களும் இரவுமாய் பிடித்து வைத்திருந்தது. ஆனால் உயிர் தெரிந்த நாளின் காலையில் அவருடைய கரத்தில் அவர் செங்கோலை உடையவராய், மரணமே அப்பாலே போ, பாதாளமே அப்பாலே போ, பாதாளமே திர, ராஜாவின் செய்தியே நானாக இருக்கிறேன், இந்த உயிர்த்தெழுதலை நிரூபிக்க நான் வெளிவர வேண்டும், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சத்தமிட்டார். ஹல்லேலூயா, நான் இப்பொழுது மிகவும் நன்றாக இருப்பதாக உணர்கிறேன். இது ராஜாவின் செய்தியாக இருக்கிறது. நண்பர்களே, நாம் அதை அடையாளம் கண்டுகொள்வோமாக. ஏனென்றால் எக்காலத்தின் முழங்குதலுக்காக நாம் ஒன்று கூடும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய எக்காலம் முழங்கும் அப்பொழுது இனி காலம் செல்லாது. அவர் இஸ்ரவேலை ஒன்று கூட்டினார். அந்த மூன்று நாட்கள் மூன்றாவது நாளில் நான் அதை செய்வேன் என்று அவர் கூறியுள்ளார். 27 நூற்றாண்டுகள் கடந்து போய்விட்டது. மூன்றாவது நாளில் நான் அவரை ஒன்றாக கூட்டி சேர்ப்பேன் என்று அவர் கூறியுள்ளார். அவர் அதை செய்தார். ஜீவபாதை அறியும்படியாய் நான் செய்வேன் என்று அவர் கூறியுள்ளார். அங்கேதான் காரியம். மனவாட்டி பாதையிலிருந்து வெளியேறும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களால் வர முடியும். அப்பொழுது அண்டையிட தெற்குதரிசிகளால், எவ்வளைய தெற்குதரிசிகளால் வர முடியும். அதை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்வார்கள். அங்கே போகும்படியாய் நான் கெய்ரோவில் நின்று கொண்டு இருந்தது உங்களுக்கு தெரியும். அப்பொழுது லூயி பெத்ரோ சகோதரன் பிரண்ணாமே, அவர்களால் மட்டும் அதை காண முடிந்தால் என்றார். அவர்களுடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் விசுவாசிப்பார்கள் என்று கூறினார். அது எனக்கு ஒரு நல்ல காரியம் என்று நான் கூறினேன். மனிதன் எப்படி இருக்கிறான் என்று பார்த்தீர்களா? ஆனால் தேவனுடைய கிருபையை பார்த்தீர்களா? நான் சொன்னேன், நான் இந்த புதிய ஏற்பாட்டை வாசிப்பேன் என்று. அவர்கள் அதை வாசிக்கிறார்கள். அவர்களுக்கு 10 லட்சம் புதிய ஏற்பாடுகளை அங்கே லூயி அனுப்பியிருக்கிறார். ஸ்வீடனிலிருந்து வந்த சகோதரன் லூயி பெத்ரோஸ், அவர்கள் அங்கு வந்து சேருகின்றவர்கள். அவர்கள் யூதர்கள், அவர்கள் அதை வாசிப்பார்கள். இந்த நவீன யூதர்கள் கூட்டங்களை போன்றல்ல. ஆனால் அவர்களுடைய தாய் நாட்டில் உள்ளவர்கள் அவர்கள் அங்கே வந்து இவர் மேசியாவாக இருப்பாரானால் இவர் தெற்கு தரிசின் அடையாளத்தை செய்ய நாங்கள் காணட்டும், அப்போது நாங்கள் விசுவாசிப்போம் என்றார்கள். சகோதரன் பிரண்ணம் சந்தர்ப்பம் அங்கேதான் இருக்கிறது, சந்தர்ப்பம் அங்கேதான் இருக்கிறது என்றார். அது ஒரு தருணமாய் இருக்கும் என்று யாரோ என்னிடம் கூறினார்கள். நான் பிரயாணத்திற்கான சீட்டை வாங்கிவிட்டேன் என்றார். அங்கே யாரோ ஒருவர் வந்து சகோதரன் ஆர்கன் பெட்டியுடன் உட்கார்ந்து சகோதரன் பெண்ணாம அப்படியே இச்சிறை வேலை எச்சரிக்கும், அதற்கு முன்பாக அவர்களை வெளியே கொண்டு வந்து தீர்க்கதரிசியின் அடையாளத்தை காட்டும், அவர்கள் அதை விசுவாசிப்பார்கள் என்று கூறினான். நான் சொன்னேன், கர்த்தாவே இதோ அடியேன் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆக விமானத்தில் உடனே ஏறி பணத்தை எடுத்து எனக்கு ஒரு பயணச்சீட்டை வாங்கினார்கள். கெய்ரோவில் இறங்கிவிட்டு ஆம் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றேன். உடனே பரிசுத்த ஆவியானவர் இது உன்னுடைய ஸ்தானம் அல்ல, இது உன்னுடைய நேரம் அல்ல என்று கூறினார். பாருங்கள், உங்களையே நீங்கள் முந்திக் கொள்கிறீர்கள். ஓ, என்னை நான் இவ்வளவு தூரம் வந்துவிட்டேன், நான் போக போகிறேன் என்று நான் நினைத்தேன். அப்போது ஏதோ காரியம் இடத்தில் இங்கேயே நிறுத்து, அந்த வழியாய் போகாதே, அப்படியே இந்தியாவை நோக்கி போ என்றது. அங்கே போகாதே, இந்தியாவுக்கு போ, ஆனால் இங்கே நீ போகாதே என்று கூறினது. ஏன் என்று நினைத்தேன். ஆகாய உமரத்துக்கு பின்னாக சென்று கர்த்தராகிய இயேசுவே இதனுடைய அர்த்தம் தான் என்ன என்று அதற்கு பின்னர் நான் அதை அறிந்து கொள்ளும்படியாய் அவர் செய்தார். எந்த புறஜாதியானும் இல்லை, இந்த இரண்டு தீர்க்கதரிசிகளும் அது வேத வார்த்தையின்படியாய் இருக்க வேண்டும். மோசேயும் எலியாவும் வந்தாக வேண்டும். மட்டுமல்லாமல் மலவாட்டியானவர் இன்னும் பாதையிலிருந்து அப்புறப்படுத்தப்படவில்லை. அந்த தீர்க்கதரிசிகள் திரும்பி வருவார்கள், வந்து தீர்க்கதரிசியின் அடையாளத்தை செய்வார்கள். அது வேத வார்த்தையின்படியாய் இருக்கிறது. அங்கே அவர்கள் எல்லாம் அப்போது பரிபூர்ணமாய் நிறைவேறுதலுக்குள் வரும். இஸ்ரவேல் ஒரு தேசமாய் ஒரே நாளில் பிறக்கும். ஆமென். சாயங்கால வெளிச்சங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. சாயங்கால நேரத்திலே வெளிச்சமாய் இருக்கும் மகிமைக்கு போகும் பாதையை நீங்கள் நிச்சயமாய் கண்டடைவீர்கள். நீர் பாதையிலே வெளிச்சம் இன்றைக்கு இருக்கிறது. விலையேறு பெற்ற இயேசுவின் நாமத்தில் புதைந்து கிடக்கிறது. வாலிபரே வயோதிபரே, உங்களுடைய பாவத்தில் இருந்து மனம் திரும்புங்கள். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உள்பிரவேசிப்பார். சாயங்கார வெளிச்சங்கள் வந்துவிட்டது. தேவனும் கிறிஸ்துவும் ஒன்று என்பது உண்மையே. நண்பனே, நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். அப்படியானால் ஆவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட இந்த பாடலை நாம் நினைக்கிறோம். இப்படி அவன் கூறின போது தேசங்கள் உடைகின்றன. சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்னரே இஸ்ரவேல் விடுத்தெழுகிறார். தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்ட அடையாளங்கள் புறஜாஜார் நாட்கள் எண்ணப்படுகின்றன. அவர்களுடைய அசூசியை பொழுது பாருங்கள். பயங்கரங்கள் சூழ்ந்து கொண்டன. சிதறடிக்கப்பட்டவர்களே, உங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்புங்கள். மீட்பின் நாள் சமீபமாய் இருக்கிறது. புருஷர்களின் இருதயங்கள் பயத்தால் தவறி போகிறது. பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவர்களாய் உங்கள் விளக்குகளை சரிபடுத்தி சுத்தம் பண்ணுங்கள். மேல் நோக்கி பாருங்கள், உங்களுடைய மீட்பு சமீபமாய் இருக்கிறது. அது சரிதான். நல்ல தீர்க்கதரிசிகள் பொய் உரைக்கிறார்கள், தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் மறுக்கிறார்கள். அது உண்மையானது தானே? இயேசுவாகிய கிறிஸ்துவே எங்களுடைய தேவனாய் இருக்கிறார். அவர்கள் அதை விசுவாசிப்பதில்லை. எல்லா இசங்களையும் காரியங்களையும் அவர்களுடையவர்களாய் இருக்கிறார்கள். உண்மைதான். ஆனால் தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார், அல்லது ஆவினால் ஏவப்பட்ட எழுத்தாளன் கூறுகிறான், அப்போஸ்தலர்கள் சென்ற பாதையிலே நாம் நடந்து செல்வோம் என்று. என்னுடைய தரிசனம் ஞாபகம் இருக்கிறதா? அவனுடைய ஜனங்கள் உள்ளே பிரவேசிப்பார்களானால் என்னுடைய ஜனங்களும் அப்படியே செய்வார்கள். ஏனென்றால் சரியாக பவுல் செய்த வண்ணமாகவே நானும் செய்தேன் என்று நான் சொன்னேன். சரியாக அதன்படியாகவே இருக்கிறேன். அந்த லட்சக்கணக்கான கரங்கள் நாங்கள் அதனை சார்ந்திருக்கிறோம் என்றனர். என்ன, நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கும் நாளை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தின் அடையாளத்தை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். நாம் நினைப்பது காட்டிலும் அது காலம் கடந்ததாக இருக்கும். இந்த நாட்களின் ஒன்றில் புறம்பே இருக்கிறவன் புறம்பே இருக்கட்டும், உள்ளே இருக்கிறவன் அவன் என்றென்றைக்குமாய் உள்ளே இருக்கட்டும். கதவு அடைக்கப்படும். இன்னும் உள்ளே வராதவர்கள் இன்று காலையில் இங்கே யாராவது இருப்பீர்களானால், ஓ என்னுடைய அருமையான ஜனங்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அழைக்கிறேன். இங்கே நின்று கொண்டிருக்கும் இந்த அறிவில்லாத, படிப்பறிவில்லாத, கல்வி அறிவில்லாத கல்லாதனாகி என்னை நோக்கி பார்க்காதீர்கள், அதை நோக்கி பார்க்காதீர்கள். ஆனால் நிரூபிக்கப்பட்ட வார்த்தையை நோக்கி பாருங்கள். அது சத்தியம் என்று ரூபகாரப்படுத்துகிற அந்த மகத்தான பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பாருங்கள். நாம் சாயங்கால நேரத்தில் இருக்கிறோம். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அது காலம் கடந்ததாக இருக்கிறது. ஸ்திரீகளே, உங்கள் தலைமையரை வளரவிடுங்கள். சகோதரிகளே, தயை கூர்ந்து அந்த அசுசியான உடைகளை களைந்து போடுங்கள். அந்த செக்ரட்டரிகளை தூக்கி எறியுங்கள். ஏனென்றால் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். உள்ளே இருக்கிறவன் உள்ளே இருப்பான், புறம்பே இருக்கிறவன் புறம்பே இருப்பான் என்னும் வேளையானது வரும். மிகவும் குறுகிய இடைவெளியே இருக்கிறது. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் சத்தியத்தை மறுதலிக்கணும் எங்கே இருப்பான் உங்களுக்கு தெரியும். அவர்கள் எங்கே தோன்றுவார்கள்? நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. நாம் இப்பொழுது ஜீவிக்கொண்டிருக்கும் வேளையின் நிமித்தமாக, இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கும் நாளின் நிமித்தமாக, விலையேற பெற்றதும் ஆறுமையுமானவர்களே, தேசத்தின் ஊடாக உள்ள பல வித்தியாசமான நாடுகளிலிருந்து இங்கே வந்திருக்கிறவர்களே, என்னோடு கூட சேர்ந்து நாம் யாவருமாக இந்த பீடத்தின் மேல் நாம் கணக்கெடுப்போமாக. இன்று தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே எப்படி இருக்கிறார்? நினைவிருக்கட்டும், அந்த ஆவியானது குற்றம் கண்டுபிடிக்க முடியாததும் கரைப்படாததுமாய் இருக்க வேண்டும். எந்த சபை உபதேசங்களாயினும் எல்லா காரியங்களும் முற்றிலுமாக போய்விட்டது. அதனோடு கூட்டவோ அல்லது அதில் நின்று குறைக்கவோ முயற்சி செய்ய துணியாதே. அதற்கு நீயாகவே உன் சொந்த வியாக்கியானத்தை கொடுக்க முயற்சித்தால் ஜீவ புத்தகத்திலிருந்து உன்னுடைய பங்கு எடுக்கப்பட்டு போம். ஆவியானவர் கூறாத ஏதாவது காரியத்தை நீங்கள் கூற முயற்சிக்கிறீர்களா? அது ஏதோ கூறுவது போன்று காணப்பட செய்ய முயற்சிக்கிறீர்களா? அல்லது என்ன கூறினதோ சரியாக அப்படியே அதை எடுத்துக்கொண்டு அதை அப்படியே விட்டு விடுகிறீர்களா? ஒளிநாளா செய்தியை துண்டிக்கிறதும் இணைக்கிறதும் அதை மீண்டும் ஒளிப்பதிவு செய்கிறதும் போன்றதான நேர்மையற்ற செயல்களை செய்கிறீர்களா? நீங்கள் அப்படி செய்கிறீர்களா? சரி, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை, அல்லது ஒரு கால என்னுடைய சபையில் விசுவாசிப்பதில்லை என்று நான் அறிவேன். அதை குறித்து ஒரு மனிதனின் வார்த்தையாய் அது இருக்கிறது என்று கூறுகிறீர்களா? அந்த மனிதன் தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய தலைமையிலே வெட்டக் கூடாது என்று இங்கே வேதம் கூறுகின்றது. வேதம் அதை கூறுகின்றது. ஸ்திரீகள் ஆண்களை போன்ற உடைகளை அணிவார்கள், அது தேவனுக்கு முன்பாக என்ன ஒரு அறிவறுப்பாக இருக்கும் என்பது நிறைவேறும். இந்த தாழ்மையான தகுதியற்ற பாத்திரத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எப்படியாய் பேசினார்? அந்த மகத்தான ராஜா நின்று கொண்டு, இதோ இருக்கிறது என்னுடைய செங்கோல், என்னுடைய வார்த்தை என்று இந்த காலத்தில் நின்று கொண்டு கூறுவது போன்றிருக்கிறது. இதோ இருக்கிறது என்னுடைய செங்கோல், என்னுடைய செங்கோலை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போய் என்னுடைய செய்தியை கூறுவாயாக என்றார். எனக்கு தெரியும், ஸ்தாபனங்கள் அதை தடுத்து நிறுத்த, அதை திருப்பி விட, புறக்கணித்து தள்ள, உதைத்து வெளியே தள்ள மற்றும் எல்லா காரியங்களையும் செய்ய முயற்சித்தது. ஆனால் தேவனுடைய கிருபையினால் நான் என்னுடைய பாதையில் சென்று கொண்டே, நாட்டுக்கு நாடு சென்று, இடத்துக்கு இடம் சென்று, சபைக்கு சபை சென்று, அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று கூச்சலிடுகிறேன். அது வெறுக்கப்படுகிறது, ஆனால் அது உண்மையாக இருக்கிறது. அது எந்த ஆவிக்குள் எழுதப்பட்டதோ அதே ஆவியில் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள கூடுமா? அது எந்த ஆவிக்குள் கொடுக்கப்பட்டதோ அதே ஆவிக்குள் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீங்கள் அதை இன்னும் செய்யாமல் இருந்தால் பீடத்து அழைப்பை விடுக்க நம்மிடத்தில் போதுமான இடவசதி கிடையாது. உங்களுடைய இருதயமே பீடமாயிருக்கிறது. உங்களுடைய கரங்களை உயர்த்தி, தேவனே என் மேல் இரக்கமாயிரும், தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளாக வந்து என்னுடைய எல்லா பாவங்களையும் வெறுப்புகளையும் என்னுடைய எல்லா கெட்ட வழக்கங்களையும் முன்கோபத்தையும் சச்சரவுகளையும் சண்டைகளையும் என்னிடத்தில் இருக்கின்ற எல்லா காரியங்களையும் கண்டித்து உணர்த்துவாராக. ஒரு காரியத்தை நான் அறிவேன், அதாவது பரலோகத்துக்கு ஏற்றவாறு என்னுடைய ஆவி பக்குவமானதல்ல. இந்த கடைசி நொடியில் கர்த்தாவே என்னை பக்குவமாக்கும். ஒருவேளை இது நான் கேட்கக்கூடிய கடைசி பிரசங்கமாய் இருக்கலாம். ஒரு கால் இது நான் செய்தியை கேட்கக்கூடிய கடைசி தருணமாயிருக்கலாம். நான் என் கரத்தை உயர்த்துகிறேன், தேவனே என் மேல் கிருபையாயிரும், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டஜன் கணக்கான கரங்கள். ஒரு நொடி உங்களுக்காக வேண்டி மௌன ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். கரங்களை உயர்த்தி உங்களுக்கு இதில் அக்கறை இருக்கிறது என்பதை நீங்கள் எடுத்துக்காட்டுங்கள். ஆவியானவர் இன்னும் யாரையோ அடைக்கிறார் போன்று தோன்றுகிறது. அன்புள்ள தேவனே, எல்லா காரியங்களையும் அறிந்தவரே, நீர் எல்லா காரியங்களையும் உண்டாக்கினீர். இவைகளை நீர் எல்லா காரியங்களின் நோக்கத்துக்காக உண்டாக்கினீர். ஏனென்றால் சில உபயோகமற்றது என்று தள்ளிவிட வேண்டியதாயிருக்கிறது, சில குருடாக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது, சில பாத்திரத்தை உண்டாக்கின குயவனை போன்று ஒன்று கனத்துக்கும் இன்னொன்று கனவீனத்துக்குமாக உண்டாக்கப்படுகிறது என்று பவுல் கூறினது போன்று, இந்த ஒன்றானது கனப்படுத்தப்பட வேண்டும் என்பதை எடுத்து காட்டும்படியாக இன்னொன்று கனவீனத்துக்கு என்று உண்டாக்கப்பட்டது. ஆனால் விரும்புகின்ற விதமாய் பாத்திரத்தை மனைவது குயவனுடைய கரத்தில் இருக்கிறதல்லவா? அழைப்பது என்பது தேவனுடைய முன்குறிப்பின் திட்டத்தில் இருக்கிறதல்லவா? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்.
கிணற்றண்டிலிருந்து அந்த ஸ்திரீயை போன்று ஒரு கால் இன்றைக்கு அநேகர் இங்கே இருக்கலாம். ஆசுத்தத்திலும் அபிசுவாசத்திலும் மனிதர்களின் பாரம்பரியங்களினாலும் மனிதர்களான கோட்பாடுகளினாலும் அமைந்திருக்கலாம். ஒரு கால் முதன்முறையாக அவர்கள் இதை கேட்டிருக்கலாம். ஆனால் ஏதோ காரியம் வினோதமாக அவர்களின் இருதயத்தை எச்சரித்தது. அநேக காலங்களில் உயர்த்தப்பட்டது கர்த்தாவே, அந்த மகத்தான குயவன் அந்த பாத்திரத்தை இப்பொழுது எடுத்து கனத்துக்குரிய பாத்திரமாக அமைவாராக. அங்கு ஏதோ காரணம் இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் கர்த்தாவே. இல்லை என்றால் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள், அவர்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள். நான் இன்னமும் விசுவாசிக்கிறேன், அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். உம்முடைய தாழ்மையுள்ள ஊழியக்காரன் வேண்டிக் கொள்ளட்டும் கர்த்தாவே. ஜீவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் மரித்தோருக்கும் இடையே நின்று கொண்டிருக்கும் ஒருவரை போன்று நாம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோமாக. சோதோமில் சோதோமியர்களுக்காக வேண்டிக் கொண்டிருந்த ஒருவரை போன்று, அதிலிருந்து வெளியே வாருங்கள், சீக்கிரமாய் அதிலிருந்து வெளியே வாருங்கள் என்பது போன்று. கர்த்தாவே, அவர்கள் தாழ்மையோடும் இனிமையோடும் தேவனுடைய சிங்காசன தண்டைக்கு வந்து அவர்களுடைய இருதயத்தில் இயேசுவே, இந்நாள் முதற் கொண்டு நீர் என்னுடையவராய் இருப்பீர், ஆவியானவரனை தொட்ட அதே இருக்கையில் அமர்ந்து கொண்டு இந்த வாக்குறுதியை நான் உமக்கு கொடுக்கிறேன். அது என்னை இங்கே தொட்டிருக்குமானால் இந்த இடத்தை விட்டு நான் வேறு எங்கும் தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை. சரியாக இங்கே தான் நீர் என்னை சந்தித்தீர். சரியாக இந்த இடத்திலே தான் நாம் நம்முடைய காரியங்களை சரியாக இங்கேயே இரண்டாவது இருக்கையோ மூன்றாவது இருக்கையோ ஐந்தாவது இருக்கையோ என்னவா இருந்தாலும் சரி தீர்மானிக்க போகிறோம். சரியாக இங்கே தான் அது தீர்மானிக்கப்பட போகிறது. ஏனென்றால் இங்கே தான் நீர் என்னை உணர்த்தினீர், அதை சரிபடுத்துவேன் என்று இங்கே தான் நீர் வாக்களித்தீர். நான் அசுத்தியாக இருந்தாலும் அசுத்தமாக இருந்தாலும் நான் பணியை போல் வெண்மையாவே உங்களுடைய எல்லா வார்த்தையையும் நான் விசுவாசிக்கிறேன். நான் அதற்குள்ளாக நடக்கவும் அதை விசுவாசிக்கவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் ஆயத்தமாயிருக்கிறேன். இப்பொழுது நான் இது தேவனுடைய மகிமைக்காக செய்கிறேன். என்னுடைய வாழ்க்கை எனக்கு பிரயோஜனம் இல்லை, அது தேவனுக்கு பிரயோஜனமா இல்லை, அது என்னுடைய அயலாருக்கும் பிரயோஜனமா இல்லை, வேறு எதற்கும் அது பிரயோஜனமா இல்லை, சாத்தானுக்கு தான் அது பிரயோஜனமா இருக்கிறது. என்னை கொண்டு ஒரு கை பொம்மையை உண்டு பண்ண, என்னை அப்படியே சுத்தி கொண்டு வர செய்ய, மற்றவர்கள் நோக்கி பார்க்கும்படியாக ஒரு கால் யாரோ ஒரு மனிதனுடைய விளையாட்டு பொம்மையாக, ஒரு கால் யாரோ ஒரு ஸ்திரீனுடைய விக்கிரமாக ஆக்கவே உபயோகமாயிருக்கிறது. தேவனே, என்னை உம்முடைய ஒரு ஊழியனாக்கும், அதை அறியும் கர்த்தாவே. அவர்களை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறேன், உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நம்முடைய தலைகளும் இருதயங்களும் வணங்கினவாறு இருக்கையில் என் ரட்சகர் அழைக்கிறதை என்னால் கேட்க முடிகிறது.
I can't. What's it? What's calling you if your Savior is? The Word. You're calling. What must you do to deny the world and take the cross and follow? I've neglected baptism in Jesus' name, Lord. I'll go with Him through the garden. I'll go with Him where? Through the water, through the garden, through anywhere, house of prayer, in the pool, anywhere. Decided. Go with Him through. Whether the word's right or the church is right. Whether I'm right or he's right. Is my conscience right or is his word right? You're in the judgment place now. What I have believed, is it right or is his word right? Do I think it's all right to have short hair, wear shorts? Do I think it's all right to belong to a denomination? What did he say? I'll go. The next message to be preached? Is it back here tonight? Over in Africa, Germany, Switzerland? Where is it, Lord? Wherever you lead, Lord. You'll follow.
நீர் எங்கு நடத்தினாலும் கர்த்தாவே நான் பின்பற்றுவேன், நான் அவரோடு கூட போவேன், வழி முழுவதுமாக அவரோடு கூட போவேன். இப்பொழுது தலைகள் வணங்கினவாறு இருக்கையிலே அவர் நடத்துகிற எல்லா இடத்திற்கும் போவீர்களா? நேரமானது குறைவாய் ஓடிக்கொண்டிருக்கையிலே நீங்கள் போவீர்களா? ஜனங்கள் துன்பப்படுத்துகிறார்கள், சிரிக்கிறார்கள், பரிகாசம் பண்ணுகிறார்கள். இந்த நேரத்திலே நீ அவரோடு கூட செல்வாயா? அப்பவும் நான் அவரோட கூட இருப்பேன். அப்படியா இருந்தாலும் நான் பின்பற்றி போவேன். நீ எங்கு இருந்தாலும் கர்த்தாவே நான் தொடர்ந்து போய்கொண்டே இருப்பேன். நான் உண்மையாயும் விசுவாசமாயும் அவரோடு கூட இருப்பேன். யுத்தத்தின் உக்கிரத்திலே நான் அப்போதும் அவரோட கூட உண்மையாயும் விசுவாசமாயும் இருப்பேன். நான் விழுந்து போனால் நீர் என்னை மீண்டும் தூக்கி நிறுத்துவீர் கர்த்தாவே. என்னை விட்டம் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை கண்டடைவான். இப்பொழுது உங்கள் இதயத்திலிருந்து இந்த விதமான கருத்தை உடைய யாவரும் உங்களுடைய கரங்களையும் இருதயங்களையும் அவருக்கு உயர்த்துங்கள். இப்பொழுது இந்த கைகுட்டலின் மேல் உம்முடைய சுவாசத்தை ஊதும். இந்த பாதிக்கப்பட்டதும் சுகவீனமாய் இருக்கிறவர்களை கர்த்தாவே சுகப்படுத்தும். இதை அழியும் கர்த்தாவே, அவர்களுக்கு சுகத்தை அழியும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் அவர் என்னோடு கூட, அவர் என்னோடு கூட வழி முழுவதுமாய் வருவார். இப்பொழுது நன்றாக இருப்பதான உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? இப்பொழுது எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறதாக உணர்கிறீர்களா? கர்த்தருடைய காலம் முடங்கி இனி காலம் செல்லாததாகும் போது அதுதான் அந்த கடைசி எக்காலம். அப்பொழுது காலை நித்தியமாயும் பிரகாசமாயும் அருமையாயும் விடியும். இப்போது நாம் யாவருமாக இதை பாடுவோம். கர்த்தருடைய காலம் முடங்கி என்ற பாட்டிற்கு சுருதியை கொடுங்கள். பெயர் பட்டியல் வாசிக்கும் பொழுது நான் அங்கே இருப்பேன். நாம் வியாபாரமாக கரங்களை உயர்த்தி உம்முடைய கிருபையினால் கர்த்தாவே என்று கூறுவோமாக. உம்முடைய கிருபையினால் கர்த்தாவே. இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நாம் யாவரும் சகோதரர்களும் சகோதரிகளுமாய் இருக்கிறோம். நாம் அப்படியே திரும்பி உங்கள் பக்கத்தில் இருக்கும் யாராவது ஒருவருக்கு கை குலுக்கி பெயர் பட்டியல் அக்கறையிலே வாசிக்கப்படுகையில் தேவனுடைய உதவியினால் நான் அங்கு இருப்பேன் என்று நாம் கூறுவோமாக. Oh.
வாசிக்கும்படியில் நான் அங்கே இருப்பேன். ஓ, அது ஒரு அருமையான நேரமாக இருக்கும் அல்லவா? என்று ஒரு நாள் அப்படியே நடந்து போகையிலே யாரோ அங்கே தோன்றுகிறார்கள். அது யார்? அம்மா. ஆமேன். அது அதிக காலம் கழித்து இருக்க போகிறது அல்ல. ஒரு நொடி பொழுதில் நீங்கள் மாறிவிடுவீர்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாம் அவர்களை சந்திப்போம். பின்பு நாம் யாவருமாய் சேர்ந்து ஆகாயத்தில் கர்த்தரை சந்திக்கும்படியா எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஓ, ஒரு நொடிப்பொழுதில், ஒரு இமைப்பொழுதில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். இதோ இருக்கிறார் சகோதரன் சு. வழக்கமாக சபையில் இந்த இடத்தில் உட்காருவாரே அவர். இதோ இருக்கிறார் சகோதரன் டிஆர். இதோ இருக்கிறார் இன்னார் இன்னார் இன்னார். இங்கே பாருங்கள், அவர்கள் எல்லாருமே சுற்றி இருக்கிறார்கள். என்ன நேர்ந்தது? இங்கே ஒரு சில நிமிஷங்களுக்குள் அவர்கள் எனக்கு காட்சியளித்தார்கள் என்று நான் அறிவேன். அது அதிக காலங்களுக்கு இருக்க போகிற காரியம் அல்ல. நான் இப்பொழுது மாறப்போகிறேன். ஒரு நொடிக்குள், ஒரு நொடியில் மாறிவிடுவேன். ஓ, அப்பொழுது காலை நித்தியமாயும் பிரகாசமாயும் அருமையாயும் விடியும். எல்லா காண முடியாத வேகங்களும் இஸ்ரவேலே, நீ காலையில் காணும் மேகத்தை போலவும் புகையை போலவும் இருக்கிறாய். உன்னுடைய நீதி மறைந்து போகிறதாயும் இருக்கிறது என்று அவர் கூறினது போன்றிருக்கிறது. அவையெல்லாவற்றையும் உடையவராயிருக்கின்ற அந்த குமாரனுடைய வெளிச்சத்துக்குள்ளாக இவையெல்லாம் மறைந்து போகிறது. ஆமேன். பின்னர் அக்கறையிலே பெயர் பட்டியல் வாசிக்கப்படும் போது நான் அங்கே இருப்பேன். சரியா? இன்றிரவு மட்டுமாய்? மீண்டும் நாம் சந்திக்கும் மட்டாய், மீண்டும் நாம் சந்திக்கும் மட்டாய். நண்பர்களே, எந்த நேரத்தில் சம்பவிக்கும் என்று நமக்கு தெரியாது. அநேக காலமாக இது ஒரு கதையாக இருந்து வருகிறது. ஆனால் அதுவோ சத்தியமாய் இருக்கிறது. அது சம்பவித்தே தீரும். நாம் இப்பொழுது சரியாக அந்த நேரத்தில் தான் இருக்கிறோம். நாம் சந்திக்கும் மட்டாய், நாம் சந்திக்கும் மட்டாய். தேவனுடைய கிருபையினால் இன்றிரவு 7:30 சந்திப்போம் என்று நம்புகிறேன். நாம் மீண்டும் சந்திக்கும் வரைக்கும் தேவன் நம்மோடு இருப்பாராக. இப்போது நாம் யாவருமாக எழுப்பினர். ஓ, இது அற்புதமா இல்லையா? இது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உன்னத ஸ்தலங்களாக இருக்கிறது. எந்த காரியத்துக்காகவும் இதை பண்ட மாற்றிக் கொள்ளாதே. மீன் பிடிப்பதை நான் எவ்வளவு விரும்புகிறேன் என்றும், வேட்டையை நான் எவ்வளவு விரும்புகிறேன் என்றும் உங்களுக்கே தெரியும். ஏனென்றால் நான் அங்கே வனாந்திரத்திலே தேவனை காண்கிறேன். நான் அதை விரும்புகிறேன். ஆனாலும் நூற்றுக்கணக்கான வருஷங்களின் எல்லா அனுபவங்களுக்காக வேண்டி ஒரு நிமிஷ நேரத்தை கூட இதில் மாற்றிக்கொள்ள மாட்டேன். இதில் உள்ள ஒரு நிமிஷம் தேவனே எனக்குள்ளாக ஒரு எழுப்புதல் சிருஷ்டியும். நான் அந்த எழுப்புதலாய் இருக்கட்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த எழுப்புதலாய் இருக்கட்டும். எனக்குள்ளாக இருக்கும் எழுப்புதலாய் இருக்கட்டும். கர்த்தாவே, பசியுள்ளவனா என்னை ஆக்கும், ஆகமுள்ளவனா என்னை ஆக்கும். எனக்குள்ளாக தேவ உள்ளதாக இருக்கின்றது. கர்த்தாவே, எனக்குள்ளாக சிருஷ்டியும். இந்த மணி நேரம் முதற்கொண்டு கர்த்தாவே என்னை உம்முடையவனாக்கும். அதிக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனாய், ஒரு மேலான ஊழியக்காரனாய் என்னை ஆக்கும். உமாலே அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக்கும். அதிகமாய் செய்யக்கூடியவனும், அதிகமாய் தாழ்மை உள்ளவனாயும், அதிக பற்று உள்ளவனாயும், வேலை செய்வதற்கு மனமுவந்தனாயும் ஆக்கும். நிச்சயமான காரியங்களை அதிகமாய் நோக்கி கொண்டிருக்கிறவனாயும், கடந்து போன சம்பவங்களையும் தெளிவில்லாதவைகளையும் மறந்து போகிறவனாயும் என்னை ஆக்கும். கிறிஸ்துவின் உன்னத அழைப்பின் லக்கை நோக்கி முன்னேறி போகும்படியாய் செய்யும். ஆமேன். அதுதான் நம்முடைய வாஞ்சை இல்லையா? சரி, இன்றிரவு நாம் சந்திக்கும் மட்டாய் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தை நம்மோடு கொண்டு செல்வோமாக. Precious name, oh how sweet.
let's bow our heads. Take the name of Jesus with you as a shield from every snare. When temptations round you gather,